Thank you, brother Armand.
நன்றி சகோதரன் ஆர்மன்.
கத்தரங்களை
ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே. மறுபடியுமாக இந்த காலை கூடாரத்தில் வந்துள்ளது அருமையாயுள்ளது. நான் உள்ளே நுழைந்த போது அந்நிய பாஷை பேசுதல், அதற்கு அர்த்தமுறைத்தல் என்பவர்களின் வாயிலாக தீர்க்க தரிசனம் சென்று கொண்டிருப்பதை பின்னால் நின்று கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த அறையில் முழுமையாக நிறைந்திருந்த சபையோரிடம் நான் கூறினேன், அதாவது நான் எனக்கு தெரியவில்லை, நான் இந்த மனிதரிடம் பேசியிருக்கவில்லையே என்றேன். அது சகோதரன் ஹிக்கிம்பாதம் அவர்களாயிருந்தது. நான் அவரை சரியாக அடையாளம் கண்டுகொண்டிருந்தால் அது அவர்தான். ஏனென்றால் நீண்ட காலமாக அவரோடு கைகுலுக்கி அநேக மாதங்கள் கடந்துவிட்டது. ஆனால் இன்று காலை அவர் எதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதன் பேரில் தான் பேச போகிறேன். சரியாக அதன் பேரில் தான் நான் பேச போகிறேன். அவரோ அதை அறிந்திருக்கவில்லை. நான் எதை குறித்து பேச போகின்றேன் என்று சிறிது நேரத்துக்கு முன்பு வரைக்கும் எனக்கும் கூட தெரியாது. அவர் என்ன அப்பொழுது கூறினாரோ அதுதான் அது. எனவே நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய பாதுகாக்கும் சட்டையின் கீழ் கூடியுள்ளோம் என்பதை அறிந்திருப்பதற்கு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது அநேகர் நின்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். இடம் ஜனங்களால் நிறைந்து நெருக்கமாயுள்ளது. இவ்வாறு காண்பதை நாம் இருக்கிறோம். நம்மால் முடிந்தவரை வேகமாக இதை இங்கே வித்தியாசப்படுத்தி பெரிய கூடாரமாக செய்ய போகிறோம். இப்பொழுது வேகமாக ஃபீனிக்ஸில் இருந்து வந்த இந்த அறிக்கையை வெளியிட விரும்புகிறேன். கடந்த ஞாயிறு இரவு நான் இங்கு வந்திருந்த போது ராபோஜனம் என்னும் பொருளின் பேரில் பேசினேன். ராபோஜன ஆராதனைக்கு முன்பு ராபோஜனம் என்பது அப்பம் உட்கொள்ளுதல் அல்ல. கம்யூன் என்ற ஆங்கில வார்த்தை சம்பாஷித்தல், பதிலுரைத்தல், ஒருவருடன் உரையாடுதல் என்று பொருள்படுகிறது. இப்பொழுது இன்று காலை என் பிரசங்கம் சற்று நீண்டு காணப்பட்டால், ஏன் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் இருக்கைகளை தருவீர்களானால் அது பாராட்டத்தக்கது. அவர்களும் சற்று உட்கார்ந்து கொள்ளட்டுமே.
I am concerned of this time that we're living in.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை குறித்து நான் அக்கறை கொண்டுள்ளேன். நான் மிக மிக அக்கறை கொண்டிருக்கிறேன். நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை நான் காணும் போது எனக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ ஒன்று கலக்கமடைகிறது. எனவே நான் போதிய நேரத்தை எடுத்துக்கொண்டு இன்று காலை செய்தியாக நான் ஒன்றாயிருத்தல் என்னும் பொருளின் பேரில் பேசப் போகின்றேன். நான் போதிய அளவு நேரத்தை எனக்கு எடுத்துக்கொண்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் அதை பரிபூர்ணமாக உங்கள் முன்னிலையில் விளக்கி கூற முயற்சிக்கப் போகிறேன். நீங்கள் கூடியிருக்கின்ற காரணத்தால் உங்கள் ஜெபங்களை நான் வாஞ்சிக்கிறேன். இப்பொழுதோ நீங்கள் வேதாகமம் வைத்திருந்து என்னுடன் கூட படிக்க விரும்பினால் எபிரேயர் முதலாம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எபிரேயர் முதலாம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் ஆதியாகமம் 1:26 மற்றும் 27 வசனங்களை அத்துடன் இணைக்க விரும்புகிறேன். எந்த மனிதனுமே எதையாவது கூறும்படியாக தேவன் அவனுக்கு உதவி செய்தால் ஒழிய அவன் தகுதியான எந்த காரியத்தையுமே கூற முடியாது. இன்று காலை நான் அளிக்கவிருக்கும் செய்தியானது ஜனங்களும் தேவனும் ஒன்றாயிருத்தல் என்னும் பொருளுக்கு அது பொருந்தும். இப்பொழுது நாம் எபிரேயர் 1 உள்ள படிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இப்பொழுது ஆதியாகமம் 1:27, 26, 27 வசனங்கள் நான் இதை படிக்கிறேன்.
And let them have dominion over the fish of the sea and over the fowl of the
air. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷரை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்பொழுது நாம் ஜெபிக்கையில் நாம் நம்முடைய தலைகளை அப்படியே சற்று நேரம் தாழ்த்துவோமாக. இந்த அளவுள்ள கூட்டத்தில் அநேக வேண்டுகோள்கள் இருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஆகையால் விண்ணப்பம் உள்ளவர்கள் நம்முடைய கரங்களை தேவனிடம் உயர்த்தி நமக்கு ஜபம் தேவை என்பதற்கு ஏதோ ஒன்று உண்டு என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அருள் செய்வாராக.
Lord, we have assembled under the roof of this tabernacle.
கர்த்தாவே, இந்த கூடாரத்தின் கூரையின் கீழ் நாங்கள் ஒன்று கூடி உள்ளோம். எங்கள் மேல் கூரை உள்ளதற்காக நாங்கள் இன்றைக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று கூடி உள்ளது இதை காட்டிலும் மகத்தான நோக்கத்திற்காகவே. தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலம் நாங்கள் சர்வ வல்லவரின் சக்திகளின் கீழ் ஒன்று கூடி உள்ளோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
ஒரு
கோழி தன் குஞ்சுகளை மறைத்துக் கொள்ளும் வண்ணமாக நாங்கள் எவைகளில் இருந்து அவர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதாவது அவர் எங்கள் மேல் அசைவாடி எங்களை போஷித்து மாம்ச பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களுடைய அனுதின அப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாராக. அதனால் நாங்கள் இப்பூமியின் மேல் நடப்பதற்குரிய சரீர பலனையும் பசியுள்ள ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு அவசியமான பரிசுத்த ஆவியின் வல்லமையை பலனாய் பெற்றுக் கொள்வோமாக. அதை எங்கள் உதடுகளிலும் எங்கள் இருதயங்களிலும் பெற்றவர்களாய் புதிதான அபிஷேக தைலத்துடன் இவ்விடம் விட்டு சென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளை குறித்து இக்காலத்தின் நிலையை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாய் இருப்போமாக. தேவனே, நாங்கள் உம்மில் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். போவதற்கு வேறெந்த இடமும் எவருக்குமே விடப்பட்டிருக்கவில்லை. அஞ்சொரு நாள் இயேசு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது பேதுரு கூறினது போன்றே கூற வேண்டும் என்று நாங்கள் உணர்கிறோம். அவன், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்று கூறினான். அந்த காரணத்தினால்தான் இன்று காலையில் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஏனெனில் நீர் மாத்திரமே நித்திய ஜீவ வசனங்களை உடையவராயிருக்கிறீர். இதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று நீர் தத்ரூபமாக்கி எங்கள் இருதயங்கள் எங்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். எங்கள் ஆத்மாக்கள் பலனடைந்து எங்கள் சரீரங்கள் சுகமடைந்து எங்களுடைய ஆவிகள் சுகமடைந்து எங்களுடைய ஆத்மாக்கள் புதியதாக்கப்பட்டு தேவனங்களை வைத்திருக்க வேண்டிய அமைப்பு முறையில் சிருஷ்டிக்கப்படுவதாக. பிதாவே, அறைகளிலும் சுவர்களை சுற்றிலும் தாழ்வாரங்களை சுற்றிலும் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு நீர் பலனை அளிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு பலனை அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒளிநாடா பல்வேறுபட்ட அநேக தேசங்களுக்கும் பூமியின் பல்வேறு இனத்தவருக்கும் தேசத்தவருக்கும் செல்லவிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மிலேயே முழுவதுமாய் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலனையும் வார்த்தையையும் அபிஷேகத்தையும் அருளி செய்து இந்த மணி நேரத்துக்கு அது எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதே விதமாக இதை இருக்கும்படி செய்வீராக. நாங்கள் இப்பொழுது எங்களையும் எங்கள் செவிகொடுத்தலையும் எங்கள் குரலையும் எங்கள் கவனத்தையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களுக்குள் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் உம்மண்டை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மூலம் கிரியை செய்து உமது மகத்தான பிரசன்னத்தை எங்களோடு வெளிப்படுத்தி தருவீராக. ஏனென்றால் நாங்கள் இதை உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன்.
The word oneness means to be
ஒன்றாயிருத்தல் என்னும் சொல் ஒருவரோடு ஒன்றாக இருப்பது என்று பொருள்படும். ஒன்றாயிருத்தல், ஒருங்கிணைக்கப்பட்டது என்பதாகும். இப்பொழுது இது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். என்னால் இதற்கு தரக்கூடிய கவனத்தை காட்டிலும் பூமியிலுள்ள எவருமே இதற்கு தரக்கூடிய கவனத்தை காட்டிலும் இது அதிக கவனம் பெற தகுதி வாய்ந்தது. ஆனால் இதை குறித்த என் அபிப்பிராயத்தையும் தேவன் நமக்கு என்ன கொடுப்பார் என்பதையும் நான் வெளிப்படுத்தி கூற விரும்புகிறேன். இப்பொழுது இது போதிக்கிற உபதேசமாயிருக்கிறது. இந்த ஒளிநாடாவை கேட்கும் சகோதரர்களுக்கு இது மனதுக்கு வேதனை உண்டாக்கும் ஒன்றாக அமைந்திராமல் இது அவர்களை ஆழ்ந்து சிந்திக்க தூண்டும் ஒன்றாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதை ஜப சிந்தனையோடு கவனமாக ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தை என்னும் தராசில் இதை நிறுத்தி பார்த்து இது தேவனுடையதா இல்லையா என்று அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நாம் அவ்விதமாகவே காரியங்களை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையுடன் நிறுத்தி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் வார்த்தை ஒன்று மாத்திரமே நிலை நிற்கக்கூடியது. இயேசுவோ வாரமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார். அந்த காரணத்தினால்தான் நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய திட்டம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது வார்த்தையில் எழுதப்பட்டுள்ள தேவனுடைய முடிவு பெற்ற கிரியையாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே அந்த வார்த்தைக்கு முரணாயுள்ள எதுவுமே தேவனாகவோ அல்லது தேவனுடைய திட்டமாகவோ இருக்க முடியாது. அது திட்டமாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது வார்த்தையில் உள்ள தேவனுடைய ஆவியானது வார்த்தையை ஜீவிக்க செய்து அதை செயல்படும்படி செய்கிறது. அது ஒரு விதையைப் போல வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வருகிறது.
Now the first man and first woman in the Garden of Eden was in perfect harmony with God.
இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் இருந்த முதல் மனிதனும் முதல் ஸ்திரீயும் தேவனோடு பரிபூர்ணமான இசைவில் இருந்தனர். எனவே தேவன் தாம் விரும்பிய எந்த நேரத்திலும் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளோடு செவியேற்க உதட்டின் மூலம் பேச முடிந்தது. அது பரிபூர்ணமான ஒன்றாயிருத்தலாயிருக்கிறது. தேவனும் அவருடைய சிருஷ்டியும் தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் செவி கேட்க உதட்டின் மூலம் பேசுதல். அவர்கள் தேவனோடு ஒன்றாயிருந்த வரைக்கும் அவர்கள் தேவனோடு மிகவும் பரிபூர்ணமான இசைவில் இருந்தனர். தேவனும் அவருடைய குடும்பமும் ஒன்றாயிருந்தது. எந்த மனிதனும் அவருடைய குடும்பமும் ஒரு சரியான நல்ல பெருந்தன்மையான கீழ்ப்படிந்த குடும்பமாய் ஒருவரோடு ஒருவர் எந்த குடும்பத்திலுமே ஒன்றாயிருக்கின்றனர். அப்பொழுது அந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கும் ஏதாகிலும் இருக்குமானால் அது சரியல்ல. அப்பொழுது குடும்பம் எங்காவது உடைந்து போகும். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும். தகப்பன் தாயுடன், தாய் தகப்பனோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு ஒப்பந்த இசைவில் யாவரும் ஒன்றாயிருக்க வேண்டும். நீங்கள் அதை காணும் போது நீங்கள் அப்பொழுது ஒரு அழகான காட்சியை காண்பீர்கள். அதுவே தேவனுடைய நோக்கமாய் உள்ளது. பிதா உன்னதர் என்னும் முறையில் தமது குடும்பத்தோடு, பூமியில் இருந்த தமது குடும்பமாகிய ஆதாம் ஏவாளோடு ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருந்தது. அவர்கள் தேவனோடு ஒன்றாயிருக்கக்கூடிய ஒரே வழி தேவனுடைய சுவாபம் அவர்களுக்குள் இருந்த காரணத்தினாலேயாகும். ஆகையால் அவர்களுக்குள் இருந்த தேவனுடைய சுவாபத்தினாலே அது அவர்களை ஒன்றாக்கி இருந்தது. ஆகையால் தேவனோடு அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் எல்லோருமே ஒன்றாயிருந்தனர். அது ஒரு அழகிய காட்சியாக இருக்கிறதல்லவா? தேவன் அவருடைய குடும்பத்தில், தேவன் எல்லோருக்கும் மேலாக உன்னதராய் இருக்கிறாரே. மரணம் இல்லை, துயரம் இல்லை, மனவேதனை இல்லை, வேறு எதுவுமே இருக்கவில்லை. சொல்லி முடியாத சந்தோஷம், வியாதிப்பட முடியாது, மனவேதனைப்பட முடியாது. தேவனோடு ஒன்றாயிருத்தல் என்னே ஒரு காட்சி. ஏனெனில் தேவனின் அதே சுவாபம் இந்த ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. எனவே அவர்கள் செய்த யாவும் அவைகள் தேவனுடைய வரிசையில் அமைந்திருந்தன. தேவன் அவர்களோடு இணைந்திருந்து ஒன்றாயிருந்தார். இப்பொழுது இயேசு யோவான் 17:11 இவ்வாறு ஜபம் செய்தார். ஞாயிறு பள்ளி வேதவசனங்களை குறித்துக் கொள்பவர்களாகிய உங்களுக்கு இதை கூறுகிறேன். இன்று காலை நான் அநேக வேதவசனங்களை வைத்துள்ளேன். யோவான் 17:11, அவரும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல் சபையும் அவரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இயேசு ஜபம் செய்தார். அவரும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல், அதாவது நாம் சபையும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்கள் என்னும் முறையில் ஒன்றாக ஒன்று சேர்ந்திருக்க
வேண்டும்.
அவர் பிதாவிலும், பிதா அவரிலும், அவர் நம்மிலும், நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறதை அந்நாளிலே நாம் அறிந்து கொள்வோம். தேவன் தமது சபையிலிருந்து ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒருவரோடு ஒருவர் இசைவாக இணைக்கப்பட்டு தேவனுடன் இணைந்திருப்பதை காண்பது எத்தகைய ஒரு இணைப்பாய் ஒன்றாயிருத்தலாக இருக்கும். அந்த சபைக்காகத்தான் இயேசு வருகிறார். அவருடைய ஜபத்திற்கு பதிலளிக்கப்படும் போது நாம் ஒன்றாயிருப்போம். தேவன் தமது ஜனங்களில் ஒன்றாயிருப்பதுதான் தேவன் தமக்கென்றும் தமது சபைக்கென்றும் நியமித்துள்ள ஐக்கியத்தின் அடிப்படையாக உள்ளது. அது ஒன்று மாத்திரமே ஐக்கியத்தின் அடிப்படையாயிருக்கிறது. இந்த அடிப்படையை நீங்கள் பெறக்கூடிய ஒரே வழி அவரோடு சதா காலங்களிலும் ஒன்றாக இணைந்திருப்பதன் மூலமே ஆகும். நீங்கள் உங்கள் கணவரோடு இணையும் போது, ஸ்திரியானவள் தன்னுடைய கணவனோடு இணையும் போது, அது மரணம் வரைக்கும் நீங்கள் அளிக்கும் உறுதிமொழியாயிருக்கிறது. அப்படி இருக்க இப்பொழுது நீங்கள் தேவனோடு இணையும் போது அதுதான் சபையானது கிறிஸ்துவோடு இணைவது. அது மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்பதாய் உள்ளது. நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாய் அல்லது எந்த தவறும் செய்யாதவர்களாய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனோடு நித்தியமாக இணைந்திருப்பீர்கள். மரணம் மாத்திரமே உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியும். சரீர பிரகாரமான மரணம் அல்ல, பாவமாகிய மரணம். பாவம் என்பது மரணமாயிருக்கிறது. அது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. எனவே அவருடைய ஆவியின் வல்லமையில் அவரோடு இணைந்திருப்பது என்பது நித்திய ஜீவனாகும். நீங்கள் நித்திய காலமாய் தேவனோடு இணைந்திருக்கிறீர்கள். சற்று கழித்து நான் மறுபடியும் அதற்கு வர விரும்புகிறேன். நித்தியமான தேவனுடன் நித்திய காலமாக பரிபூர்ணமாக அவருடன் இசைவாய் இணைந்து பரிபூர்ணமாக ஒன்றாய் இணைந்து தேவனும் அவருடைய சபையும் இருவருமே ஒன்றாய் இணைந்திருத்தல் என்பதாய் உள்ளது. ஆதாமோடு எவ்வாறு இணைந்திருந்தாள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அவள் அவருடைய பாகமானாள். நீங்கள் ஆதியாகமம் 1:27 கவனித்தீர்களா? தேவன் அவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் அவர்களை சிருஷ்டித்தார். பெண்ணின் ஆவியையும் ஆணின் ஆவியையும் ஒருங்கே பெற்றவனாய் மனிதன் ஆணும் பெண்ணுமாயிருந்தான். அதன் பின்னர் தேவன் அவனுடைய விலாவிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார். பெண்ணின் சரீரபாகம் ஒரு உபப்பொருள் என்றும், ஆனால் ஆவி அப்படியல்ல என்பதையும் நீங்கள் கவனித்தீர்களா? பெண்ணின் சரீரபாகம் ஒரு உபப்பொருள். சிருஷ்டிப்பு முடிந்த பின்பு தேவன் ஆதாமின் விலாவிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டாக்கினார். ஆனால் ஆவியை அல்ல. ஆவி ஆதாமின் ஒரு பாகமாக இருந்தது. ஏனெனில் ஆவிக்குரிய பிரகாரமாக கூறினால் அவன் ஆணும் பெண்ணுமாக இருந்தான். இப்பொழுது நீங்கள் அந்த மகத்தான காட்சியை காண்கின்றீர்கள் அல்லவா? நாம் மாம்சத்தில் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டவர்களாகிய நாம் உபப்பொருளை போன்றே இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த விவாகத்தினால் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளோம். ஆவியில் நாம் குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். வேறு ஏதோ ஒரு ஆவியில் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியிலே ஆகும். நாம் அவருடைய சாயலாக அவருடைய ஒருமைப்பாட்டில் ஜீவனுள்ள தேவனுடைய பரிபூர்ண சாயலில் இருக்கிறோம். ஏனெனில் நாம் குமாரரும் குமாரத்திகளுமாயாக இருக்கிறோம். நாம் பிரிக்கப்படாமல் அதே ஆவி, அதே தேவன், அதே நபர் நித்தியமாக விவாகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். நாம் வித்தியாசமானவர்களாயிராமல் அவராக இருக்க வேண்டும் என்று தேவன் எவ்விதம் அதை திட்டமிட்டார் என்பதை பாருங்கள். வேறு ஏதோ ஒருவராக, வேறேதோ ஒரு இனத்தைச் சேர்ந்தவராயிராமல் ஒரு உண்மையான இணைப்பாய் பரிசுத்த இணைப்பின் மூலம் உண்டாக்கப்பட்ட சர்வ வல்லவரின் சந்ததி. இப்பொழுது சரீரமானது தாய் தகப்பனிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் ஆவியோ தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆதாம் பிரிக்கப்பட்டது போல தேவன் தம்மை பிரித்துக் கொள்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஸ்தம்பம் தம்மை பிரித்துக் கொண்டு சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேலும் அமர்ந்தார். தேவன் தம்மை ஒன்றுபடுத்திக் கொள்ளுதல் என்பதை நாம் கண்டறிகிறோம். அந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் ஒன்று சேரும் போது அது என்ன செய்கிறது? அது ஒன்றாக இணைக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை மீண்டும் கொண்டு வருகிறது. ஒன்று சேர்தலாயிற்றே. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெரிய பிரிவில் ஸ்தாபன வித்தியாசங்களும் மற்றுமுள்ள காரியங்களும் என்ன ஒரு பரிதாபம், என்ன ஒரு அவமானம்.
Heavenly wedlock to the eternal God, part of Him.
நித்திய தேவனோடு பரலோக விவாகத்தின் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருத்தல் அவருடைய பாகம், தேவனுடைய பாகத்துடன். என் தகப்பனார் பிரணாமின் காரணமாக நான் மாம்சத்தில் பிரணாமாக ஆனேன். நீங்கள் உங்கள் தகப்பன் தாயாரின் ஒரு பாகமாக ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் ஆவியில் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு தேவனுடைய பாகமாக இருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் ஆவியானது மரிக்க முடியாது. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்கு பூமியில் அவன் இருக்கும் ரூபத்தில், அவனுடைய சாயலில், கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன். ஆவியின் ரூபத்தில் அல்ல, தேவனுடைய மகிமையின் சரீரத்துக்கு, கர்த்தராகிய இயேசுவின் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அந்த சாயலில் எழுப்பப்படுவோம். இயேசு லாசருவின் கல்லறைக்கு சென்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், என் மேல் அல்ல என்னில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அவரில் விசுவாசமாயிருந்து கொண்டிருத்தல், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவரில் விசுவாசமாயிருத்தல். ஓ என்னை பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் சிறு மந்தையாயிருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால்தான் இந்த வாரம் முழுவதும் ஜெபித்து தேவனிடம் வேண்டி, அதாவது நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாகவே நான் இந்த பாடப்பொருளை தெரிந்து கொண்டேன். அவரில் விசுவாசமாயிருத்தல், நீங்கள் அவருக்குள் வரும் வரையில் அல்லது அவர் உங்களுக்குள் வரும் வரையில் நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்க முடியாது. அதன் பின்னரே நீங்கள் அவரில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுதே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் வரை நீங்கள் அவர் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதாகும். அப்பொழுதே நீங்கள் அவரில் விசுவாசம்
கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. தேவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து சபைக்குள், புரிகிறதா? நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு. அப்படியானால் நீங்கள் எப்படி ஒன்றாயிருக்க முடியும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பாருங்கள், நிலைத்திருத்தல், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ? ஏனென்றால் இனி அது ஒருபோதும் நீங்கள் அல்ல, அது உங்களுக்குள் இருக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையே தேவனாயிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு பட்டயம். எபிரேயர் 4 அவ்வாறு உரைக்கிறது. எபிரேயர் 4:12. இப்பொழுது அது ஒரு பட்டயம். பட்டயம் ஒரு கையினால் அல்லது ஒரு வல்லமையினால் உபயோகிக்கப்படாமல் இருந்தால் அது முற்றிலும் செயலற்று விளங்கும். ஆனால் பட்டயத்தை பிடிக்க ஒரு கரம் அவசியம். இந்த பட்டயத்தை பிடிக்க விசுவாசம் என்னும் கரம் அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது இந்த விசுவாச கரமானது எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை பொறுத்தது. இருளில் ஒரு சிறு துளையை வெட்டும் அளவுக்கு அது வலிமை பெற்று விசுவாசத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று கூற முடியும். அது ஒரு பெரிய வெட்டுதான். ஆனால் அவ்வளவு வலிமையுடன் மாத்திரமே அந்த கரம் அந்த பட்டயத்தை உபயோகிக்குமானால் அவ்வளவுதான் அதனால் வெட்ட முடியும். ஆனால் அதுவோ மிக வலிமை வாய்ந்த கரமாயிருக்குமானால் பிசாசு அங்கு போடுகிற எல்லாவற்றையும் அது வெட்டி தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் பிரகாசிக்கும்படி செய்யும். அது வல்லமையுள்ள விசுவாச கரமாயிருக்குமானால் அற்புதங்களின் நாட்கள், இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்து அதன் வழியாக ஊடுருவி செல்லும். அது பட்டயத்தை ஏந்தும் கரத்தின் வல்லமையை பொறுத்ததாயிருக்கிறது. அந்த பட்டயமோ மிகவும் கருக்கானதாயிருக்கிறது. எபிரேயர் 4 அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், உள்ளே செல்லும் போதும் வெளியே வரும்போதும் அது வெட்டி எலும்பு கணுக்கள் வரைக்கும் ஊடுருவி சென்று இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று உரைத்துள்ளது. அது மாம்சத்தையும் தாண்டி சென்று ஆவிக்குரிய ஆதிக்கத்தில் ஊடுருவி பாய்ந்து இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்து கொண்டு அவைகளை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை, வார்த்தையாகிய பட்டயத்தை ஏந்தும் கரத்துக்கு போதிய வலிமை இருக்குமானால் அது அதை ஊடுருவும்படி செய்து அதன் இடத்தை அது அடைந்து ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அது வெட்டி எடுத்து அதை உங்களுக்கு அளிக்கும். அதை ஏந்தும் கரம் போதிய வலிமை பெற்றிருந்தால் அந்த பட்டயத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கரத்திலே அதை இருக பிடித்துக் கொண்டு சத்துருவை நோக்கி நடந்து செல்லுங்கள். விருத்து சந்திரம் இல்லாத அந்த சத்துரு நித்திய தேவனின் சமூகத்துக்கு முன்னால் எப்படி நிற்க முடியும்? ஆகையால் நீங்கள் வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுடையதாகிவிடும். விசுவாசம் என்னும் பலத்த கரத்தினால் அதை எடுத்துக்கொண்டு முன்னடந்து செல்லுங்கள். உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்னும் வார்த்தையினால் வியாதியை வெட்டி தள்ளுங்கள். உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுடையதே. அது வேதாகமத்தில் உள்ளது. சாத்தான் அதையோ மறைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வெளிச்சம் உங்கள் ஆத்மாவில் பிரகாசித்து நீங்கள் வாக்குத்தத்தை பெறும் வரைக்கும் அந்தகாரத்தின் வழியாக அது ஊடுருவும்படி செய்யுங்கள். அவர் அந்த வாக்குத்தத்தை நேச்சகம் நிறைவேற்றுவார்.
She was flesh of his flesh and bone of his
bone. ஆதாம் ஒரு பாகமாக இல்லை, ஏவாள் ஆதாமின் ஒரு பாகமாக இருந்தாள். அவள் அவன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருந்தாள். அதுதான் சரியான இணைப்பு. சபையும் அவருடைய ஆவியில் ஆவியும் அவருடைய வார்த்தைகளில் வார்த்தையுமாய் இருப்பதுதான் சரியான இணைப்பு. உண்மையான விசுவாசி எந்த வார்த்தையும் விட்டு ஒருபோதும் அகலாமல் வார்த்தைக்கு முரணானவர்களோடு ஒருபோதும் ஒப்புரவாகாமலும்
இருப்பான்.
நினைவிருக்கட்டும், ஏவாள் ஒரே ஒரு வார்த்தையின் பேரில் ஒப்புரவானாள். ஆனால் உண்மையான விசுவாசியோ எந்த வார்த்தையின் பேரிலும் ஒப்புரவாக மாட்டான். அவன் விசுவாசம் என்னும் பட்டயத்தை, அதாவது சரியாக கூறினால் வார்த்தையாகிய பட்டயத்தை விசுவாசத்தில் ஏந்தி தேவன் உண்டு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் உரிமை கோருவான். அதுதான் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் தேவன் நமக்கு அளித்த திருஷ்டாந்தங்களாக விளங்குகிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பிரசன்னராய் ஒருபோதும் தவறாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அவர் அனுதினமும் அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தார். இரவில் அவர்கள் உறங்கின போது அவர் அவர்களை பாதுகாத்தார். பகலில் அவர்கள் அவர்களை வழிநடத்தி போஷித்து அவர்களை நேசித்து அவர்களோடு எல்லா நேரத்திலும் உரையாடினார். அவர்கள் தேவனுடைய ரூபத்தில் இருந்தனர். தேவன் அவர்களுக்குள் இருந்தார். அதுதான் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறது. தேவன் தமது சபையில் இருப்பதுதான் இணைப்பை உண்டாக்குகிறது. அதுதான் இணைப்பு. இதை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் கூறப்படக்கூடும். நாம் இன்னும் அநேக பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அவரோடு இணைந்திருப்பதே நித்திய ஜீவன். அவரோடு நாம் இணையக்கூடிய ஒரே வழி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வருவதேயாகும். அது உண்மை. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எடுத்துக்கொண்டு அதை
விசுவாசியுங்கள்.
இப்பொழுது ஏவாள் ஒரு வார்த்தையை மீறும் வரைக்கும் அல்லது உண்மையாயிருந்த ஒரு வார்த்தையை சந்தேகிக்கும் வரைக்கும் இணைக்கப்பட்டிருந்தாள். அதுவே அவளை பிரித்தது. ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகையால் நாம் தேவனில் இருந்து கொண்டு அவரோடு இணைக்கப்பட முடியும். ஏனெனில் ஆதாமும் ஏவாளும் வார்த்தையை அவிசுவாசித்ததனால் அவர்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு முன்பிருந்த நிலையில் நாம் அவருக்குள் என்னவாயிருக்க முடியும் என்பதற்கு திருஷ்டாந்தமாயிருக்கின்றன. அவரோடு இணைந்திருப்பது ஜீவன், அவரிடத்திலிருந்து பிரிவது மரணம். இப்பொழுது நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவோமேயானால் நலமாயிருக்குமே. நாம் தவறுகளை செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். அது உங்கள் தவறுகள் அல்ல. ஏனெனில் நீங்கள் எப்பொழுதுமே அவைகளை உடையவர்களாகவே இருக்க போகிறீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவர் செய்ய சொன்னதை பின்பற்ற வேண்டும். தடுமாறுதல் மற்றும் இடறிவிடுதலுக்கு இதனோடு யாதொரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு உண்மையான ஊழியக்காரன் இடறிவிட நேர்ந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். அவன் தடுமாறினால் அவன் தன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அவனை இழுத்து மறுபடியும் பாதையில் சரியாக நிறுத்துகிறார். ஆனால் அவன் கடமையின் பாதையை விட்டு விலகிச் சென்றால் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர் அல்ல. ஆனால் அவன் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் அவன் சரியாக ஒரு மனிதன் அல்லது ஒரு ஸ்திரீ என்பதை அறிந்தவராய் தேவன் அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவர்கள் கடமையின் பாதையில் உள்ள வரைக்கும் தேவன் அந்த நபருக்கு கடமைப்பட்டிருக்கிறார். இப்பொழுது சபையானது விவாகத்திற்காக கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவாகமோ இன்னும் நடைபெறவில்லை, அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் போதே நடக்கும். ஆகையால் ஒரு மனிதன் தன் மனைவிக்கு நியமிக்கப்படுவது போல சபையானது இப்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள போது அவர் என்ன செய்கிறார்? அவன் எல்லா விதமான பொருட்களையும் அளித்து அவளுக்கு வெகுமதிகளை அனுப்பி அவளை நலமாக உணரச் செய்கிறான். நல்லது, அதைத்தான் கிறிஸ்துவும் தமது சபைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஆவியின் வரங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த வரங்கள் செயல்படுகின்றன என்பதை நீங்கள் மறுதளிப்பீர்களானால் நீங்கள் எப்படி அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்க முடியும்? அவை அன்பின் அடையாளங்களாக அமைந்துள்ளன. அது தேவன் சபைக்கு அளித்துள்ள அடையாளம். இயேசு அவ்வாறு கூறியுள்ளார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். இப்பொழுது இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையானது ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பையும் விசுவாசித்து அதை தங்களுக்கு உரிமையாக்கிக் கொண்டு செயல்பட வேண்டும். நான் ஒரு பெண்ணிற்கு நியமிக்கப்பட்டிருந்தால், நான் ஒரு தனி மனிதனாய் விவாகமாகாமல் இருந்தால், அப்பொழுது நான் அவளுக்கு ஏதாவது ஒன்றை நிச்சயதார்த்த மோதிரத்தை அனுப்பினால் அவளோ அதை விரலில் அணிந்து கொள்ள மறுத்தால் அப்பொழுது அவள் என்னை நம்பவில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. அவள் என்னுடைய மனவாட்டியாய் இருக்க விரும்பவில்லை. அவ்வாறு கிறிஸ்து அவர் வாக்களித்த வரங்களை தமது சபைக்கு அனுப்பும் பொழுது அவர்களோ அவை அப்படியல்ல என்று சொல்லி அவைகளை ஏற்க மறுத்தால் அப்பொழுது அவர்களுக்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்க பிரியமில்லை. அவர்கள் வேறொரு காதலனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனவாளராகிய கிறிஸ்துவுக்கு அல்ல. எனவே உண்மையான சபையானது வாக்குத்தத்தை கைக்கொள்ளுகிறது, எல்லாவற்றையும் கைக்கொள்ளுகிறது, தேவன் அவர்களுக்கு அனுப்பும் வரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. சரி, இப்பொழுதோ முதலாம் மானிடர்கள் அவருடைய வார்த்தையை அவிசுவாசித்ததன் மூலம் பிசாசின் பொய்க்கு செவி கொடுத்ததன் மூலம் தேவனை விசுவாசிப்பதிலிருந்து தங்களை ஐக்கியத்திலிருந்து பிரித்துக் கொண்டனர். இப்பொழுது பாருங்கள், அதுவே இந்த அருமையான இணைப்பிலிருந்து பிரித்துக் கொண்ட முதலாவது காரியமாயிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஒருபோதும் மரிக்காத ஒரு நிலையை, வயோதிபமாகாத ஒரு நிலையை, ஒருபோதும் சுகவீனமாகாத ஒரு நிலையை, ஒருபோதும் கவலையே இல்லாத ஒரு நிலையை பெற்றிருந்தனர். அவ்வாறு இருக்க எனக்கு மிகவும் பிரியம் என்று நீங்களும் கூறலாம். இதை கூற விரும்புகிறேன், நான் உங்களுக்காக ஒரு செய்தியை வைத்துள்ளேன், நீங்களும் அதே நிலையில் தான் இருக்கிறீர்கள். தேவன் பூமியின் மேலுள்ள ஒவ்வொரு சிருஷ்டியையும் அதே நிலையில் தான் வைத்துள்ளார். நிபந்தனை என்னவாயிருந்தது? நீங்கள் என் வார்த்தைகளை கை கொண்டால், என் வார்த்தையை நீங்கள் அதை கை கொண்டால், அதை விசுவாசித்து அதன் பேரில் நடந்தால். ஆனால் முதன்முறையாக ஏவாள் அவிசுவாசித்து தேவன் கூறினதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்ட போது அது அந்த மகத்தான இணைப்பிலிருந்து ஐக்கியத்தை முறித்து போட்டது. அவ்வாறே சபையும் தேவனுடைய வேதாகமத்தில் காணப்படும் ஏதாவது ஒரு வார்த்தையை அவிசுவாசித்து அதை வேறு எங்காவது பொருத்தும் அந்த நிமிடத்திலேயே அப்பொழுது அவர்கள் பிரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அருமையான ஐக்கியத்திலிருந்து அவர்கள் முறித்துக் கொள்ளுகிறார்கள். அவள் அதை செய்தவுடனே அவளுடைய சரீரத்தில் மரணம் ஆட்கொண்டது. அவளுடைய சரீரம் மாத்திரமல்ல, ஆனால் அவளுடைய ஆவிக்குரிய நிலைமையிலும் அவள் அவிசுவாசித்த அந்த நிமிடமே தேவரோடு இருந்த உறவை முறித்து போட்டாள். எந்த மனிதனுமே, இதோ அது இருக்கிறது, எந்த மனிதனோ அல்லது எந்த ஸ்திரீயோ தேவனுடைய சத்தியத்தை முதலில் அவிசுவாசிக்காமல் பிசாசினுடைய பொய்யை விசுவாசிக்கவே முடியாது. எவருமே தேவனுடைய சத்தியத்தை அவிசுவாசிக்கும் வரை பிசாசினுடைய பொய்யை விசுவாசிக்கவே முடியாது. எனவே நீங்கள் பாருங்கள், ஆதாம் ஏவாள், அது நம்மை இன்று காலை எந்த நிலைமையில் வைத்துள்ளது என்று பாருங்கள். இதை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். ஏனெனில் இந்த மானிட வாழ்வு முடிவு பெற்ற பின்பு இதை குறித்து நாம் ஒருபோதும் சிந்திக்கவே முடியாது. நீங்கள் இப்பொழுதே சிந்திக்க வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்யுங்கள். அவள் ஒரு வார்த்தையை, பத்து கட்டளைகளை அல்ல, வெறுமன ஒரு வார்த்தையை அவள் தேவனை குறித்து ஐயுற்றாள். ஏனெனில் வார்த்தையை சந்தேகிக்கலாம் என்னும் வகையில் அவளுக்கு கூறப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க கூடாது. அவர் என்ன கூறியுள்ளாரோ அதுவே அதன் அர்த்தமாகும். ஓ, தேவன் நிச்சயமாகவே அந்த அர்த்தத்தில் கூறவில்லை என்று அவளுக்கு கூறப்பட்டபடியால் அவள் அதை சந்தேகிக்கலானாள். தேவன் நிச்சயமாகவே அந்த அர்த்தத்தில் தான் கூறினார். தேவன் கூறியுள்ள ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தமும் அதுவே. அதற்கு எந்த தனிப்பட்ட வியாக்கியானமும் தேவையில்லை. அவர் சொன்ன விதமாகவே அது உள்ளது. நீங்களோ, எனக்கு வேதாகமத்தை குறித்து தெரியும் என்று கூறலாம். என் தேவன் இந்த வேதாகமத்தை எழுத வழிநடத்தி அவருடைய வார்த்தையை பாதுகாத்து வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசி நாட்களில் நாத்திகர்களும் அவிசுவாசிகளும் எழும்புவார்கள் என்று அவருக்கு தெரியும். எனவே அவர் அதை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் என்ன கூறினாரோ அதன் அர்த்தம் அதுவே. அப்படித்தான் அது நமக்கு இப்பொழுதும் உள்ளது. இப்பொழுது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் நமது ஐக்கியத்தை நாம் இழந்து மரணத்துக்குள்ளாக பிரவேசித்து ஆதாமும் ஏவாளும் செய்தது போலவே தேவனிடத்திலிருந்து நித்தியமாக பிரிவினையை உண்டு பண்ணிக் கொள்வோம். நாம் தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். நான் அதை மறுபடியும் கூறட்டும். தேவனுடைய வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையையும் அவிசுவாசிக்க வேண்டாம். ஆம், நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என்று மாத்திரம் கூறாதீர்கள். வேண்டாம், அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. நீங்கள் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களோ அதை ஒருபுறமாக தள்ளி வைத்துவிட்டு நல்லது, என் சபை அவ்விதம் விசுவாசிப்பதில்லை என்று கூறுவீர்களேயானால் அது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றே அர்த்தம். ஏவாள் நடந்து சென்ற அதே ஆக்கிரைக்குள் நீங்கள் நடந்து செல்வீர்கள். அவரோடு இணைந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருந்த போது நீங்கள் நித்தியமானவரிடத்திலிருந்து உங்களை பிரித்துக் கொண்டீர்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதை சந்தேகிக்கலாகாது. ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையில் ஒரே வார்த்தையாய் இருந்தது. இப்பொழுது ஜனங்கள் கீழ்ப்படிவதற்கென தேவன் சில வார்த்தைகளை அளித்து அந்த சில வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டதன் விளைவாக மரணம் உண்டானால் இன்று தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்ட எத்தனை வார்த்தைகளை நாம் பெற்றுள்ளோம் என்பதை கவனித்து பாருங்கள். புரிகின்றதா? நாம் ஒவ்வொரு வார்த்தையையும் ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து அவை தேவனிடத்திலிருந்து வந்த வாக்கு தத்தங்களாக கருதி அவைகளில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய உண்மையான மனைவி தேவனுக்கு உண்மையாக நியமிக்கப்பட்டவள் அவ்வாறு செய்வாள். இந்த சிறு காரியங்கள் உங்களில் ஆழமாக பதிந்து நீங்கள் அவைகளை கிரகித்துக் கொள்ள முடியும் என்றே நான் நம்புகிறேன்.
Eve to disbelieve God's word. It was because Satan.
தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்க ஏவாளுக்கு நேர்ந்த முதலாம் காரியம் என்ன? சாத்தான் அவளுக்கு அதிகமான ஞானத்தை வாக்களித்து நீ அறிவாளியாய் இருப்பாய் என்றான். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், மானிட வர்க்கம் ஏதாவது ஒன்றை தேடி அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஏவாளும் அதிக அறிவை தேடி அதன் பின்னால் சென்றாள். இங்கு ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்வோம். இன்றைய உலகத்தின் நிலையும் அதுவல்லவா? அவர்கள் அதிக அறிவை, உயர் கல்வியை, மேலான வகுப்பினராய் இருப்பதை விரும்புகிறார்கள். அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க விரும்பி அதிக அறிவை நாடிச் செல்கின்றனர். அதைத்தான் ஏவாளும் விரும்பினாள். ஆனால் நான் இதையும் கூட கூற விரும்புகிறேன், எந்த ஒரு ஞானமும் தேவனுடைய ஞானத்தை மிஞ்சவே முடியாது. ஆனால் அது மிகவும் எளிய ரூபத்தில் இருப்பதால் ஜனங்கள் அதை காண தவறுகின்றனர். நான் அநேக முறை கூறியிருப்பது போல சாத்தான் பளபளக்கிறான், ஆனால் சுவிசேஷமோ ஜொலிக்கிறது. ஓ, பளபளத்திற்கும் ஜொலித்தலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. திரைப்பட துறையுள்ள ஹாலிவுட்டோ பளபளக்கிறது, ஆனால் சபையோ தேவனுடைய வல்லமையினாலும் அன்பினாலும் ஜொலிக்கிறது. திரைப்பட துறையை உருவாக்கும் ஹாலிவுட்டோ பளபளக்கிறது, ஜொலித்தலுக்கும் பளபளத்தலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நமக்கு பளபளப்பு வேண்டியதே இல்லை, நாம் ஜோலிக்கவே விரும்புகிறோம். இன்றைக்கோ இதை சிந்திப்பது மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஆனால் சபைகள் ஏவாள் செய்தது போல தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்துள்ளன. ஏவாள் அவ்வாறு எண்ணிக்கொண்டதற்கு காரணம், ஏவாளுக்கு அது கூறப்பட்ட போது அது உண்மையைப் போலே காணப்பட்டது. ஓ, இதை புரிந்து கொள்ள தவறிவிடாதீர்கள். அது மிகவும் உண்மையாக தேவன் கூறினதோடு கூட்டத்தகுந்ததாக அமைந்திருந்தது. அவள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று தேவன் கூறாத ஒன்றை அவள் பெற்றுக் கொண்டதாக எண்ணினாள். தேவன் சமுத்திரத்திற்கு எல்லையை நியமித்தது போல அவளுக்கு எல்லைக்கோட்டை நியமிக்கவில்லை. சமுத்திரம் அதன் எல்லையை கடக்க முடியாது, ஏனெனில் சந்திரன் அதை காவல் காக்கிறது. அவன் நினைத்தான், நாம் கூறுவது போல சாத்தான் நிலைமையை அறிந்து விழிப்பாக்க ஏதோ ஒன்றை வைத்துள்ளான் என்றும், அதை பெற்றுக்கொண்டு அதிக அறிவாளியாகி அதிக கல்வி பயின்று அதே சமயத்தில் தேவனோடு இணைந்திருக்கலாம் என்றும் அவள் எண்ணிக்கொண்டாள். ஆனால் தேவன் அவளுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரமே சரியாக அளித்திருந்தார். அவர் சபைக்கும் அதையே அளித்துள்ளார். அது வேதசாஸ்திர பாடத்தின் ஒரு புரட்டோ அல்லது வேதாகம பள்ளியிலிருந்து வெளிவந்த ஒரு புரட்டோ அல்ல. ஆனால் அது எழுதப்பட்ட விதமாகவே கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் அமைந்துள்ளது. அதை மாற்ற முடியாது. ஆனால் சபைகளோ தங்கள் சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கின்றன. அது அவர்களுக்கு பொருத்தமாயிருக்கிற ஏதோ ஒன்று என்று அவர்கள் ஒரு கால் எண்ணலாம். அது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நான் ஒரு நிமிடம் நிறுத்தப் போகிறேன். முழு உலகமே அதனை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுவதுமே தவறான கருத்தை அடிப்படையாகவே கொண்டுள்ளது. எனக்கு நேர்ந்த ஒரு வேடிக்கையான காரியத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அது கேலிக்காக அல்ல. நாம் அனைவருமே நமது மனைவிகளை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு, நீண்ட காலத்திற்கு முன்பு, சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன் நான் மேற்கில் சென்றிருந்த போது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் படுக்கையை விட்டு எழுந்தபோது என் அறையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருப்பதை கண்டேன். வானிலை மோசமாக உள்ளது என்று நான் எண்ணி பார்த்து 8 மணிக்கு தொலைக்காட்சி செய்து இருக்குமே என்று எண்ணினேன். எனவே நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிரல் தாளை நோக்கின போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்தி ஒலிபரப்பு செய்யப்படும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது நானோ தொலைக்காட்சியை போட்டு செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தேன். செய்தியின் நடுவில் ஒரு பொருளை குறித்து விளம்பரம் செய்யப்பட்டது. அது ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட். அந்த விளம்பரம், பெண்ணே, இனிமேல் நீ உன் தட்டுக்களை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த டிட்டர்ஜென்ட் கலந்த தண்ணீரில் இவைகளை மூழ்கி சில நிமிடங்கள் அதிலே ஊற வைத்துவிட்டு அவைகளை வெளியே எடுத்து தண்ணீர் வடியும் பலகையின் மேல் வைத்துவிட்டால் அது முடிந்து விட்டது என்று கூறப்பட்டது. நானோ வீடு திரும்பும் போது ஒரு கதாநாயகராக இருப்பேன் என்றே எண்ணிக்கொண்டு இந்த பொருளின் பெயரை குறித்துக் கொண்டேன். என் மனைவியிடம், என்னால் என்ன செய்ய முடியும் பார் என்று கூறுவேன் என்று எண்ணினேன். எனவே நான் கடைக்கு சென்று இந்த டிட்டர்ஜென்ட் உள்ள ஒரு குப்பியை வாங்கிக் கொண்டு அதை தண்ணீரில் கலந்தேன். என் மனைவியிடம் வீட்டை பெருக்கும்படி கூறிவிட்டு தட்டுகளை அவளுக்காக கழுவலாம் என்று எண்ணினேன். எனவே நான் பிள்ளைகளின் தட்டுகளை எடுத்து அவைகளில் இருந்த ரொட்டி துண்டுகளை வெளியே எறிந்தேன். அவைகளில் முட்டை ஒட்டிக் கொண்டிருந்தது. அதை டிட்டர்ஜென்ட் கலந்த தண்ணீரில் போட்டு சில நிமிடங்கள் கழித்து வெளியே எடுத்தேன். நான் போடும் போது எவ்வளவு முட்டை ஒட்டி இருந்ததோ அவ்வளவு முட்டை நான் வெளியே எடுக்கும் போதும் இருந்தது. பாருங்கள், நான் இழந்து விட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் என் மனைவி என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்திருப்பாள்.
Let the people be deceived. That ought to be allowed to be said like that.
பாருங்கள், ஏன் இந்த நாடு, ஏன் இந்த நாடு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற அனுமதிக்கிறது? அவ்வாறு விளம்பரத்தில் கூற அது அனுமதிக்க கூடாது. அது சட்டவிரோதமானது. நவீன சிகரெட் விளம்பரம் என்ன ஒரு அவமானம். கார் நிறைய சிகரெட்டுகள் புகைத்தாலும் இரும்பல் சிறிதும் வராது. இப்படிப்பட்ட பல வகையான விளம்பரங்கள் இதை அனுமதிக்கவே கூடாது. அது என்ன செய்கிறது? அது ஏமாற்றுகிறது. இவை ஒவ்வொன்றிலும் மரணமே உள்ளது. குப்பியில் உள்ள விஸ்கியை குடிப்பதில் மரணம் உண்டாகிறது. கற்பழிப்பு, கொலை, பைத்தியம் பிடித்தல். இருப்பினும் நமது நிகழ்ச்சிகளில் இந்த விளம்பரங்களை செய்ய நாம் அனுமதித்து பாட்டரார் குடித்தது போன்ற மது வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சி என்று மது வகைகள் விளம்பரம் செய்யப்படுகின்றன. அது என்ன? அது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதாயிருக்கிறது. பொது ஜனங்கள் தங்களையே கொல்வதற்கென ஏதோ ஒன்று அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. அதை செய்ய நாம் அனுமதிக்கப்படுகின்றோம்.
Let me turn that right back over. And the churches, through man-made dogma,
இதை நான் இப்பொழுது வேறொரு இடத்திற்கு திருப்ப விரும்புகிறேன். சபைகள் மனிதரால் உண்டாக்கப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகளின் மூலம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய முன்னணியை அளித்து அவர்களும் அதற்காக ஈடுபாடு கொள்கின்றனர். அது மரணம். எந்த சபையுமே உங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியாது. எந்த கோட்பாடும் உங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே உங்கள் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும். அதுவே தேவனுடைய பரிகாரம். அதுவே ஆதரிக்கப்படுகிறது. எனவே அது வெறுமனே பொய்யாயிருக்கிறது. ஆனால் ஜனங்களோ அறிவாளிகளின் புத்தியின் மேல் சாய்ந்து அதன் விளைவாக அவர்கள் மரிக்கின்றனர். ஜனங்கள் இன்று ஸ்தாபனங்களின் புத்தியின் மேலும் கோட்பாடுகளின் மேலும் சாய்ந்து கோடிக்கணக்கானவர்கள் தங்களுடைய வழியில் கொல்லப்படும் பந்திகளைப் போல பாதாளத்திற்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். என்ன ஒரு அவமானமாயிருக்கிறது! நாம் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது என்று தடை செய்யப்படுகின்றோம். நாம் முயற்சி செய்யக்கூடாது. நீங்களோ ஒரு மனிதரை காட்டிலும் ஒரு மனித சங்கம் அதிகமானதை கூறக்கூடும் அல்லவா என்று கூறலாம். இல்லை, அந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கூறுவானேயானால், ஒரு சமயம் இரண்டு ராஜாக்களுக்கு முன்பு 400 தீர்க்க தரிசிகள் வந்தனர். அவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தனர். ஆனால் மிகாயா என்னும் ஒருவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தான். அவன் உரைத்தது சரி என்று அது நிரூபித்தது. அது தேவனுடைய வார்த்தையா என்பதையே அது பொறுத்ததாயிருக்கிறது. வார்த்தைக்கு முரணான எதுவுமே தவறாகும். அது மரணத்தை உள்ளே நுழைய செய்கிறது. எந்த ஞானமும் தேவனுடைய ஞானத்தை மிஞ்ச முடியாது. அவர் எல்லா ஞானிகளுக்கும் மேலான ஞானி. அவரே ஊற்று. அவர் மாத்திரமே ஞானத்தின் நுண்ணிய திறமாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அன்றி எந்த ஒரு மனிதனின் வார்த்தையும் மூடத்தனமும் பொய்யுமாய் உள்ளது. ஆனால் தேவனுடைய அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்குமானால், இப்பொழுது ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையை உரைப்பாரேயானால், அப்பொழுது அது ஒருபோதும் மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையாகும். பாருங்கள், அது மனிதனுடைய புத்தி அல்ல. சாத்தான் எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு அளிப்பான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கவோ அவனிடம் ஒன்றுமே இல்லை. அவனிடம் ஒன்றுமே இல்லை. கொடுப்பதற்கு அவனிடம் ரட்சிப்பு இல்லை. சாத்தான் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எதுவுமே ஆகும். அவனிடம் ரட்சிப்பு இல்லை. அவனிடம் ஒளி இல்லை. அவருடைய ராஜ்யம் அந்தகாரம். அதன் முடிவு மரணம். அந்தகாரமும் மரணமுமே சாத்தானின் ராஜ்யமாகும். சகோதரன் பிரணாமே, அதை திரும்ப கூறுங்கள். எது சாத்தானின் ராஜ்யம்? தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கின்ற எந்த காரியமுமே இப்பொழுதோ அது வெட்டி கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இதுவே வெட்டுவதற்கான நேரம். புரிகின்றதா? மரம் கனி கொடுக்க வேண்டுமானால் அதன் கிளைகள் நறுக்கி சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதற்கான நேரம் இதுவே ஆகும்.
Anything contrary to the precepts of God, the word of God is not God. What is it? What is sin?
Righteous. தேவனுடைய நியமங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எதுவும் தேவன் அல்ல. அது என்ன? பாவம் என்பது என்ன? நீதி தாறுமாறாக்கப்பட்டது. மரணம் என்பது என்ன? ஜீவன் தாறுமாறாக்கப்பட்டது. சாத்தானின் ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் எதுவும், எந்த போதகமும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் வார்த்தையின் ஒவ்வொரு பாகத்தையும் விசுவாசிக்க கூடும். ஏவாளும் அந்த ஒரு வார்த்தையை தவிர மற்றெல்லா வார்த்தையையும் விசுவாசித்தாள். அவிசுவாசிக்க அவளுக்கு அந்த ஒரு வார்த்தை மாத்திரமே தேவையாயிருந்தது. நீங்களும் அவிசுவாசிக்க ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. இப்பொழுது இதை நாம் பார்ப்போம். தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே வழி வார்த்தையை கை கொள்வதே ஆகும். தேவனோ, இதை செய்ய கடவாய், இதை செய்யாதிருப்பாய், இதை செய்ய கடவாய், இதை நீ செய்யலாம், இதை நீ செய்யலாம், ஆனால் இதை செய்யாதே என்று கூறினார். அந்த கட்டளையின் சிறு பாகத்திற்கு ஏவாள் கீழ்ப்படியாமற் போறாள். எல்லா காரியமுமே துவங்கினது. அவள் அதை செய்ததின் விளைவாய் இன்று உலகில் பசியாயுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் மரணத்தின் வேதனை, துயரம் மற்றும் எல்லா மனவேதனையும் உண்டானது. அவள் அன்று அதை செய்தாள். தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிப்பது என்பது என்ன ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது! அன்று அவள் செய்தது மரண வேதனையால் அலரும் ஒவ்வொரு மனிதனும் முன்பும் இனிமேலும் உண்டாக காரணமாயிருந்தது. விவாகமாகாமல் முறைதவறி பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் அவள் அந்த செய்ததன் காரணமாகும். அவள் வார்த்தை அனைத்தையும் கை கொண்டு ஒரே சிறு வார்த்தையை கை கொள்ளாமல் போனது ஒவ்வொரு பாவமும் செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தது. அவள் புத்தியினால் யோசித்தாள். அவளுக்கு அது தெரியாது, அவளுக்கு அது தெரியும். ஆனால் அவள் அவளுக்கு உயர் வகுப்பினர், அதிக ஞானம், அவள் இதை செய்தால் அதிகம் அறிந்து கொள்ளலாம் என்பது போன்றவை வாக்களிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி நயவசரிக்கப்பட்டாள். எங்கள் போதகர்களோ அதிகம் கல்வி பயின்றவர்கள், எங்களுக்கு உயர் வகுப்பினர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கை கொள்பவரை காட்டிலும் உயர்ந்த வகுப்பினர் இவ்வுலகத்தில் இல்லை. அவர்களே மிகச் சிறந்தவர்கள். அந்த ஒரு வகுப்பினரை மாத்திரமே தேவன் கண்ணோக்குகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கால் நாம் அதற்குள்ளாக சென்று பார்க்க தேவன் நம்மை அனுமதிக்கலாம். சாத்தானின் ராஜ்யம் மரணத்தை தவிர வேறொன்றையும் வாக்களிக்க முடியாது. அவரிடம் உள்ளது அவ்வளவுதான். அவரே மரணத்துக்கு மூல கர்த்தா. அவன் பொய்களுக்கு தகப்பனாயிருக்கிறபடியால் அவரால் பொய்களை வாக்களிக்க முடியும். அவரால் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. அவரால் உங்களுக்கு பரலோகத்தை அளிக்க முடியாது. ஏனெனில் உங்களுக்கு அளிக்க அவரிடம் பரலோகமே கிடையாது.
Of the devil or his machinery. One word sends you to torment.
யோசித்து பாருங்கள். ஒரே வார்த்தை பிசாசு அல்லது அவரை சேர்ந்தவர்கள் அளிக்கும் வாக்குத்தத்தின் காரணமாக தேவரை அவிசுவாசித்தல். அந்த வார்த்தை உங்களை வேதனைக்குள்ளாக அனுப்புகிறது. அப்படித்தான் அது தொடங்கிறது. தேவன் அவர் இருக்கிறதான தம்முடைய இரக்கத்தில் ஆதியில் கை கொள்ளாத ஒரு வார்த்தையின் நிமித்தம் பெரும் நரக வேதனையை பூமியில் அனுப்பி பசியுற்ற சிறு பிள்ளைகளும் எல்லா விதமான துன்பங்களும் பட்டினி கிடக்கும் ஜனங்களும் மரணமும் பூமியில் தோன்றச் செய்தாரே. அவர் அந்த பாவத்தை காணாதது போலிருந்து மக்கள் படும் வேதனையை தவிர்த்திருக்க கூடாதா? அப்பொழுதோ அவர் ஒரு வார்த்தையை கை கொள்ளாத பாவத்தை மன்னிக்க மறுத்து இந்த விளைவுகளை பூமியில் தோன்ற செய்திருக்க எவ்வளவு அதிகமாக அவர் ஒரு வார்த்தையை மீறுவதனால் அவிசுவாசிக்கும் தனிப்பட்ட நபரை அங்கு தனியாக வேதனைப்படுத்துவார்? இதை யோசித்து பாருங்கள். இது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பிசாசின் பொய்க்கு செவி கொடுத்த போது தேவனுடைய பரிசுத்த ரூபம் அவர்களை விட்டு சென்று அவர்கள் தேவனுடன் கொண்டிருந்த ஐக்கியம் முறிக்கப்பட்டது. அவர்கள் தேவனோடு ஒன்றாயிருந்த ஐக்கியம் முறிக்கப்பட்டது. அவர்கள் பிசாசுக்கு செவி கொடுத்த அந்த நிமிடமே அந்த ஐக்கியம் முறிவடைந்தது. நீங்களும் பிசாசின் பொய்க்கு செவி கொடுக்கும் போது அந்த நிமிடமே அது உங்கள் ஐக்கியத்தை முறிக்கும். அந்த நிமிடமே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அது கூறுவதன்படி ஏற்றுக்கொள்ள தவறும் போது அவள் செய்தது போலவே தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்களும் செல்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள். உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் அனைவருமே அறிவோம். தேவன் தமது வார்த்தையை பிழையின்றி அளித்து ஜனங்களை தமது வார்த்தையின்படி நியாயந்திருக்கப் போவதாக தீர்மானம் கொண்டிருப்பாரேயானால் அப்பொழுது இந்த வார்த்தையை அவர் ஜனங்களை நியாயந்திருப்பதற்கென எங்காவது பாதுகாத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த வேதாகமம். அதை மறந்து விடாதீர்கள். இந்த வேதாகமத்தைக் கொண்டுதான் தேவன் ஜனங்களை நியாயந்திருப்பார். ஏனெனில் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் என்று வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், நான் சபைக்கு செல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று மாத்திரம் வெறுமன கூறாதீர்கள். ஏன்? பாதாளத்தில் உள்ள ஒவ்வொரு பிசாசும் அவரை விசுவாசிக்கின்றது. அவை ஒவ்வொன்றும் பக்தியாய் உள்ளது, ஒவ்வொன்றுமே. ஆனால் அப்படியே ஒரு வார்த்தையை எடுத்து போடுதல், அதுவே அங்கே சரியாக ஐக்கியத்தை முறிக்கிறது. ஒரு சங்கிலி அதனுடைய பலவீனமான இணைப்பை காட்டிலும் பலமுள்ளதல்ல. எனவே தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கும் பலவீனம் உங்களுக்கு எங்கே அதிகமாய் உள்ளதோ அங்கே நீங்கள் ஒரு புதிய இணைப்பை வைத்து சங்கிலியின் மற்ற இணைப்புகளோடு இதையும் பலமுள்ளதாக செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அப்பொழுது அவர் சுகமளிக்கிறார் என்னும் இணைப்பையும் நீங்கள் அங்கு வைக்க வேண்டும். அவர் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவர் இப்பொழுதும் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவர் இப்பொழுது இருக்கிறாரா என்று நீங்கள் சந்தேகப்பட்டால் அந்த இணைப்பு முறிந்துவிடும். அப்பொழுது நீங்களும் இழக்கப்படுவீர்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? இது கடுமையானது. இது கடினமானது, ஆனால் இது சத்தியம். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டும். நீங்களோ நல்லது சகோதரன் பிரணாமே, இந்த ஸ்தாபனங்களை குறித்து என்ன என்று கேட்கலாம். நல்லது, இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் இந்த வார்த்தையோடு இருந்தால் சரி, ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையை மறுதளித்தால் அப்பொழுது அது சரியல்ல, அது மீண்டும் பிசாசாயிருக்கிறது. புரிகின்றதா? இந்த குறிப்பிட்ட சபையை குறித்து என்ன? அந்த சபையை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று இந்த வார்த்தையே. இப்பொழுது 900 சொச்சம் வெவ்வேறு ஸ்தாபனங்கள் இருந்து ஒவ்வொன்றும் எங்கள் ஸ்தாபனம் மாத்திரமே சத்தியத்தை பெற்றுள்ளது என்று கூறும் போது நீங்கள் எவ்வாறு ஒரு ஸ்தாபனத்தை நம்ப முடியும்? அப்படி இருக்க நீங்கள் எங்கே செல்வீர்கள்? உங்களுக்கு ஏதாவது ஒன்று விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்கள், நான் மெத்தோடிஸ்ட் சபையில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன், நான் பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூத்தரன், பெந்தேகோஸ்தே அல்லது கத்தோலிக்க சபையில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று கூறலாம். அப்படி ஏதாவது ஒரு சபையில் உங்களுக்கு அந்த ஸ்தாபனத்தின் மேல் விசுவாசம் உள்ளது, ஆனால் அது வார்த்தைக்கு முரணாக அமைந்திருக்குமே, ஆனால் ஏவாள் செய்த அதே காரியத்தை நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சரியாக, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவள் செய்த அதே காரியத்தையே சரியாக நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது, உயர் வகுப்பினர் இங்கே செல்கிறார்கள். இது ஒரு பெரிய கட்டடமாய் உள்ளது. அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சாத்தான் ஏவாளை காட்டிலும் புத்தி சாதுரியம் உள்ளவனாக இருந்தார். அவள் காட்சியில் கூட இல்லை. அவள் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று கருதப்படவில்லை. அவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றே கருதப்பட்டாள். நாமும் கூட அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுவதில்லை. இவ்வுலகத்தின் புத்திரர், அதாவது இவ்வுலகத்தின் ராஜ்யம், அந்தகாரத்தின் புத்திரர், வெளிச்சத்தின் புத்திரரை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். நாம் செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிடப்படுகின்றோம். செம்மறி ஆடுகள் தங்களை தாங்களே வழிநடத்திக் கொள்ள முடியாது. அவைகளுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டாயிருக்க வேண்டும். நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொள்ளவில்லை. அவருடைய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து ஆமென் அவர் நடத்தும் இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு இந்த காட்சி விளங்குகிறதா? உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாதிருங்கள். நீதிமொழிகள் 3:5. உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாதிருங்கள், அவருடைய புத்தியின் மேல் சாய்ந்திருங்கள். அது எவ்வளவு முரணாக தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அங்கு எவ்வளவு பெரிய பிரகாசமான விளக்குகளாய் காணப்பட்டாலும் அதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தாதீர்கள். அப்படியே அவருடைய புத்தியின் மேல் மாத்திரம் சாய்ந்திருங்கள். அவர் கூறினதே சத்தியமாயிருக்கிறது. ஏவாள் ஒரு சிறு பகுதியை, ஒரு சிறு தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்த அந்த நிமிடமே தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருந்த அந்த ஒன்றான ஐக்கியம் முறிவடைந்தது. அதை புரிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆமேன் என்று கூறுங்கள். ஒரு வேதாகமத்தையே அல்ல, நீங்களோ நான் வேதாகமம் முழுவதையும் விசுவாசிப்பதில்லை, அதில் பாதி மாத்திரமே விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அவள் அதை முழுவதுமாக ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருந்த அந்த ஒன்றாயிருத்தல் முடிவடைந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் தேவனுக்கும் இடையே அந்த இணைப்பு இல்லாமல் போனால் எந்த ஒரு மன வாழ்க்கையும் அது இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க முடியாது என்றே நான் நினைக்கிறேன். அது உண்மை. அந்த இணைப்பு இல்லாமற் போனால் அவர்கள் உலகில் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை முறை தவறினவர்களாக்கி அவர்களுக்கு சிகரெட், விஸ்கி போன்றவைகளை கொடுத்து அவர்களுக்கு முன்னாலே சீட்டு விளையாடி மது அருந்துவார்கள். அவர்கள் தங்கள் விவாக பொறுத்தரைக்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்த போதிலும் அது பாலியல் உறவு சம்பந்தமானதாக இருக்கின்றபடியால் அது மாம்ச பிரகாரமானதாக இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு ஆவி உள்ளது, பாவியாகிய அப்பாவின் அம்மாவின் ஆவி. அவர்கள் எவ்வளவுதான் தங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருந்த போதிலும் அவர்கள் தவறாக உருவாகுவார்கள். நீங்களோ தங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்காத மனிதரையும் ஸ்திரீகளையும் நான் அறிவேன். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கூறலாம். அவர்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவனிடம் நடத்தாததே அவர்கள் செய்யும் பெரிய தவறு. கிறிஸ்துவனிடம் நடத்தாதது பாருங்கள், அது இல்லாமல் உங்களால் சரியான இணைப்பை பெற முடியாது. ஐக்கியம் முறிந்து விடுகிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த ஐக்கியம் முறிந்தவுடனே, அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியம் முறிந்தவுடனே, அவர்கள் இருவருக்கும் இருந்த ஐக்கியம் முறிந்துவிட்டது. கவனியுங்கள், எந்த ஒரு சபையும் எந்த நேரத்திலும் தேவனிடம் கொண்டுள்ள தன் ஐக்கியத்தை முறித்துக் கொண்டு தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்டால் விசுவாசிகளின் ஐக்கியம் முறிவடைகிறது. நாம் ஒரே இருதயத்தோடும் ஒரே சிந்தனையோடும் ஒரே மனதோடும் விசுவாசிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளன்று இணைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் அவ்விதம்தான் இருந்தார்கள். ஒரே இருதயத்தோடும் ஒரே சிந்தையோடும் ஒரே மனதோடும் நீங்கள் ஒரு சபையை ஒரு ஸ்தாபனமாக செய்துவிட்டால் அப்பொழுது நீங்கள் அதில் எல்லா விதமான பிரிவினைகளையும் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். ஏனெனில் அதில் உள்ள சில பிள்ளைகள் தேவனில் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கப் போகிறார்கள். அவர்களே சரியானதை பற்றிக் கொண்டிருக்கப் போகிறார்கள். மற்றவர்களோ வேறு வழியில் செல்வார்கள். எனவே உங்களிடையே ஐக்கியமே இருக்காது. சிந்தனை மாறினது. ஓ ஆம், அவளுடைய சிந்தனை மாறினது. அவள் கணவனிடம் கொண்டிருந்த ஐக்கியம் சரியாக இருக்கவில்லை. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தினர். புரிகின்றதா? அவளுடைய சிந்தனை உண்மையிலேயே மாற்றப்பட்டிருந்தது. ஏன்? அவளுக்குள் பிசாசின் ஜீவன் குடிகொண்டு விட்டது. முற்றிலுமாக அவள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்த உடனே பிசாசின் ஜீவனை ஏற்றுக்கொண்டாள். ஏனெனில் அவள் அவனுடைய போதகத்தை ஏற்றுக்கொண்டாள். என்னால் இதை சரியாக இங்கே அச்சம் தரும் வகையில் உறுதியாக கூற முடியும், ஆனால் இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. சபையே, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான்
நிச்சயமுடையிருக்கிறேன்.
ஏவாள் தேவனுடைய வார்த்தையை
அவிசுவாசித்தாள்.
அது அவளை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. ஏனெனில் அப்பொழுதே பிசாசின் ஜீவன் அவளுக்குள் குடிகொண்டு விட்டது. அவள் அவனுடைய பொய்யை விசுவாசித்தாள். இந்த வெறுச்சம் நல்லது என்று கூறினாள். அவள் அவனோடு அதில் பங்கு கொண்டாள். அது உண்மை. இதை நான் பிடித்து மறைத்து வைத்துக் கொள்ளப் போவதில்லை. இதை எப்படியும் கூறிவிடப் போகிறேன். என்னால் முடியவில்லை. அன்று நாள் கலிபோர்னியாவில் இல்லை, அரிசோனாவில் என்று நான் கருதுகிறேன். அங்கு ஒரு சபையில் நான் போதித்துக் கொண்டிருந்தேன். தேவனுடைய ஆவியின் ஏவுதலின் கீழ் நான் கூறின எதையுமே தவறு என்று நான் ஒருபோதும் திரும்பி கூறவே இல்லை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாத்தானின் வித்து, அதாவது சர்பத்தின் வித்து என்பதை குறித்து என்னத்தில் கேள்வி கேட்டனர். அந்த ஸ்திரீ ஆப்பிள் பழத்தை தின்றால் என்றே கூறினர். காயினும் கூட அப்படித்தான் நினைத்து நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார். நீங்கள் பாருங்கள், அது ஆப்பிள் பழமாயிருக்கவில்லை. அவள் நிர்வாணி என்று எப்படி அறிந்து கொண்டாள்? அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது உண்மையில் பாலியல் சம்பந்தமான உடலுறவு விவகாரமாயிருந்தது. நிச்சயமாகவே அது அப்படித்தான் இருந்தது. அவள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டாள். அவளுக்கோ சர்பத்தின் மூலம் ஒரு பிள்ளை உண்டானது. அப்பொழுது அது ஊரும் பிராணியாயிருக்கவில்லை. அது எல்லா காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளதாயிருந்தது. அது மனிதனுக்கு அடுத்தபடியாயிருந்தது. மனிதன் குரங்குகளையும் மனித குரங்குகளையும் ஆராய்ச்சி செய்யலாம், ஆனால் அவர்களால் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையே இருந்த அந்த இணைப்பை கண்டுபிடிக்க முடியாது. அங்குதான் அது இருக்கிறது. அது புரிந்த பொல்லாத செயலின் நிமித்தம் தேவன் அதை சபித்தார். ஆனால் பழைய நிலைக்கோ மீண்டும் வர முடியாது. அதன் வித்து மாத்திரமே கலக்கக்கூடியதாயிருந்தது. அன்றொரு நாள் நான் நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது என் கூட்டத்தில் சில கத்தோலிக்கர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான், கத்தோலிக்கரே, நீங்கள் இயேசுவை, அதாவது மரியாளை, தேவனுடைய தாய் என்று அழைக்கின்றீர்களே. தேவன் நித்தியமானவராயிருக்க அவருக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? அவருக்கு ஒரு தாய் இருக்க முடியாது. இயேசு மரியாளோடு எவ்விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு அவள் அவரை அடைகாத்து பொறித்த பொறிக்கும் எந்திர கருவி மாத்திரமே என்றேன். நல்லது. அவர்கள் எப்பொழுதுமே அதை விசுவாசித்து வந்தனர். மரியாளின் பரிசுத்தமான கருவுறுதல் என்பது தேவர் மரியாளை நிழலிட்டு ஒரு இரத்த அணுவை அவளுக்குள் வைத்தார். ஆனால் முட்டை அவளிடத்திலிருந்து வந்தது என்று சில ஆண்டுகளுக்கு முன்னர் நானே அதை குறித்த கருத்தை அவ்வாறு கொண்டிருந்தேன். ஆனால் முட்டையோ ஸ்திரீனிடத்திலிருந்து வர வேண்டுமானால் அந்த முட்டை குழாயின் வழியாய் கர்ப்பப்பைக்கு வருவதற்கு ஒரு உடல் உணர்ச்சி உண்டாக வேண்டும். நீங்கள் தேவனை என்னவாக செய்துவிடுகிறீர்கள் என்பதை காண்கிறீர்களா? நீங்கள் அவரை ஒரு பாலியல் சம்பந்தமான உறவின் குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறீர்கள். இரத்த அணுவை சிருஷ்டித்த தேவன் முட்டையையும் கூட சிருஷ்டித்தார். மருத்துவரோ ஆண் பெண் இருவரின் தாதுக்களும் இருக்க வேண்டும் என்கிறார். அது உண்மை. நல்லது. அப்பொழுது இந்த பெண் முட்டையை உற்பத்தி செய்திருந்தால் தாவீதோ என் பரிசுத்தமான அழிவை காணப்பட்டேன், அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன் என்று எப்படி கூறியிருக்க முடியும்? ஸ்திரீயின் முட்டை கிறிஸ்துவுக்குள் இருந்திருக்குமேயானால் உயிர்த்தெழுதலில் அந்த நபர் அவருடைய பாகத்தோடு ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டியதாயிருக்குமே. ஆனால் அது முழுமையாகவே தேவனுடைய பாகமாயிருந்தது. தேவன் ஏன் ஒரு பாலியல் உறவில் உண்டான ஒரு நபரின் பாகத்தை உயிரோடு எழுப்பினார்? உயிர்த்தெழுதலில் அவருடைய சரீரம் அழிவுக்கான அவர் ஏன் விடவில்லை? ஏனெனில் அவர் பரிசுத்தராயிருந்தார். மரியாளிடமிருந்து முட்டை தோன்றி குழாயின் வழியாய் கர்ப்பப்பையை அடைந்து மரியாள் கருத்தரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பாளேயானால் அவர் எப்படி பரிசுத்தராயிருக்க முடியும்? அந்த முட்டையை அங்கு கொண்டு வருவதற்கு ஒரு உணர்ச்சி உண்டாயிருக்க வேண்டுமே. அப்பொழுது அந்த ஸ்திரீ ஒரு பாகமாயிருப்பாள். நல்லது. நீங்களோ ஒரு கால் முட்டை ஏற்கனவே கர்ப்பப்பையில் இருந்திருக்கலாம், இருந்திருக்க கூடும் எனலாம். அப்படியானால் இங்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவர் முழுவதும் தேவன் அல்ல, அவர் மனிதராயிருந்த காரணத்தால் அப்பொழுது தேவனாயில்லை என்றாகும். அப்படியானால் ஸ்திரீக்கு அதில் ஒரு பாகம் இருந்ததாக ஆகிவிடுகிறது. மரியாளிடமிருந்து தோன்றின அந்த முட்டை அவளுடைய தாய், அவளுக்கும் தாய், அவளுக்கும் தாய் ஆகியோரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அதில் மானிடம் கலந்து மானிட விருப்பம் கொண்டதாயிருக்கும். எனவே அது அவ்விதம் இருந்திருக்க முடியாது, இல்லையா? நான் கூறினேன், அவள் வெறுமன, அதாவது ஒரு கழுகு இடு முட்டையை நீங்கள் பெட்டைக்கோழியின் கீழ் வைத்து அடைகாக்க வைப்பது போன்றது. பெட்டைக்கோழி அதை குஞ்சு பொறிக்க செய்யும். அது ஒரு குஞ்சு பொறிக்கும் கருவி மாத்திரமே. அந்த கழுகு குஞ்சுக்குள் கோழியின் ஒரு அணுகூட கிடையாது, இல்லையா? ஒரு பறவையின் முட்டையின் மேல் ஒரு நாய்க்குட்டியை கட்டி உட்கார வைத்தால் அது ஒரு பறவையை பொறிக்கும். நாய்க்குட்டி அப்படி செய்யும். அதன் சரீரத்தில் உள்ள வெப்பம் முட்டையை பொறிக்க செய்கிறது. அதே விதமாகத்தான் அது இயேசுவோடும் இருந்தது. மரியாள் குஞ்சு பொறிக்கும் கருவி மாத்திரமே. தேவன் மற்ற ஸ்திரீகளைப் போல இவளையும் உபயோகித்தார். அவள் ஒரு கன்னிகையாயிருந்தாள். இதற்கு முன்பு அவளுக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கவில்லை. அவர் ஒரு கன்னிகையின் கர்ப்பத்துக்குள் புகுந்தார். ஆனால் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் முட்டை உயிரணு இவ்விரண்டையும் சிருஷ்டித்தார். எனவே அது பரிசுத்தமான கர்ப்பந்தரித்தலாகும். நான் வெளியே வந்தபோது அந்த சகோதரர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருந்தனர் என்பதை நீங்கள் உண்மையாகவே அறிவீர்கள். அவர்களோ, சகோதரன் பிரணாமே, உண்மை ஒன்று கேட்க விரும்புகிறோம். நீர் ஒரு தவறு செய்து விட்டீர். எனவே இப்போது நாங்கள் உண்மை பிடித்து விட்டோம் என்று கூறினார்கள். நானோ, சரி, அதைத்தான் நான் பிடிக்கப்படவே விரும்புகிறேன் என்று கூறினேன். அவர்கள், நீர் சர்ப்பத்தின் வித்தை குறித்து பிரசங்கம் செய்த போது இதை கூறுவதன் மூலம் நீர் தவறு செய்து விட்டீர். இப்பொழுது நீர் அந்த முட்டையை, தேவன் அந்த முட்டையை சிருஷ்டித்தார், என்ன சம்பவித்தது? ஆனால் நாம் இங்கு ஆதியாகமம் 3 அதை கண்டறிகிறோம். அதாவது தேவன் மரியாளிடத்தில், நான் உன் வித்திற்கும் சர்பத்தினுடைய வித்திற்கும் இடையே தலை உண்டாக்குவேன் என்றாரே என்று கூறினர். நான் ஓ என்ன என்று எண்ணினேன். நான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பிரசங்கம் செய்த எதையுமே திரும்பவும் தவறுதான் என்று ஒருபோதும் கூறினதில்லை. ஏனெனில் என் சுயபுத்தியின் மேல் நான் சாய்ந்திருக்கவில்லை. என் புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்குமானால் அப்பொழுது என்னுடைய புரிந்து கொள்ளுதலே தவறாயிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அது அப்படி இல்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டும். அது சரியானதல்ல. ஆறால் இப்பொழுது செய்ய வேண்டியது அதை கிழித்து எரிந்து விடுவதேயாகும். என் இருதயத்திலோ நான், பரலோக பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு இங்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. இந்த மனிதன் மரியாளின் வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவதாக கூறப்பட்டுள்ள வேதவசனத்தை இவர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றேன். இப்பொழுதோ இதோ அது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். மரியாளின் மீது நிழலிட்டு அதை சிருஷ்டிக்க முடிந்தவரால் அவர்களுடைய வாயில் ஒரு வார்த்தையும் அருள முடியும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். நான் அனுதினமும் அவரை சார்ந்திருக்கிறேன். அது எப்பொழுதும் அவருடைய வார்த்தையே. அவர் தம்முடைய வார்த்தைக்கு முரணான எதையுமே கூற முடியாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக பிரசங்கித்தால் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. காரணம், பரிசுத்த ஆவி உங்களை நிழலிடும் போது அவர் அதே காரியத்தை கொண்டு வருகிறார். ஏனெனில் அது வார்த்தையாயிருக்கிறது. கவனியுங்கள், என்ன நடந்தது? நான் அவர்களிடம், சரி, உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஸ்திரீ முட்டை உடையவளாக இருக்கவில்லை, ஸ்திரீ வித்தையும் உடையவளாக இருக்கவில்லை. அவர் முட்டை என்று கூறவில்லை, அவர் உன் வித்து என்றுதான் கூறினார். அவளுக்கு வித்து கிடையாது என்றே. வித்து உண்டாவதற்கு ஒரு இணைப்பு ஏற்பட வேண்டியதாய் உள்ளது. சரிதானே மருத்துவரே? இணைப்பு உண்டாக வேண்டுமே. இங்கு பழச்சதை மாத்திரமே உண்டாகிருந்து அதில் ஜீவன் இல்லாமற் போனால், நீங்கள் அதை இங்கு நட்டால் அது ஒருபோதும் வளராது. அது அங்கேயே கிடந்து அழுகி போகும். நீங்கள் ஜீவனில்லாத பழச்சத்தை நட முடியாது. எனவே நீங்கள் பாருங்கள், முழு காரியமும் ஒரு இணைப்பாய் உள்ளது. நான் இப்பொழுது உங்களுக்கு கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் குறித்து கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு இணைப்பு. பாருங்கள், ஸ்திரீ வித்தை தானாகவே உடையவனாய் இருப்பாளேயானால் அப்பொழுது அவளுக்கு ஒரு ஆண் அவசியமே இல்லை. அவளுக்கு தானாகவே பிள்ளை உண்டாகும். ஆனால் அவள் அப்படி இருக்க முடியாது. அவள் ஆணோடு உறவு கொள்ளும் வரைக்கும் அவளால் பிள்ளையை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏனெனில் ஒரு வித்து உண்டாக இருவர் ஒன்று சேர வேண்டியதாக இருக்கிறது. அது சரியா? ஜீவன் இல்லாத ஒரு விதையை நட்டு என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். இந்த ஸ்திரீ நாய்க்குட்டிகளை பெற்றதாக இங்கே அவர்கள் இதை கூறிக்கொண்டிருக்கிறார்களே, அதை போன்றது உள்ளது. பாருங்கள், அது உயிரோடு இருக்க முடியாது. அது முடியாது. ஏனெனில் பாருங்கள், அந்த தாது கலவாது. இப்பொழுது இதை இப்பொழுது கவனியுங்கள். ஸ்திரீயானவள் ஒரு வித்தாயிருக்கவில்லை. ஆகையால் அவர், உன் வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றார். அவர்தாமே அவளுக்கு ஒரு வித்தை தரப்போவதாக அவளிடம் கூறினார். அது உடலுறவின் மூலமாயல்ல, பாலியல் மூலமாயல்ல, அவர் அவளுக்குள் ஒரு வித்தை சிருஷ்டிக்கப் போவதாயிருந்தார். நீங்கள், அது அவருடைய வித்தாகுமா எனலாம். ஆம், அவர் அவளுக்கு அதை தந்த பிறகு அது மரியாளுக்கு சொந்தமானது. இது என் கண், ஆனால் அவர் இதை எனக்கு தந்தார். இது என் கண், ஆனால் அவர்தான் இதை எனக்கு தந்தார். இது என் கை, அவர் இதை எனக்கு தந்தார். இது என் குரல், ஆனால் அவர்தான் இதை எனக்கு தந்தார். புரிகின்றதா? அவ்வாறே மரியாளுக்குள் இருந்த வித்து, மரியாளுக்கு அதனுடன் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது தேவன் தாமே அளித்த ஒன்றாயிருந்தது. எனவே ஏவாளுக்குள் இருந்த வித்து சட்ட விரோதமான செயலினால் ஏற்பட்ட இணைப்பின் மூலம் உண்டானது. அது மரணமாயிருந்தது. அவள் ஏற்கனவே சர்பத்தின் வித்தினால் கர்ப்பமுற்றாள். ஏனெனில் அவள் அதனோடு வாழ்ந்தாள். அவள் தானே திரும்பி பார்த்து சர்பம் என்னை வஞ்சித்தது என்று கூறினாள். அது உண்மை. உடனே காயின் தோன்றினான். ஓ, அவள் தேவனிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டதாக கூறினாள். நிச்சயமாகவே பிறக்கும் எந்த குழந்தையும் அது முறைதவிட செயலினால் பிறந்தாலும் அல்லது எவ்விதம் பிறந்தாலும் தேவனுடைய கிரியினால் மாத்திரமே தோன்ற முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே ஜீவனை உற்பத்தி செய்ய முடியும். நிச்சயமாகவே அது உண்மை. பாருங்கள், அவள் ஏற்கனவே தாய்மை பருவம் அடைந்தாள். அது ஒருபோதும் அதை செய்த ஒன்றே ஒன்று சர்பத்தின் வித்தை குறித்த விஷயத்தை தெளிவாக்கியது. என் வார்த்தைக்கு விரோதமாக நீ புரிந்த சட்ட விரோதமான செயலின் விளைவினால் நீ கர்ப்பமுற்று சர்பத்தின் வித்தை உனக்குள் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் பரிசுத்த கர்ப்பம் தரித்தலின் மூலம் உனக்கு ஒரு வித்தை கொடுப்பேன். அந்த வித்து சர்பத்தின் தலையை நசுக்கும். அவருடைய தலை அவருடைய குதிங்காலை நசுக்கும். ஆமென். தேவனிடம் அதை விட்டுவிடுங்கள். அது அவருடைய வார்த்தையாக இருந்தால் அவர் அதை நிறைவேற்றுவார். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் தேவனுடன் இணைப்பை பெற்றிருக்க வேண்டும். அந்த இணைப்பை பெற்றிருந்த காரணத்தால் தான் பேதுரு இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்ன பிறகு பெந்தேகோஸ்தே நாளன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். ஏனெனில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது புரிகிறதா? அதற்கு ஒரு இணைப்பை கொண்டு வருகிறது. பவுல் பேதுருவை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் அதே பரிசுத்த ஆவி அதே இணைப்பு மகிமை அவன் அதையே கூறும்படி செய்தது. அவன் நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்றான். அவர்களோ பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அப்பொழுது அவன் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அவர்களோ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்றார்கள். அதற்கு அவன் அப்படியானால் நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டனர். அது என்ன இணைப்பு? தேவன் கூறுகிற அதே காரியத்தை கூறுதல், அதுதான் அறிக்கை செய்தல். அறிக்கை செய்தல் என்றால் அதையே கூறுவது. அவர் கூறியுள்ளதை செய்யும்படிக்கு அவர் நம்முடைய அறிக்கையின் பேரிலான பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அது சத்தியம் என்று நாம் கூறுகிறோம். அவர் அதன் பேரில் செயல்படுகிறார். ஓ என்ன, அங்குதான் காரியம், அதுதான் கருத்தரித்தல். இப்பொழுது கவனியுங்கள், ஏவாளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் இடையே இருந்த இணைப்பு எவ்வாறு முறிவடைந்தது என்று பாருங்கள். தேவன் ஆதாமே இதை நீ எப்படி செய்யலாம் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் தன் மனைவியின் சார்பில் பேசுவதற்கு பதிலாக அவள் மேல் பழியை சுமத்தி நீர் தந்த ஸ்திரீயானவள் என்றான். இணைப்பு முறிந்து விட்டது. பாருங்கள், அவள் என்ன செய்தாள்? தன் கணவனை நேசித்து உண்மையை கூறுவதற்கு பதிலாக அவள் பொய் சொன்னாள். அவள் அவர் குற்றமற்றவர், நான் தான் அவருக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆமென். வேதமோ அவள் அதை தன் புருஷனுக்கு கொடுத்தாள் என்று உரைக்கிறது. அவளோ அந்த மனிதன் குற்றமற்றவர், நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அப்பொழுது அவர் அதை புசித்தார், ஆனால் அவருக்கு அதை கொடுத்தது நான் தான் என்று கூறியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவள் அதை சர்பத்தின் மேல் போட்டாள். மிக நெருக்கமான பக்கபடி அதே காரியத்தையே இன்றைக்கு அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். பாருங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இணைப்பு முறிவடைந்தது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஐக்கியம் முறிவடைந்து விட்டது. அவர்கள் ஒன்றாயிருந்த நிலை முறிவடைந்து விட்டது. அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஒன்றாயிருத்தல் முறிவடைந்து விட்டது. முழுவதுமே நாசமடைந்து விட்டது. ஏன்? ஒரே ஒரு வார்த்தையை அவிசுவாசித்ததன் காரணமாகவே. ஓ சகோதரனே, என்னே? ஆம், அவள் உண்மையை கூறியிருக்க வேண்டும். அவளும் அவளுடைய கணவரும் ஒன்றாயிருந்த நிலை போய்விட்டது. அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஒன்றாயிருத்தல் போய்விட்டது. தேவனுடைய வார்த்தையை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சபைக்கும் அதுதான் சம்பவிக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். நீங்கள் அதை விரும்பவில்லையா? அவளுடைய முதற்பேரானவரை கவனியுங்கள். காயின் ஒரு கொலைகாரன், ஒரு பொய்யன், ஒரு வஞ்சகன், பொறாமையுள்ளவன், தன் சகோதரனின் மேல் பொறாமை கொண்டவன். அவனுடைய சகோதரன் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டான். தேவன் ஒரு பலியை கொண்டு அவர்களுக்காக அதை ஏறெடுப்பதன் மூலம் ஒரு பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தி இருந்தார். சாத்தானின் அறியாமையை இப்பொழுது கவனியுங்கள். அவன் வேறொன்றை அதற்கு பதிலாக அளிக்க முயன்றான். தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை அளித்ததாக வேதம் உரைக்கிறது. தோலை பெற ஒன்று மறித்து போனது. ஆதாம் தனக்கு அத்தீலைகளினால் உடைகளை உண்டாக்கிக் கொள்ள முயன்றான். ஆனால் தாவர ஜீவன் அது கிரியை செய்யவில்லை. நடமாடும் ஒரு ஜீவன் மறிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அவர் ஒரு தாழ்வான வர்க்கத்தில் இருந்த ஒரு ஜீவனை கொன்று, என்றோ ஒரு நாள் என் சொந்த ஜீவன் உங்களுக்காக அளிக்கப்படும், அந்த உண்மையான ஜீவன் மீண்டும் இந்த இடைப்பில் எடுத்துக் கொள்ளும் என்று அங்கே கூறினார். இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தேவருக்கு சித்தமானால் அதற்கு வருவோம். பாருங்கள், இதோ ஒரு ஆட்டுக்குட்டியின் ஜீவன், இப்பொழுது இந்த தோலினால் உன்னை சுற்றி கொண்டு உன் நிர்வாணத்தை மறைத்துக்கொள். நீங்கள் ஆப்பிள் பழங்களை புசிக்க கூடாது, அர்த்தமற்றது. புரிகின்றதா? இந்த தோலினால் உன்னை சுற்றிக்கொள். அவர் ஏதோ ஒன்றை கொல்ல வேண்டியதா இருந்தது. சாத்தானின் குமாரன் ஆதாம் விரும்பினபடி அவர்கள் தோன்றவில்லை. இருப்பினும் நீங்கள் அவ்வாறு கூற விரும்புகிறீர்கள், ஆனால் அது சாத்தானின் குமாரன். ஏனெனில் ஆதாம் தேவனிடத்தில் கொண்டிருந்த தூய்மை இத்தகைய ஒருவனை தோன்ற செய்திருந்திருக்காது. கவனியுங்கள், அப்பொழுது சாத்தானின் குமாரன் பாவ பரிகாரத்தை உண்டு பண்ண முயற்சித்து, இன்று அநேகர் ஆதாமும் ஏவாளும் புசித்ததாக கருதும் ஆப்பிள் பழங்களையும் நிலத்தின் கனிகளையும் பாவ பரிகாரத்துக்காக மாற்றாக கொண்டு வந்தான். நீதிமானாகிய ஆபேல் என்ன செய்தான்? அது ஆப்பிள் பழங்கள் புசித்ததனால் விளைந்த ஒன்றல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தன் தாய் தகப்பனின் ரத்தமாயிருந்தான், ஆதாமின் ஜீவனை கொண்டவராயிருந்தான். எனவே அவன் தேவன் செய்தது போல் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். அல்லேலூயா! அவன் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டான். காயின் அவன் மேல் பொறாமை கொண்டான். இன்றைக்கும் அதே காரியமாக உள்ளது. அந்த ரத்த காணிக்கையை கொண்டு வாருங்கள். அந்த தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதிலேயே நிலைத்து நில்லுங்கள். அநேகர் ரத்த காணிக்கையை விசுவாசிக்க கூடும் நிச்சயமாகவே, ஆனால் வார்த்தையில் காணப்படும் வேறொன்றை கூறினால் அவர்களோ இல்லை நான் அதை நம்ப மாட்டேன், அது வேறொரு காலத்துக்குரியது என்கிறார்கள். அதே பழைய பிசாசு, அதே பழைய தந்திரம். அதற்கு நாம் வரும்வரைக்கும் பொறுத்திருங்கள், கவனியுங்கள். அவன் அதே விதமாக வருகிறான். ஆனால் காயின் தன் மூடத்தனமான வழிகளில், மூடத்தனம் அல்ல ஆனால் தன்னுடைய தந்திரமான வழிகளை கொண்டவனாய் வஞ்சிக்கப்பட்டு கனிகளை கொண்டு வந்தான். ஆதாம் ஆபேல் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். தேவன் ஆதாமே இல்லை ஆபேலே, இதுதான் சரியானது, நீ என் வார்த்தையை கை கொண்டாய் என்றார். காயினையோ, இது சரியல்லவென்று உனக்கு தெரியும், உன் தகப்பன் செய்ய முயன்றது போல நான் எப்பொழுது அத்திகளைகளை அழித்தேன், நீ இங்கு அத்திப்பழங்கள் திராட்சை பழங்கள் ஆப்பிள் பழங்கள் போன்ற ஏதோ பழங்களை கொண்டு வந்திருக்கிறாய். உன் தகப்பன் மரத்திலிருந்து இலைகளை பறித்து பாவ நிவாரணம் பெற முயன்றான், நீ மரத்தின் கனிகளை கொண்டு வந்திருக்கின்றாய், அது அதுவாயிருக்கவில்லையே, அது ரத்தத்திலிருந்த ஜீவராயிருந்தது என்றார். ஓ, தேவனதை கொண்டு வந்து இதோ அது என்றார். ஆபேல் சரியானதை காணிக்கையாக கொண்டு வந்தான். அவனுடைய சகோதரன் அவன் மேல் பொறாமை கொண்டான். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள், அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். தேவன் வேறொருவனை எழுப்பினார். கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை போல. கவனியுங்கள், பிறகு தேவன் அவருடைய அவர் ஆதாம் ஏவாளிடம் கூறினது என்ன? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், மானிட வர்க்கத்தை பூமியின் எல்லா பாகங்களிலும் பரப்பி, அவர் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபட்டு அவர்களை திரும்பவும் ஒன்றாக சேர்க்கும்படியாக செய்தார். ஜனங்களோடு, தனிப்பட்ட நபர்களோடு ஒவ்வொருவராக ஈடுபடுதல். ஆனால் அவர்கள் அந்த வழியை விரும்பவில்லை. இந்த வெளிப்பாட்டை தவறவிடாதீர்கள். தேவரே, இது சம்பவிக்கட்டும். நான் அதை நோக்கிக் கொண்டிருக்கிற விதமாகவே நீங்களும் அதை காண்பீர்களாக. பாருங்கள், அது அதுவல்ல. தேவன் ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு நபரோடு ஈடுபடுவதில்லை, தேவன் ஒரு ஸ்தாபனத்தில் உங்களோடு ஈடுபடுவதில்லை, அவர் உங்களோடு தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட நபர் என்னும் முறையில் ஈடுபடுகிறார். நாம் தனிப்பட்ட நபர்களாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது நாம் ஒருமித்து அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். நாம் தனிப்பட்ட நபர்களாக ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம். தேவன் ஒவ்வொருவரோடும் ஈடுபடுதல், அவர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் ஈடுபடும்படி பரவச் செய்தல், அதுவே அவருடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக என்ன சம்பவித்தது? தேவன் காயீரின் ஜனங்களை சேத்தின் ஜனங்களிடத்திலிருந்து பிரிக்க வேண்டியதாயிருந்தது. அவர் காயீனை அனுப்பிவிட்டார். அவர் தம் சபையோடு ஈடுபடுவதற்கென அவர்களை வேறுபிரித்தார். கவனியுங்கள், காயீன் பிரிக்கப்பட்டான். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஏவாளின் பொல்லாத காயீனை ஆதாமின் பரிசுத்த சேத்தினிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ஓ, அவர் அதை செய்தாரா? சட்டவிரோதமான ஒரு செயலின் மூலம் இந்த ஸ்திரீ வேறொருவருடன் வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றார். தேவன் அந்த பிள்ளையையும் அவருடைய சந்ததியையும் இந்த நீதியும் பரிசுத்தமுள்ள அவருடைய மனிதனிடமிருந்தும் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் வேறு பிரித்தார். அது இன்றைக்கும் அதே காரியமாகவே உள்ளது. பிரித்தெடுத்தல், பிரித்தெடுக்கப்படுதல். அவர்கள் ஒற்றுமையா இல்லை என்பதை அவர் கண்டார். அவர்களால் இணைந்திருக்க முடியாது. இரவு பகலோடு இணைந்திருக்க முடியுமா? விசுவாசி அவிசுவாசியோடு இணைந்திருக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தை அனைத்தையும் விசுவாசிக்கும் ஒருவன் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகத்தை மட்டுமே விசுவாசிக்கும் ஒருவனோடு இணைந்திருக்க முடியுமா? தேவனுக்கு பிரிக்கப்பட்டவர்களே தேவை. இப்பொழுது காயின் ஏவாளின் குமாரனாயிருந்தான். அவள் நான் ஒரு குமாரனை பெற்றேன் என்றார். ஆனால் சேத் ஆதாமின் குமாரன். தேவன் அவர்களை வேறுபிரித்தார். ஏனெனில் அவர் அவர்கள் ஒருவரை ஒருவர் கெடுத்துக் கொள்வார்கள். காயினின் பொல்லாத பிள்ளைகள் சேத்தின் நல்ல பிள்ளைகளை கெடுத்து விடுவார்கள். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள், ஏவாள் தேவனுடைய ஒரு வார்த்தையை அவிசுவாசிக்கும்படி செய்து அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வெவ்வேறாக வாழ வேண்டும் என்று கூறின அதே பழைய பிசாசு அவர்கள் மத்தியில் புகுந்து அவர்களை மறுபடியும் ஒன்றாக சேர்த்தான். உங்களுக்கு இது விளங்குகிறதா? நீங்கள் விளங்கிக் கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். அவன் ஒரு தவறான இணைப்பின் மூலம் அவர்களை ஒன்று சேர்த்தான். அது தேவனுடைய திட்டத்திற்கு மாறான செயல். என்ன சம்பவித்தது? அவன் அவ்வாறு செய்தான். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை கண்டு என்று வேதாகமம் ஆதியாகமத்தில் உரைக்கிறது. தேவகுமாரர், அதாவது சேத்தின் குமாரர், மனுஷ குமாரத்திகளை, காயீரின் பிள்ளைகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டனர். அவர்கள் எவ்வளவு அழகாயிருந்தனர்! அவர்கள் என்ன செய்தனர்? அவர்களுடைய அழகில் மயங்கினர். அவர்கள் சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அழகின் காரணமாக அவர்கள் தானே இருவரும் இணைந்தனர். இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. சகோதரரே, நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள். பெந்தேகோஸ்தே பலவீனரே, உங்களைத்தான் தேவன் உங்களை பிரித்தெடுத்து ஸ்தாபனம் இல்லாதவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை வெளியே அனுப்பினார். நீங்கள் பெந்தேகோஸ்தேவை ஸ்தாபனமாக்க முடியாது. உங்களை தம்முடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கே அனுப்பினார். ஆனால் நீங்களோ அருமையான பெரிய சபைகளையும் வேத சாஸ்திரத்தையும் கண்டு பெரிய பள்ளிக்கூடங்களையும் மற்ற காரியங்களையும் உங்களுக்கு உண்டாக்கிக் கொண்டீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கத்தோலிக்க மார்க்கத்தை அஸ்திபாரமாக கொண்ட ஸ்தாபனத்தோடு மறுபடியும் இணைத்து விட்டீர்கள். அழகான பெரிய சபைகள், நன்றாக உடை உடுத்திய ஜனங்கள், நகரத்தலைவர் மற்றும் ஏனைய மக்களும் வருகின்றனர். சிறப்பாக உடுத்தினவர்கள், சிறந்த கல்வி பயின்றவர்கள், உயர்ந்த வேத சாஸ்திர மேதைகள், எல்லோரும் மிக உயர்ந்த உடைகளை உடுத்தி வரும் இடத்துக்கு எப்படி வருவது என்று அறிந்திருத்தல், போதகர் மிகவும் பூரண அழகான ஒரு இடத்தில் இருந்திருத்தல், அது என்ற தேவன் கண்டனம் செய்தவர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களோ பெந்தேகோஸ்தே சபையை எடுத்து, தேவரே இது ஒளிநாடாக்களில் பதிவாகட்டுமே, அதை ஒரு ஸ்தாபனத்தோடு இணைத்து விட்டீர்கள். தேவன் அது இணைக்கப்பட்டதை ஒருபோதும் விரும்பினதே கிடையாது. அது பிரிக்கப்பட்டு உலகத்தோடு ஒருபோதும் இணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்பினார். ஏவாள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கும்படி செய்து அவளுக்கு தீங்கிழைத்த அதே பழைய பிசாசு சேத்தின் குமாரரை எடுத்து அவர்கள் காயீரின் அழகான குமாரத்திகளை காணும்படி செய்து அவர்களை இணைய செய்தான். அவர்கள் நாத்திகர்களாயிருக்கவில்லை, அவர்கள் கம்யூனிஸ்டுகளாயிருக்கவில்லை, இல்லை இல்லை, அவர்கள் விசுவாசிகளாயிருந்தனர். அவர்களோ ஒருகால் கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்யக்கூடும், ஓ அது இப்படித்தான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அவர்கள் சரியான ஏதோ ஒன்றை செய்வதாகவே எண்ணினர். தேவன் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? முழுவதையுமே அழித்து போடுதல், முழுவதையுமே அழித்து விட வேண்டியதாயிற்று. தவறான ஒன்றின் கீழான ஒரு இணைப்பு, அவர் வெள்ளத்தை அனுப்பி அவர்கள் அனைவரையும் அழித்துவிட வேண்டியதாயிற்று. அந்த தவறான இணைப்பை நிமித்தம் நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. தவறான இணைப்பின் காரணமாகவே நியாய தீர்ப்பு ஏதேனை தாக்கியது. இப்பொழுது சர்ப்பம் ஒரு வித்தை உடையதாக இருந்ததா? உங்களுக்கு அவமானம். தவறான இணைப்பு பூமியின் மேலும் ஏதேனில் ஆதாம் ஏவாளின் மேலும் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. தவறான இணைப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய வெள்ளத்தை பூமியின் மேல் கொண்டு வந்தது. ஏனெனில் காயீரின் குமாரத்திகள் தேவகுமாரோடு சரசமாடி இவர்கள் அதற்காக மயங்கி அவர்களோடு மீண்டும் ஒன்றாக இணைந்து போயினர். அங்குதான் காரியம். தவறான இணைப்பு, ஒன்றுமே நடக்காது. தேவன் என்ன செய்தார்? அருமையான வயோதிக நோவாவையும் அவன் வீட்டாரையும் தவிர மற்ற அனைவரையுமே, முழு காரியத்தையுமே அழித்து போட்டார். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டனர். அதன் பின்பு நோவாவின் மரணத்திற்கு பிறகு அந்த ஆவிக்குரிய நோவாவின் வீட்டார் முதலாவதாக என்ன தெரியுமா? மனிதரின் குமாரர் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்க தொடங்கினர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் நாம் அவிசுவாசிகள் அல்ல, நாம் தேவனை விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்றனர். எனவே அவர்கள் ஒரு தலைவனை, நிம்ரோத் என்னும் பெயருடைய ஏதோ ஒரு பெரிய தலைமை பேராயரை தெரிந்து கொண்டு அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டினர். அவர்கள் அவிசுவாசிகள் அல்ல, பரலோகம் என்ற ஒன்று உண்டு என்றே அவர்கள் விசுவாசித்தனர். நரகம் என்ற ஒன்றும் உண்டு என்றே அவர்கள் விசுவாசித்தனர். அவர்கள் நியாய தீர்ப்புகளில் விசுவாசம் கொண்டிருந்தனர். ஆனால் தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு தவறான இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டனர். மற்ற எல்லா இடங்களுமே பாபேலுக்கு கப்பம் கட்ட வேண்டியதாயிற்று. அவர்களோ, நாம் என்ன செய்யலாம் என்று நான் சொல்லுகிறேன், நாம் அறிவுள்ளவர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கூறினர். அவர்கள் எங்கிருந்து அந்த அறிவை பெற்றுக் கொண்டனர்? பிசாசிடம் இருந்து. அது முற்றிலும் உண்மையே. ஏவாள் செய்தது போலவே அவர்களும் அதை பிசாசிடத்திலிருந்தே பெற்றனர். எனவே அவர்கள், நாம் ஒரு ஸ்தாபனத்தை கட்டிக்கொண்டு தேவனை பிரீதிப்படுத்துவோம், நாம் என்ன செய்யலாம் என்று நான் சொல்லுவேன், நாம் சிறு படிக்கட்டுகளை கட்டுவோம், நாம் அவர்கள் மேல் ஏறி சென்று தேவ தூதர்களோடு பாடி கலிகூர்ந்து கீழே இறங்கி வந்து நாம் விரும்புகிற விதமாகவே மீண்டும் வாழ்வோம் என்றனர். அந்த பிசாசு இப்பொழுதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான். புரிகிறதா? அதுவோ தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமானதாக இருந்தது. அவர்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை. தேவன் என்ன செய்தார்? அவர்கள் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினர். மறுபடியும் தவறான செயல். எனவே தேவன் அவர்களிடையே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களை பிரித்து விட்டார். தேவன் மறுபடியும் பிரித்தார். அவர் உத்தமமும் நீதியும் உள்ள ஆபிரகாமை பிரித்து அனுப்பி உன்னை நான் தெரிந்து கொண்டு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவனோ அவரை பிரித்தார். ஆபிரகாமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை விட்டு வெளியே வா. அவன் எல்லாவற்றையும் விட்டு வருவரைக்கும் தேவன் அவரை ஆசீர்வதிக்கவில்லை. அவன் கடைசியாக விட்டு பிரிந்தது லோத்து. ஆபிரகாமே, வெளியே வா. அவிசுவாசிகளிடமிருந்து உன்னை பிரித்துக்கொள். நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என் கட்டளைகளை கை கொள்ளும் ஒரு ஜாதியை உண்டாக்குவேன். அவர்களுக்கு இன்னும் ஒரு தருணத்தை அளிக்கப் போகிறேன். உத்தமமான வயோதிப ஆபிரகாம் புறப்பட்டு சென்று ஒரு அந்நிய தேசத்தில் சஞ்சரித்தார். அதைத்தான் ஒவ்வொரு ஆபிரகாமும் செய்கிறான். ஒரு அந்நிய தேசத்திலே சஞ்சரிக்கிறான். என்ன முடியாது என்று மானிடர் கூறுகிற ஒரு வாக்கு தத்தத்தை விசுவாசித்தல். காகிரின் வம்சத்தில் தோன்றின மருத்துவர்கள் அந்நாளில் என்ன கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நூறு வயது கொண்ட கிழவன் 90 வயது கொண்ட கிழவியான தன் மனைவியின் மூலம் ஒரு பிள்ளையை பெறுவதா? என்ன ஒரு கேலித்தனமான செயல். ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். அதற்கு முரணான எதையும் அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைத்தான். இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த தவறான ஞானஸ்தானங்கள், தவறான உணர்ச்சி வசப்படுதல்கள், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தவறான காரியங்கள் அனைத்தையும் அங்கே அது இல்லாது போல கூறி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். உண்மையானதை நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு இவை உங்களை தடை செய்யும் இடத்திற்கான கல்லா இருக்கிறது. அது உண்மை. பிள்ளைகளே, முன் செல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவன் தமது வார்த்தையை காத்துக் கொள்கிறார். பிசாசு எத்தனை போலியான காரியங்களை அங்கு எரிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் இன்னமும் உண்மையான வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவரதை காத்துக் கொள்கிறார். ஆபிரகாம் முரணான எதையுமே தவறு என்று அழைத்தார். நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது ரோமர் 4 அதிகாரம். தேவனுடைய வார்த்தைக்கு முரணான எதையுமே ஆபிரகாம் இல்லாது போல அழைத்தான். அது உண்மை. அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் வல்லவனாகி அவனுடைய சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்த போதிலும் அது நிறைவேறுவது கூடாத காரியம் என்பது போல் தோன்றின போதிலும் அவன் தொடர்ந்து அதன் பேரில் விசுவாசித்துக் கொண்டே இருந்தான். அவன் பீடத்தை அடைந்து அது இப்பொழுதே நிறைவேறாமல் போனால் நான் செய்யப்போவது என்னவெனில் அதை விசுவாசிப்பதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆபிரகாம் 25 ஆண்டுகளாக அது நிறைவேறும் வரைக்கும் அதனோடு நிலைத்திருந்தான். ஆனால் அது அங்கு நிறைவேறினது. அது எப்பொழுதுமே நிறைவேறுகிறது. ஆபிரகாமில் இருந்து ஈசாக்கு தோன்றினான். ஈசாக்கிலிருந்து யாக்கோபு தோன்றினார். யாக்கோபிலிருந்து கோத்திரப்பிதாக்கள் தோன்றினர். கோத்திரப்பிதாக்கள் எகிப்தில் குடியேறி அங்கு ஒரு ஜாதியாக வளர்ந்தனர். அவருடைய ஜனத்தை அங்கு வளரச் செய்து அவருடைய சாதனையை புரிந்த பின்பு அவர் என்ன செய்தார்? தேவன் அவர்களை மறுபடியும் பிரித்தார். அவிசுவாசமும் விசுவாசமும் ஒன்றாக இருக்க முடியாது இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானவர்களை மறுபடியும் பிரித்தார். அவர்கள் சரியானபடி நடத்தப்படுகின்றனர் என்று உறுதி கொள்ள அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நமக்கு அதிக நேரம் இல்லை. ஒரு கால் இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கலாம். அவர் அவர்களை கவனமாக நடத்தினார். கவனியுங்கள், அவர் ஒரு ஜாதியை எழுப்பி அவர்களை ஆசான்கள் மற்றும் உள்ள காரியங்களின் கீழே வைத்தார். அவர்கள் அடிக்கப்பட்டு அழுது அழுது இவ்விதமாக காலத்தை கழித்தனர். ஆனால் தேவன் கீழ்நோக்கி பார்த்து அவர் ஆபிரகாமுக்கு அளித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் அவர் நினைத்தார், அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? அவர்களை அவர் பிரித்த போது அவர் என்ன செய்தார்? அவர் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு கொடுத்தார். அவர் ஒரு அக்கிரிஸ்தபத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் என்ன செய்தார்? ஓஹோ தேவரே, அவர் தமது சபையை ஒழுங்கில் வைத்தார். அவர்களை வழிநடத்த ஒரு அக்கிரிஸ்தம்பம், ஆவி, அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுது அவர்கள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக இருந்தனர். அது அற்புதமாயிருக்கவில்லையா? அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து சிவந்த சமுத்திரத்தை பிளக்க செய்து பார்வோனின் மேல் நரக வாதைகளை கொண்டு வந்தனர். ஓ என்ன, அவர்களுக்கு முன்னால் ஒரு அக்கிரிஸ்தம்பம் சென்று ஆமே அவர்களை இரவும் பகலும் வழிநடத்தினது. அல்லேலூயா! ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தைக்கு உண்மையாயிருந்து அங்கு நின்று கொண்டு அவர்களை வரிசைப்படுத்தினார். ஆமென். அப்பொழுது தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல அவர் ஆயத்தமானார். அப்பொழுதுதான் அவர்கள் முதன்முறையாக சபை என்று அழைக்கப்பட்டனர். அவர் கடைசி நாட்களில் என்ன செய்ய போகிறார் என்பதற்கு அது ஒரு முன்னடையாளமாக இருந்தது. நாம் அப்படியே இன்னும் ஒரு நிமிடத்தில் மீண்டும் அதற்கு வருவோம். அவர் அவர்களை வெளியே அழைத்து அவர்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை அளித்தார், அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை அளித்தார், அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அளித்தார், அவர் அவர்களுக்கு அடையாளத்தை அளித்து அவர்களை வனாந்திரத்திற்குள்ளாக அனுப்பினார், அவர்களை ஏனைய உலகத்தில் இருந்தும் வேறு பிரித்தார். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் மோவாப் தேசத்து அழகார பெண்களை கண்டனர். அது தேவர்களையும் பெண் தெய்வங்களையும் இன்னும் மற்றவைகளையும் கொண்ட வெதுவெதுப்பான சபை. அவர்கள் என்ன செய்தனர்? இந்த பெண்களின் பின்னால் சென்று அவர்களை மணந்து கொண்டனர். அது உண்மை, முற்றிலும் உண்மை. அந்த மோவாபிய பெண்கள் உண்மையில் மிகவும் அழகுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று யூகித்து பார்க்கிறேன். நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை வீட்டிலே எழுதி வைத்துள்ளேன். அதை இந்நாட்களில் ஒன்றில் படித்து காண்பிக்கப் போகிறேன். நான் ஏன் பெண்களை இவ்விதமாக கடிந்து கொள்கிறேன் என்று நீங்கள் வியப்புறலாம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதையே பெற்றிருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊழியத்தில் பிரவேசித்த போது அவர் என்னிடம் பெண்களின் பாங்கு கடைசி நாட்களில் மிகவும் நடத்தை கெட்டவர்களாகவும் அதன் காரணமாய் சுட்டிக்காட்டும் இடிநிலையை உள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்றும் அவர்கள் பூமியின் மேல் மிகவும் அசுத்தமான காரியமாய் இருப்பார்கள் என்றும் கூறினார். உண்மையே, அவளோ ஆதியில் அதை தொடங்கினாள். சாத்தான் முடிவில் அவளை உபயோகித்துக் கொண்டார். இத்தனை ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அவள் தொடர்ந்து உடைகளை களைவாள் என்றார். அவர் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மிகச்சிறிய கூட்டம் ஒன்று இருக்கும், அதுவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் என்றார். அந்த தரிசனம் உண்டான போது அது என்னை கவலைப்படுத்தினது. நான் பெண்களை இவ்வாறு எண்ணினேன். நான் வேதாகமத்தில் ஏசாயா புத்தகத்திற்கு திருப்பின போது அது 5வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அதில் அந்நாளிலே கத்தரின் கிளை தப்பினவர்களுக்கு சியோன் குமாரத்திகளுக்கு அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அன்று நாள் ஒரு ஸ்திரீ ஒரு கேள்வியை எழுதி என்னிடம் அனுப்பினாள். அதில் அவள் சகோதரன் பிரணாமே இல்லை, அது ஒரு மனிதனாயிருந்தது, ஊழியக்காரர். அவர் ஒரு காலையில் இங்கே நின்று கொண்டிருக்கலாம். அவர் ஒகையோவை சேர்ந்தவர். அவர், நீங்கள் கூறுவதையே நாங்களும் கூற விரும்புகிறோம், ஆனால் உங்களுடைய ஒளிநடாக்களில் சரியில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் கண்டறிந்தோம் என்று எழுதியிருந்தார். எனவே பில்லி அந்த கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்தான். அவர் உங்கள் ஒளிநடாக்களில் என்று கூறி, சகோதரன் பிரண்டாமே, ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் முரணாக உள்ளது, நீங்கள் கூறியதையே நாங்களும் கூற விரும்புகிறோம் என்றார். மேலும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் ஸ்திரீகள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் புருஷன் தலையை மூடிக்கொள்ளக் கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதை நாங்களும் விசுவாசிக்கிறோம். அதாவது ஸ்திரீகள் சபையில் தொப்பி அணிந்திருக்க வேண்டும், புருஷர் சபையில் தொப்பியை கழற்றிவிட வேண்டும், தலையை மூடிக்கொள்ளுதலை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார். மற்றொரு கேள்வி என்னவெனில், ஜனங்கள் எங்களிடம் வந்து கர்த்தருடைய தூதர் உங்களிடம் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பேசுகிறார் என்கிறார்கள், மேலும் நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தருடைய தூதன் கூறுகிறார் என்றும் கூறுகிறார்கள். சகோதரன் பிரணாம், அதை போன்ற ஒரு காரியத்திற்கு விரோதமாக போராடுவது என்பது மிகவும் கடினம். எங்கள் சபையில் நீங்கள் கூறுவதையே நாங்களும் கூற விரும்புகிறோம். இப்பொழுது சகோதரன் பிரணாமே, அங்கே அதில் நீர் சற்று பிழையா இருந்ததை நீர் நம்பவில்லையா என்று எழுதியிருந்தார். நான் அவருக்கு திருப்பி எழுதினதோ, என் விலையேறப்பட்ட சகோதரனே, நான் பிழையாக இருக்கவில்லை. ஸ்திரீ தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அவள் ஏன் அதை செய்ய வேண்டும் என்றும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் உரைத்துள்ளது. பிறகு 15வது வசனமோ அவளுடைய நீளமான தலைமகிரே அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. ஒரு தொப்பி அல்ல, கத்தோலிக்க ஆவி சபையை நீண்ட காலமாக ஆட்கொண்டு விட்டது. அவளுடைய நீளமான தலைமகிரே அவளுக்கு முக்காடாக இருக்கிறது. இயற்கையே அதை எடுத்து காட்டுகிறது அல்லவா என்று பதிலுரைத்து எழுதியிருந்தேன். கவனியுங்கள், மற்றொரு கேள்வி என்னிடம் வந்தது. சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டார். இதை பற்றி கூறும் போது அதையும் விவரிப்பேன். அவர், தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் நீண்ட தலைமையை வைத்திருக்க வேண்டும் என்று வேதம் உரைத்துள்ளதே, தூதர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் சம்பந்தம் என்ன என்று கேட்டிருந்தார். நானோ தூதர் என்பவர் யார்? அது ஒரு செய்தியாளர் என்றேன். பவுல் இங்கு என்ன கூறுகிறார்? தேவரிடத்திலிருந்து வந்த ஒரு தூதன், ஒரு உண்மையான செய்தியாளன் உங்களிடம் வருவாரையானால் நீங்கள் நீண்ட தலைமுடியை வைத்திருப்பது நலம், இல்லையெனில் அவன் உங்களை கடிந்து கொள்வான். அது உண்மை. எத்தனை பேர் தூதன் என்பது ஒரு செய்தியாளன் என்று அறிந்து புரிந்து கொண்டீர்கள்? முற்றிலும் சரியே. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளன் அதை கண்டனம் செய்வார். எனவே நீங்கள் தூதர்களின் நிமித்தமாக நீண்ட தலைமுடியை வைத்துக் கொள்வது மேலானது என்றார். தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வரும்போது அந்த காரியத்தை கடிந்து கொள்வார்கள். ஆம், நிச்சயமாக. ஏனெனில் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தூதன், ஒரு உண்மையான செய்தியாளன் தேவனோடு தொடர்பு கொண்டவனாக இருக்கிறான். அவருடைய வார்த்தைகள் தவறி போக முடியாது. அது முற்றிலும் உண்மை. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் வேறெதையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவராய் இருக்க கடவன் என்று பரிசுத்த பவுல் அங்கே கூறியுள்ளான். அது உண்மை. ஸ்திரீயானவள் நீண்ட தலைமுடி வைத்திருக்க வேண்டும் என்றும் அதுவே அவளுடைய முக்காடு என்றும் அதுவே உண்மை என்றும் நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். இந்த மோபிய பெண்கள் மிகவும் அழகாயிருந்திருக்க வேண்டும் என்றே நான் யூகிக்கிறேன். இன்றைய சில நவீன எசபேல்களை போன்று அவர்கள் காட்சியளித்திருப்பார்கள். ஆனால் எப்படியாயினும் இன்றைய பெண்கள் எல்லோருமே அவ்வாறு இல்லை. ஒரு உண்மையான ஸ்திரீ ஒரு ரத்னமாயிருக்கிறாள் என்றே நான் கருதுகிறேன். ஒரு உண்மையான ஸ்திரீக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரிகளாய் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையான ஸ்திரீ ஒரு உண்மையான மனிதனை போன்றே இருக்கிறார். அவர்கள் பிசாசு என்ன கூறினாலும் அல்லது என்ன தவறான காரியத்தை கூறினாலும் அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையே பின்பற்றுவார்கள். இதை செய்வது சரியா இருக்கிறது என்று எங்கள் போதகர் கூறினார் என்று கூறலாம். உங்கள் போதகர் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. அது தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்குமேயானால் அவருடைய வார்த்தை ஒரு பொய். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். அவர் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் கவலை இல்லை. அவர் அதை குறித்து ஏதாவது கூறினால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படி அவரிடம் கூறுங்கள். முற்றிலும் உண்மை. ஓ, நாம் எப்படியாய் காலந்தோறும் ஆராய்ந்து பார்த்து தேவன் அவர்களை பிரிப்பதை கண்டறிய முடிகிறது? நாம் இங்கு ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்திக் கொள்ளப் போகிறோம். வேகமாக முடிப்பதற்கென இங்கு நான் குறித்து வைத்துள்ள சில வேத வசனங்களை கடந்து செல்லப் போகிறேன். அப்பொழுது அவர்கள் மோவாபிய பெண்களோடு கலந்த போது என்ன நடந்தது? தேவன் அவர்களை மறுபடியும் பிரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் என்ன செய்தார்? அதன் பிறகு இயேசு வந்தார். இப்பொழுது நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம்? அதன் பின்னர் இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சாயலாய் ஸ்திரீயினுடைய வித்தாய் தேவரால் தாமே கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்தார். அந்த மகத்தான கட்டிட சிற்பி தமக்கென ஒரு சரத்தை கட்டிக்கொண்டார். அவர் யாரிடமிருந்தும் ஸ்திரீனிடத்திலிருந்தும் மனிதனிடத்திலிருந்தும் எந்த மரத்தையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர் தமக்கென ஒரு வீட்டை கட்டிக்கொண்டார். ஓ என்ன அஞ்சலுடன் ஸ்தேவான் நின்று கொண்டு வணங்கா கடித்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் பிரத்யட்சதனம் பெறாதவர்களே, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்திருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களைப் போலவே நீங்களும் செய்கிறீர்களே என்று கூறுவதை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். சாலமோனோ அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஆனால் நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று கூறினார். அவருக்கு எவ்விடத்திலும் மரம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எபிரேயர் 11 அதிகாரம் 2 அல்லது 3 வசனம் என்று நினைக்கிறேன். அது உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று உரைக்கிறது. தேவன் உண்டாக்கிறவர் என்றால் அது உண்டானது. அவர் அங்கு சென்று, திரு சந்திரனே எனக்கு சிறுமரம் கடன் கொடுப்பாயா, திரு நட்சத்திரமே எனக்கு கொஞ்சம் கால்சியம் கடனாக கொடுப்பாயா என்று கூறவில்லை. தேவன் அவிதம் செய்யவில்லை. அவரோ, மரியாளே எனக்கு ஒரு முட்டை கடன் கொடு, நான் வாசம் செய்வதற்கு ஒரு சரத்தை உண்டாக்க விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. சிருஷ்டிகராகிய தேவன் உரைத்தார். அவள் அப்பொழுது ஒரு தாயை பருவம் அடைந்து விட்டாள். அவள் ஒரு தாயாயிருக்கவில்லை, அவள் வெறுமன அவருடைய வித்தை சுமக்கின்ற ஒரு ஸ்திரீயாயிருந்தாள். அது உண்மை. நினைவிருக்கட்டும், அவள் இயேசுவின் தாய் அல்ல. உலகமோ அவளை அவ்வாறு அழைத்தது. அவர் அவளை தாய் என்று அழைத்த ஒரு வேத வசனத்தை ஒரு இடத்தில் ஆகியும் வேதத்தில் கண்டறியட்டும். இப்பொழுது வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். தேவனுடைய தாய் உங்களுக்கு வெட்கம், புரிகின்றதா? ஒரு நாள் சில ஜனங்கள் அவரிடம் வந்து, உம்முடைய தாய் உமக்காக வெளியே காத்துக் கொண்டிருக்கிறாள் என்றனர். அவரோ, எனக்கு தாயார் என்று கூறிவிட்டு அவருடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, என் பிதாவின் சித்தப்படி செய்கிற அவர்களே என் தாய் என்றார். அவளோ அவருடைய தாயாயிருக்கவில்லை, அவள் ஒரு குஞ்சு பொறிக்கும் கருவியாயிருந்தாள். தேவன் வேற ஏதாவது ஒன்றை உபயோகித்திருக்க முடியும், ஆனால் அவரோ மிகவும் தாழ்வான ஒன்றை எடுத்து அதை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் என்று காண்பிக்க விரும்பினார். அவர் அதை உயர்த்தி ஒன்றுபற்றதிலிருந்து ஒன்றை உண்டாக்கினார். அதுதான் தேவன். இயேசு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தற்சொருவமாய் தோன்றினார். வாசத்த ஒருவர், அழகானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா, ஓ விடிவள்ளி நட்சத்திரம். அவர் யாராயிருந்தார்? அவர் எதற்காக வந்தார்? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள ஒன்றாயிருத்தலை மீண்டும் நிலைநாட்டவே. ஓ சகோதரனே, உன்னால் காண முடிகிறதா? முற்காலங்களில் இருந்த அவர்களுடைய எல்லா பாபேல் கோபுரங்களும் இன்னமும் அங்கே இருந்த மற்ற அவர்களுடைய காரியங்களும் பயனளிக்கவில்லை. அவர்களுடைய தோட்டங்களில் இருந்த எல்லா கனிகளும் மற்றவைகளும் தேவனுக்கு பிரீதியாயிருக்கவில்லை. எனவே தேவன் இறங்கி வந்து ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் தாமாகவே ஒரு சரீரத்தை உண்டாக்கி, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பவராக ஆனார். அவர் யூதனும் அல்ல, புறஜாதியும் அல்ல, ஆனால் தேவன். அவர் யூதனாயிருக்கவில்லை, அவர் புறஜாதியாயிருக்கவில்லை, அவர் தேவனாயிருந்தார். எக்காலத்தும் புறஜாதிகள் அவருக்கு முக்கியமானவர்களாயிருந்தனர். அவர் யூதர்களை மாத்திரம் ஒரு ஜாதியாக பிரித்தெடுக்க முயன்றார். அதை மீண்டும் நிலைநாட்ட எல்லாவற்றையும் செய்ய முயன்றார். அவர் அதை நிலைநாட்டக்கூடிய ஒரே வழி அவர் ஆதியில் செய்தது போல தனிப்பட்ட நபரிடம் திரும்ப வருவதாயிருந்தது. அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் உள்ளது. தனிப்பட்ட நபரிடத்திற்கு வருவது ஒரு ஸ்தாபனத்திடம் அல்ல, ஒரு ஸ்தாபன அமைப்பினிடம் அல்ல, ஒரு கூட்ட ஜனங்களிடம் அல்ல, ஆனால் தனிப்பட்ட நபரிடம். கவனியுங்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த ஒன்றாயிருத்தலை மீண்டும் நிலைநாட்டவே. அவர் உண்மையான பாவ நிவாரண பலியாயிருந்தார். செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் இன்னும் மற்றவைகளும் பாவத்தை ஒருபோதும் போக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஜீவன், ஏனென்றால் பலியானது கொல்லப்பட்ட போது பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியின் ஜீவன் விசுவாசியின் மேல் திரும்ப வர முடியவில்லை. ஏனெனில் அவர் ஆத்மாவை கொண்டுள்ள ஒரு மனிதன், ஆனால் ஆட்டிற்கோ ஆத்மா கிடையாது. பாருங்கள், மனிதனை தவிர வேற எதற்குமே ஆத்மா கிடையாது. தேவன் ஆத்மாவை, மனிதன் மிருக வகையை சேர்ந்தவன், அது உண்மையே. ஆனால் அவர் அவனுக்குள் ஒரு ஆத்மாவை வைத்தார். அதுதான் அவனை மிருகங்களில் இருந்து வித்தியாசப்படுத்தியது. அவன் தன்னுடைய ஆத்மாவை பெற்றுக் கொண்ட போது அவன் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொண்டான். ஆனால் அவன், நினைவில் கொள்ளுங்கள், தேவன் அவனை சொந்த சாயலில் சிருஷ்டித்தார். அதன் பிறகு அவன் ஒரு ஜீவ ஆத்மாவானான். பாருங்கள், அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனானான். இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் இப்பொழுது இதில் இயேசு வந்தார். அவர் தேவனாயிருந்தார். ஒரு மனிதனின் ஜீவன் வேறொரு மனிதன் மேல் வந்தது என்பது மாத்திரமல்ல, தேவனின் ஜீவனே அவன் மேல் வந்து அவனை ஒரு தேவனுடைய பிள்ளையாக்கி அவன் விழுந்து போவதற்கு முன்பிருந்த அதே ஐக்கியத்துக்குள் அவனை திரும்ப கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் உண்மையான ஒன்றாயிரத்தலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சிலர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, நீங்கள் ஒருத்துவம் அல்லவா என்று கேட்கிறார்கள். நான் ஒருத்துவ ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவுடன் ஒன்றாயிருக்கிறேன். பாருங்கள், ஒருத்துவ ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் அல்ல, அவர் பாவத்தின் கடனை செலுத்தினார். இப்பொழுது இயேசு இங்கே ஒரு மாம்சமான சரீரத்தில் இருந்த வரைக்கும் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே ஒன்றாயிரத்தலை ஒழுங்கின்படியாய் நிலைநாட்ட முடியவில்லை. எனவே விசுவாசியின் குற்றத்தை போக்க அவர் தம்மை பூரண பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்து அதன் விளைவாக பரிசுத்தாவி மனிதனுக்குள் வர முடிந்தது. மனிதரையும் தேவனையும் மீண்டும் ஒன்றாக இணைத்தது. பாருங்கள், அதை மீண்டும் நிலைநாட்ட ஏதோ ஒன்று வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது அதை நிலைநாட்டக்கூடியது தேவனுடைய கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. ஒரு தேவ தூதன் அதை நிறைவேற்ற முடியுமா? அவருக்கு ரத்தம் கிடையாது. தேவனதை நிறைவேற்ற முடியுமா? அவருக்கு ரத்தம் கிடையாது. எனவே தேவன் பாவ கடனை சரியாக செலுத்தி தீர்த்து பாவத்தை போக்க எண்ணி அவர் மாம்சமானார். ஏனெனில் அந்த ஒரே ஒரு வழி மாத்திரமே இருந்தது. பூமியில் அவர்களை வேறுபிரித்த பாபேல் கோபுரங்களும் மற்றவைகளும் ஸ்தாபனங்களும் எல்லா வகையிலுமே தோல்வியை அடைந்தன. அவர்கள் உலகத்துடனும் மற்றவர்களுடனும் கலந்து விட்டனர். ஆனால் இதுவோ முழுவதுமாக வேறுபிரிந்து வருவதாய் இருக்க போவதாய் இருந்தது. மகிமை, இப்பொழுது நான் பக்தி பரவசமடைகின்றேன். இப்பொழுது நான் என் பொருளை தெரிந்து கொண்டு பிரசங்கிக்க தொடங்கலாம் என்னும் உணர்வு எனக்கு உண்டாகிறது. மீண்டும் பிரசங்கிக்க தொடங்க வேண்டும் என்று தோன்றும் போது நான் நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே தேவனுக்கும் மனிதருக்கும் இடையான ஒன்றாயிருத்தலை பின்னர் எப்பொழுதாவது பேச உள்ளேன். உங்களுக்கு புரிகிறதா? புரிந்து கொண்ட யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். பாருங்கள், பழைய நிலைக்கு மனிதன் வரக்கூடிய ஒரே வழி பாவத்தின் தண்டனையை செலுத்தி தீர்ப்பதேயாகும். பாவத்திற்கான தண்டனை என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவரோ, நீங்கள் புசிக்கும் நாளில், இந்த விவகாரத்தில் ஈடுபடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். அது நிகழ்ந்த போது அது அவருடைய உறவை, ஐக்கியத்தை மற்றும் மனிதனுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் முறித்து போட்டது. பாவத்தின் தண்டனைக்கான கரையும் செலுத்தப்படும் வரைக்கும் அது மீண்டும் வர முடியவில்லை. அதை செலுத்தி தீர்க்க எவருமே பாத்திரராய் இருக்கவில்லை. ஏனெனில் மானிட வர்க்கம் விழுந்த போது எல்லாமே விழுந்து போயின. ஏனெனில் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் மானிட வர்க்கத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தது. மனிதன் விழுந்து போனான். மகிமை. ஓ சகோதரனே, சகோதரன் மார்க், நீங்கள் அங்கு உட்கார்ந்திருப்பதை கவனிக்கவில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் மார்க், இதை நாம் விசுவாசிக்கிறோம். பாவத்தின் தண்டனையின் கீழ் வருதல். நாம் இவ்விடப்பட்டு செல்லும் பொழுது சகோதரன் மார்க் இந்த கூடாரத்தில் போதகராயிருப்பது வழக்கம். ஆம், இவர் பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றொரு நல்ல பாப்டிஸ்ட் மிஷினரி பாப்டிஸ்ட். பார்த்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் தேவனோடு ஒன்றாயிருத்தலுக்கு வருகின்றனர். இப்பொழுது இதை காணும் போது தண்டனைக்கான கரையும் செலுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் காணும் போது, மிருக வர்க்கத்தின் மிக உயர்ந்த வர்க்கம் மானிட வர்க்கம். மானிட வர்க்கம் தானே விழுந்து போனது. எனவே எப்படி ஒரு மனிதன் வேறொரு மனிதனை ரட்சிக்க முடியும்? அதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். ஆனால் தேவன் ஆவியாயிருப்பதனால் அவரால் மறிக்க முடியாது. எனவே தேவன் தம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கிக் கொண்டார். எபிரேயர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனையை அனுபவித்து மீண்டும் மனிதருக்கும் தேவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை நிலைநாட்ட பரிசுத்த ஆவி மறுபடியும் வருவதற்கென அவர் தம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கிக் கொண்டார். பாவத்தின் கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது. பரிசுத்த ஆவியை மறுபடியும் அனுப்பி ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல் ஜனங்களை தேவனிடம் இணைப்பதற்கென இயேசு அதை செய்ய வேண்டியதாயிற்று. இயேசு மறித்த போது கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது. அத்தோடு அது முடிவடைந்து விட்டது. ஆவே சகோதரனே, அதை என்னால் மட்டும் உங்களில் பதிய வைக்க முடிந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், கடன் செலுத்தப்பட்டாயிற்று. ஆட்டுக்குட்டியானவருக்கு அல்லேலூயா. கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது. இன்று காலை நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கும் அல்லது இனிமேல் இந்த ஒலிநாடாவை கேட்க போகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரிக்கும், உங்கள் தண்டனை செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மீண்டும் அவிசுவாசிக்காதீர்கள். வார்த்தைக்கு திரும்புங்கள். அதை அவிசுவாசிக்காதீர்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். மகிமை. எனக்கு சத்தமிட வேண்டும் என்பது போன்ற உணர்வு உண்டாகிறது. உண்மையாகவே எனக்கு அந்த உணர்வு உண்டாகிறது. கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. எல்லாம் முற்று பெற்று விட்டது. தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து பாடினதில் வியப்பொன்றுமில்லை. பரலோக கீதங்கள் துணித்தன. ஆமையா, காணாமற் போர் ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதே. அவரை பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வர அவனுக்காக பாவ பரிகாரம் உண்டாக்கப்பட்டது. வேறு பிரிதலின் தண்ணீர் அவனுடைய அக்கிரமங்களில் நின்று அவனை கழுவி சுத்திகரிக்கும் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை என் இடத்தை எடுத்துக்கொண்டு மறித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் முதன்மை ஸ்தானம் பெற்றுவிட்டது. ஆமென். கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, அது முடிந்து விட்டது. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் கத்தோலிக்க சபையின் மூலம் மீட்கப்படவில்லை. நாம் தான் சரியான கத்தோலிக்க அப்போஸ்தல கத்தோலிக்க சபை என்ற போதிலும் ஆமையா தங்கள் சொந்த கொள்கைகளை கொண்டுள்ள ரோமன் கத்தோலிக்க சபை நம்மை மீட்கவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த கொள்கைகளை கொண்டவர்களாய் வார்த்தையை மறுதளிக்கின்றனர். எல்லாமே கொள்கை, வார்த்தை இல்லை. மெத்தோடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, உங்களுக்கு அவமானம். தேவ பிரியராக இராமல் அக்கிரம பிரியர், சுகபோக பிரியர், உலகத்தை நாடுபவர், சுகபோகத்தை தேடுபவர், அடிக்கப்படுவதற்காக பட்டியில் அடிக்கப்பட்ட பன்றிகள். சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போல அவனுடைய கருவிகளை அனுப்பி அதை உங்களுக்கு திணிக்க செய்கிறான். எங்களுடைய எல்லா ஊழியர்களுமே கல்வி அறிவு பெற்றவர்கள். அவர்கள் PhD LLD பட்டம் பெற்றுள்ளனர். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அந்த வார்த்தையை மறுதளித்தல் அது இன்னமும் பிசாசின் தந்திரமாய் உள்ளது. நான் வார்த்தையை கொண்டு இன்று காலை அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறேன். இப்பொழுதிலிருந்து அது உங்களை பொறுத்ததாகும். இயேசுவுடன் நடந்த சீஷர்களும் கூட அவர்களும் ஒன்றாயிருத்தலை பெற்றிருக்கவில்லை. அவர்களுக்கு ஒற்றுமை இருக்கவில்லை. அவர்கள் இதற்கு அடுத்ததாக யார் பேராயராய் இருக்கப் போவது, நமக்குள் பெரியவன் யார் என்று வாக்குவாதம் அணினார்கள். அவர்களால் இயேசுவையும் கூட விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ ஊமைகளில் பேசுகிறீர், நீர் அதன் ரத்தத்தை வெளிப்படையாக எங்களிடம் கூறும் என்று கூறினார்கள். இயேசுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும், சீஷர்களுக்கும் இயேசுக்கும், சீஷர்கள் ஒருவரோடு ஒருவருக்கு ஒற்றுமையே இல்லாதிருந்தது. என்னவாயிருப்பினும் சகோதரனே, அது ஒன்றை காண்பிக்கிறது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இது உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரிகின்றதா? தேவன் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார். இந்த திட்டத்திற்கு புறம்பே நீங்கள் எவ்வளவாக அறிவை பெற்றிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கோடிக்கணக்கான டாலர்கள் பெருமானமான எத்தனை அழகிய கட்டடங்களாக இருந்தாலும், எத்தனை வேதசாஸ்திர பள்ளிகளாக இருந்தாலும், எத்தனை பரிசுத்த மனிதர் மற்றும் பரிசுத்தமான எதுவானாலும், அது எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணுகிறதில்லை. தேவனுடைய வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை மறுதளிக்கப்படுமேயானால் அது பிசாசினால் உண்டானதாக இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் சில நிமிடங்கள் என்னோடு கூட உட்கார்வீர்களேயானால் இந்நாளில் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு வந்து காண்பிப்பேன். இயேசுவோடு கையோடு கைகோர்த்து நடந்து, அவரோடு உறங்கி, அவருடன் புசித்து, அவர் செய்த அற்புதங்களை கண்டு, எந்த சகோதரனும் இல்லாத அளவுக்கு அவரோடு நெருங்கி பழகின சீஷர்களும் கூட அதே சமயத்தில் அதை பெற்றிருக்கவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்கள் தகுதியாயிருக்கவில்லை. இயேசு அவர்களிடம், இனி ஒருபோதும் பிரசங்கிக்காதீர்கள், நீங்கள் முயற்சியும் கூட செய்யாதீர்கள், நீங்கள் அங்கே எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள், உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் மேல் அனுப்பப் போகிறேன், அப்பொழுது அது உங்களை ஒன்றுபடுத்தும் என்றார். இப்பொழுதும் பிதாவே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். குமாரனை அனுப்பின பிதா குமாரனுக்குள் வந்தார். ஒற்றுமை என்பது ஒன்றுபடுதல். அவர், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் செய்யும் கிரியைகள் உரத்த சத்தமாக பேசும் போது நீங்கள் அதை காணாமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் குருடரும் செவிடரும் முற்றிலும் உவையுமாயிருக்கிறீர்கள் என்றார். ஓ சகோதரனே, இயேசுவோ மாயக்காரரே, உங்களால் வாரத்தின் தோற்றத்தை நிதானிக்க முடியும், ஆனால் காலங்களின் அடையாளங்களை உங்களால் நிதானிக்க முடியவில்லையே. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள். உங்களை குறித்து இயேசாயா நன்றாய் கூறினார், நீங்கள் கேட்க முடியாதபடி அவ்வளவு செவிடாய் இருக்கின்றீர்கள், கண்களிலிருந்தும் நீங்கள் காண முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்றான். அவ்வாறே பவுலப்புஸ்தலனும் கடைசி நாட்களில் அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் விரலை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நன்றாய் கூறினான். கடைசி நாட்களில் இந்த ஸ்தாபனங்களில் என்ன சம்பவிக்கும் என்று எத்தனையோ வேதவசனங்கள் உரைக்கின்றன. அப்படி இருக்க மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிசாசின் உரிமைகளுக்கு விரோதமாக நான் ஏன் கூக்குரல் எழுதுவேன் என்று அவர்கள் வியப்புறுகிறார்கள். விலையேறப்பட்ட பிள்ளைகள் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆடுகளைப் போல் அங்கு கவரப்படுவதை பாருங்கள். கத்தாவே, அவர்களை வெளியே கொண்டு வாரும். ஆம், சீஷர்களுக்கு ஒற்றுமை இருக்கவில்லை. அவர்களால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் யாரால் இவர்களை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார்கள். பாருங்கள், தேவனிடமும் அவர்களுக்குள் இல்லாமல் இருந்தார். அவர்கள் வெறுமர தொடர்பு கொண்டு ஐக்கியம் கொண்டிருந்தனர். அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருந்தனர். இன்றைக்கும் அநேக நல்ல மனிதர் அந்நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் குடிக்கவில்லை, பொய் சொல்லவில்லை, திருடவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் தேவனோடு ஒன்றாயிருத்தலை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அதே சமயத்தில் தேவனுடன் ஒன்றாயிருக்கவில்லை. பாருங்கள், அவர்களால் ஒன்றாயிருக்க முடியவில்லை. ஓ, அவர்கள் அற்புதங்களை செய்தனர், பிசாசுகளை துரத்தினர். அதுவல்ல, அதுவல்ல, அன்று நாள் செய்தித்தாளில் பிசாசுகளை துரத்துவதை குறித்த கட்டுரை ஒன்றை நான் படித்தேன். ஜனங்கள், ஓ சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுதான் அது என்கிறார்கள். இது அதுவல்ல. பிசாசை துரத்தி அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் ஒரு மனிதன் ஒரு பொய்யனாக இருக்கிறான். ஆமையா, அவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று அவன் கூறுகிறான். அவர்கள் அதை செய்வதாக அவர்கள் உரிமை கோருகிறார்கள். அவன் தேவனுடைய வார்த்தையோடு இல்லாமல் போனால் அவனால் அதை செய்ய முடியாது. இயேசு அவ்வண்ணமாய் கூறினார். அதன் பின்னர் பெந்தேகோஸ்தே வந்தது. தேவன் அவர்களை மீண்டும் ஒன்றாக்கினார். ஓ என்னே, அப்பொழுது அவர்கள் தேவனோடு ஒன்றாயிருத்தலை பெற்றுக் கொண்டனர். தேவன் அவர்களுக்குள் இருந்தார். இப்பொழுது நீங்கள் இதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது அப்போஸ்தலர் 4:32. அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஓ சகோதரனே, அவர்கள் முன்பிருந்த மூல நிலைக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் விட்டுவிட வேண்டியதா இருந்த ஒன்றே ஒன்று ஒரு பழைய நகரமே. அவர்கள் இங்கே வசித்திருந்தனர். அவர்கள் ஒரு நகரம் அல்லது ஒரு ஆலயம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பழைய சரத்தில் வாசம் செய்தனர். அது அழுக வேண்டும், அது மறித்து அழுக வேண்டும். ஆனால் ஆவியிலும் ஜீவனிலும் நோக்கத்திலும் தரிசனத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனுடன் ஒன்றாயிருந்தனர். ஓ ஆதாம், மனச்சோர்வடைந்த என் நண்பனே, சாத்தான் அவருடைய பொய்யை மறுபடியும் உங்களிடம் கூற அனுமதிக்காதீர்கள். அது சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள். வார்த்தை கூறுவதன் அர்த்தம் அதுவல்ல என்று சாத்தான் உங்களிடம் கூற அனுமதிக்காதீர்கள். அது உண்மை. வார்த்தை பொருட்படுத்தி கூறுவதே சரி. இங்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அது உண்மை, அது கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு, அதுவே சத்தியம். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை மற்றும் ஒரு பாபேல் கோபுரத்தை உண்டாக்கினர். அதே காரியம், அது அதற்குள் அதை கொண்டு சென்றது. நிச்சயமாகவே லூத்தர் அதே காரியத்தை செய்தார், வெஸ்லியும் அதே காரியத்தை செய்தார், ஜான் ஸ்மித் அதே காரியத்தை செய்தார், அலெக்சாண்டர் காம்பல் அதே காரியத்தை செய்தார், பெந்தேகோஸ்தேயரும் அதே காரியத்தை செய்தனர். தேவன் தமது வார்த்தையை கைக்கொள்ளும் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெறும்படி செய்து அவர்களை கொண்டு வந்து தம்மோடு ஒரு உண்மையான ஒன்றாயிருத்தலில் இணைப்பதே தேவனுடைய ஒரே திட்டமாய் உள்ளது. இப்பொழுது இப்படித்தான் நீங்களோ நல்லது சகோதரன் பிரணாமே, நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் கூச்சலிட்டேன், நான் இதை செய்தேன் என்று கூறலாம். நீங்கள் இன்னும் அந்த விதமான ஆவியை பெற்றிருந்து தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பீர்களேயானால் நீங்கள் உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை, நீங்கள் ஆவியை பெற்றிருக்கவில்லை. நீங்களோ உட்கார்ந்து கொண்டு சத்தியம் பிரசங்கப்படுவதை கேட்டு அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது சத்தியம் என்று அறிந்த பிறகும் அதை செய்ய மறுத்தால் அது தேவனுடைய ஆவி அல்ல. நீங்கள் எவ்வளவுதான் அதிக பாஷை பேசினாலும், எவ்வளவுதான் கூச்சலிட்டாலும், எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும், அல்லது எத்தனை முறை ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், அல்லது வேற என்னவாயிருந்தாலும், எனக்கு கவலை இல்லை. வசனமே சத்தியம், அதுதான் சத்தியத்தை ரூபகாரப்படுத்துகிறது. நீங்கள் மற்ற சத்தியத்தை பெற்றவர்களா இருந்து அதன் பின்னர் வார்த்தையின் சத்தியத்திற்கு வருவீர்களேயானால் ஆமே, நீங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். வேதாகமத்தை எழுதின அதே தேவன் அவருடைய வார்த்தைக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்றை எப்படி அளிக்க முடியும்? பேதுரு உங்கள் சபையில் அடக்கமண்ணப்பட்டான் என்றும், அவருடைய ஆவி பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும் கூறிக்கொள்ளும் கத்தோலிக்க ஜனங்களே, யூதரான பேதுரு சபையில் விக்கிரங்கள் இருப்பதை எவ்விதம் சகித்துக் கொள்ள முடியும்? பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி வல்லமையான கிரியைகளை செய்திருக்க அவன் சிறு மெல்லிய ரொட்டி துண்டை எடுத்து தேவன் அந்த மெல்லிய ரொட்டி துண்டில் இருக்கிறார் என்று எப்படி கூற முடியும்? ஓ, அது அறியாமை, ஆவிக்குரிய அறியாமை ஆயிற்றே. நல்லது, இப்பொழுது புராட்டஸ்டன்ட்களாகி நீங்களும் கூட அதே காரியத்தை செய்து உங்கள் போதகரிடம் நடந்து சென்று கைகூலுக்கி இயேசு கிறிஸ்துவை நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்று எந்த விதமான வாழ்க்கையும் வாழ்ந்து உலகத்தோடு ஜீவிக்கிறீர்கள். அது மற்றொரு பாபேல் கோபுரம். இப்பொழுது நாம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவி எனப்படுவது தேவன் தாமே. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒன்றாயிருத்தலை அவர் ஒருவரை ஏற்படுத்துவார். நாம் கண்டறிவோமாக, இப்பொழுது நாம் கண்டறிவோமாக. இப்பொழுது இன்னும் அடுத்த 5 நிமிடங்களுக்குள் உங்கள் முழு கவனத்தையும் அளிக்கும்படி நான் உங்களை வேண்டுகிறேன். மனிதன் பிசாசனுடைய திட்டத்தின் கீழ் சபையை ஒன்றுபடுத்தி ஸ்தாபனமாக்க முயன்று வந்திருக்கிறான். அவர்கள் சபைக்கு கல்வியறிவு புகட்டி ஒன்றுபடுத்த முயன்று வந்துள்ளனர். அது உங்களுக்கு தெரியும். கல்வியின் மூலமாக, ஸ்தாபனத்தின் மூலமாக இப்பொழுது அவர்கள் எல்லா கத்தோலிக்கரையும் புராட்டஸ்டன்ட்களையும் ஒன்று சேர்த்து அவர்களை ஒன்றாக்கி உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் ஒன்றை ஏற்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? ஒரு பிசாசின் திட்டமாயிற்றே. நீங்களோ அதை கூறுவதற்கு நீங்கள் மிகவும் சிறியவர் என்று கூறலாம். நான் மிகவும் சிறியவன் தான், ஆனால் என் தேவனுடைய வார்த்தையோ மிகப்பெரியதா இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கூறுவேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் இது ஒழிந்து போகாது. இதை நான் கூறவில்லை, அவர்தான் இதை முதலில் கூறினார். அவர் கூறினதை நான் எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் அவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறேன். அது பிசாசின் கீழ் உள்ளதே. இன்று காலை உங்களுக்கு முன்னால் அது பிசாசினால் உண்டானது என்று வார்த்தையை கொண்டு அது நிரூபித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்தாபனங்கள் அனைத்துமே பிசாசின் திட்டத்தின் கீழ் மனிதன் ஜனங்களை ஒன்று சேர்த்து ஸ்தாபனம் உண்டாக்க முனைகிறான். நீங்கள் எல்லோரும் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் சேர்ந்து கொள்ளுங்கள், ஒருத்துவத்தை சேர்ந்து கொள்ளுங்கள், சர்ச் ஆஃப் காட் என்ற சபையில் சேர்ந்து கொள்ளுங்கள், மெத்தோடிஸ்டை சேர்ந்து கொள்ளுங்கள், நாம் எல்லோரும் ஒன்றே. நீங்கள் மாய்மாலக்கார கூட்டமே. நீங்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் முன்னிலையில் அசைந்த போது அதை தாக்க நீங்கள் பயந்தீர்கள். நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் ஏன் தம்மை உங்களுக்கு காண்பிக்கவில்லை? நீங்கள் ஏன் தேவனுடைய கிரியைகளை செய்வதில்லை? நீங்கள் அந்த வேஷத்தை தரித்துக் கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு அவரை மறுதளித்து தேவனுடைய உண்மையான கிரியைகளையும் கூட ஒரு பயல்சமூல் என்று எப்படி உங்களால் அழைக்க முடிகிறது? நீங்கள் கல்வி அறிவு கொண்ட ஸ்தாபன அங்கத்தினர் என்பதை அது காண்பிக்கிறதே. இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசியரால் உண்டானவர்கள் என்றார். உண்மையே நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். நிச்சயமாக இதை ஏன் யாரும் தாக்குவதில்லை? தேவன் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தேவன் தமது வார்த்தையோடு அசைவாடுவார். மனிதன் அதை செய்கிறார். அவன் வேறொரு பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அவர்கள் காண்பிக்க முயல்வதோ, இப்பொழுது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை பாருங்கள், ஆங்கிலிக்கன், ரோமன் கத்தோலிக்கர், மெத்தோடிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தகோஸ்தையினர், இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளனர். மற்றும் கிறிஸ்தவ விஞ்ஞானம் கன்னிப்பிறப்பையும் கூட மறுதளிக்கும் அநேக கொள்கைகள் இயேசுவின் தெய்வீக தன்மையை மறுதளித்து அவரை மூன்று நபராக்கி மூன்று கடவுள்களை வழிபட முயற்சித்து கன்னிப்பிறப்பை மறுதளிக்கிறார்கள். அவர்களில் சிலர் ரத்தத்தை மறுதளிக்கிறார்கள். அவர்களில் சிலர் அவருடைய அற்புதங்களை மறுதளிக்கிறார்கள். ஏறக்குறைய எல்லோருமே அதை செய்கிறார்கள். அதன் பிறகு இவ்விதம் கருத்து வேறுபாடு கொண்டவர்களை ஒன்றாக இணைக்க முயல்கிறார்கள். உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? அது மனிதனால் கட்டப்பட்ட கோபுரம். அது பாபேல் விழுந்தது போன்றே விழுந்துவிடும். ஆனால் தேவனோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விதம்தான் என் சபையை நான் நினைக்கிறேன். ஸ்தாபனத்தினால் அல்ல, கல்வியினால் அல்ல, வேத பண்டிதர்களினால் அல்ல, ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னுடைய ஆவியினாலே நானே நாடுகளை ஒன்று சேர்ப்பேன் என்றார். ஓ என்ன, அவர் செய்யும் போது என்ன சம்பவிக்கிறது? அவருடைய அடையாளங்கள் அதே விதமாக சாட்சி பகரும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரோடு கலப்பதற்கு முன்பு அவர்கள் இப்படியே கூற முடிந்தது. அவர்கள் மேல் ஒரு அக்னி ஸ்தம்பம் இருந்தது. ஆமையா, அவர் என்ன செய்வார்? அவர் சாட்சி பகர்வார். அதே விதமான ஒரு சாட்சி. அவர்கள் தேவனுடன் கொண்டிருந்த தொடர்பு அற்றுப்போய் அவர்களுக்கும் தேவருக்கும் இடையே இந்த ஒன்றாயிரத்தனை அவர்கள் பிரித்துக் கொண்டு மோவாபியரோடு கலந்த போது அவர்கள் வெற்றியின்றி முழு தோல்வி கண்டனர். அங்கே கடந்து போகும்படி தேவன் வேறொரு கூட்டத்தை எழுப்பி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வரையில் அவர்கள் இன்னமும் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தரித்திருந்தனர். சரியாக அதைத்தான் அவர்கள் செய்தனர். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் தமது ஆவியினால் ஒரு சபையை ஒன்று சேர்க்கும் போது அவர்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாகி அவருடைய அடையாளங்கள் காணப்படும். எத்தகைய அடையாளங்கள்? தேவன் இஸ்ரவேலரை எகிப்திடமிருந்து பிரித்த போது அவர் மோசேக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு அக்னிஸ்தம்பமாகிய அடையாளத்தை கொடுத்தார். சரியா? ஒரு தீர்க்கதரிசியை. அவர் ஆபிரகாமை லோத்திடமிருந்து பிரித்த போது இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனையையும் வகையறுக்கக்கூடிய ஒரு தூதன் அவரிடம் வந்தார். அடையாளம். அல்லேலூயா! இந்த சபை சங்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த ஸ்தாபனங்கள் அவர்கள் எகிப்திலும் ஏதேனிலும் நடந்தது போல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இவர்கள் இந்த மகத்தான ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். தேவன் இஸ்ரவேலை பிரித்தெடுத்த போது அவர் அவர்களுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை, ஒரு அக்கிரிஸ்தவத்தை கொடுத்தார். அவர் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? அவர் ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறார்? ஸ்தாபனங்களின் மத்தியில் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை எனக்கு காண்பியுங்கள். அவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள் மூலம் தமது சபையை ஒன்று சேர்த்தார். ஹல்லேலூயா! அங்குதான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு சபை மீண்டும் அவர் இஸ்ரவேலரை வெளியே அழைத்தது போல. நாரதற்கு திரும்ப வருவேன் என்று உங்களிடம் கூறினேன். ஆமையா, இஸ்ரவேலருடன் கூட இருந்தது போன்று தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு மத்தியில் இல்லை. இல்லையா? அது என்ன? மீண்டும் ஒரு பிசாசினுடைய கோபுரம். இப்பொழுது வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாய் உள்ளது. அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஓ, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஓ என்ன, அது என்ன? அவர் தமது ஒன்றாயிருத்தலை, தம்முடைய உண்மையான ஒன்றாயிருத்தலை பெற்று தம்மை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் இருந்தும், எல்லா விதமான சபைகளில் இருந்தும் தமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களை கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தையில் வரிசைப்படுத்துகிறார். என்ன, இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் வருகை, நியாய தீர்ப்பின் வருகை மிகவும் சமீபமாயிருப்பதால் அவர் முன்பு பெற்றிருந்த அதே விதமான ஊழியத்தின் மூலம் இப்பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம்முடன் ஒன்றாயிருக்க அவர்களை அழைத்து கூட்டி சேர்க்கிறார். இங்கே அண்மையில் நான் சபை காலங்களில் கூர்நுனி கோபுரம் என்று அழைக்கப்படும் பெரிய கோபுரம் கட்டப்பட்டது எப்படி என்று நான் வடிவமைத்து காண்பித்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதன் மேல் தலைக்கல் வைக்கப்படவில்லை. லூத்தரன்கள் எவ்விதம் வந்தனர், அதன் பிறகு வெஸ்லிக்கள், சிறுபான்மையோ, பிறகு பெந்தகோஸ்தையினர். இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதிலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து லூத்தரன்களை உண்டாக்கினார். அவர் லூத்தரன்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து வெஸ்லியன்களை உண்டாக்கினார். அவர் அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து பெந்தேகோஸ்தையினரை உண்டாக்கினார். இப்பொழுது அவர் பெந்தேகோஸ்தையினரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து தலைக்கல் அதற்குள் வரும்படி செய்கிறார். அதே விதமான ஒரு ஊழியம் அங்கு உண்டாகி எதிர்பாராத விதமாக அவருடைய பிள்ளைகளை எல்லா ஸ்தாபனங்களிலிருந்தும் எல்லா விதமான வாழ்க்கை துறைகளிலிருந்தும் அழைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அவர்களோடு உண்மையான போதவர்களை அவருடைய வார்த்தையாக வேதத்தில் நிலைத்திருக்கும் உண்மையான தீர்க்க தரிசிகளை அழைத்திருக்கிறார். இயேசு என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவிகொடுக்கிறது என்றார். அது அப்பொழுது அவருடைய சத்தமாக இருந்தால் அது இப்பொழுதும் அவருடைய சத்தமாகவே இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு முரணான எதுவுமே ஆடுகளின் ஆகாரம் அல்ல. ஆடுகள் அவர்களுக்கு பின் செல்லாது. ஓ சகோதரனே, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஒவ்வொரு ஸ்தாபனத்திலிருந்தும் ஒவ்வொரு ஸ்தாபன அமைப்பிலிருந்தும் அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்து ஒன்று கூடுகின்றனரே. நாம் ராஜாவோடு அவருடைய விருந்தாளிகளாக விருந்துவோம். இந்த யாத்திரிகர்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! தெய்வீக அன்பினால் பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்தமான முகத்தை அவர்கள் நோக்கிக் கொண்டிருந்து அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களில் பங்கு கொண்டு அவருடைய கிரீடத்தில் ரத்தனங்களாய் ஜொலிப்பார்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார், அப்பொழுது நமது போராட்டங்கள் முடிவு பெறும். அல்லேலூயா! பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களுக்காக நமது கர்த்தர் இந்த நேரத்தில் வருவாரானால் அது உனக்கு மகிழ்ச்சியை அளிக்குமா? அல்லது துயரத்தையும் நம்பிக்கை இன்மையையும் அளிக்குமா? நமது கர்த்தர் மகிமையில் வரும்போது நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். ஹல்லேலூயா! ஆமையா! அது என்ன? உண்மையான சபைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட போதகர்கள் வார்த்தையோடு நிலைத்து நின்று ஸ்தாபனம் எனக்குள்ள போதிலும் அதிலிருந்து ஒரு அணுவும் பிசகாமல் இருப்பவர். தீர்க்கதரிசிகளுக்கு ஸ்தாபனங்களோடு தொடர்பே கிடையாது. பாவனையாக விசுவாசிப்பவர் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டுள்ள ஒரு உண்மையான தீர்க்கதரிசி கூறுவது ஒவ்வொரு முறையும் அது பிழையின்றி நிறைவேறும். அதைத்தான் அவர் தமது சபைக்கு அனுப்பியுள்ளார். அதைத்தான் அவர் செய்வதாக கூறினார். வார்த்தையை விசுவாசிப்பவன் கோட்பாடுகளையோ கொள்கைகளையோ அல்ல, வார்த்தையை அவ்விதம் செய்வதன் மூலம் அவர் தமது வார்த்தையை உறுதிப்படுத்துவதன் மூலம் தம்மை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்து அவர் ஒரு காலத்தில் வாழ்ந்த அதே வாழ்க்கையை மறுபடியும் வாழ செய்து தமது வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஓ என்ன, கூர்ந்து கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாக்கப்பட்ட அவருடைய வார்த்தை என்று கூறுகிறது. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் என்பது வல்லமையாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? அது உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. வார்த்தை அங்கு வரும்போது இந்த வார்த்தை என்னவாக துவங்குகிறது? அது வல்லமை உள்ளதாக மாறி அது என்ன உரைத்ததோ அதையே சரியாக உரைக்கும்படி செய்கிறது. நீங்கள் அது இதை உரைக்கிறது, அது இதை உரைக்கிறது என்று சொல்லி அதை கிரியை செய்யும்படி செய்ய முடியாது. அது உரைக்கிற அதே காரியத்தையே நீங்கள் உரைக்க வேண்டும். அது ஒரு அறிக்கை செய்தலாகி விடுகிறது. நீங்கள் இதை இங்கு சிறிது மெருகேற்றினால் எனக்கு ஞானமுள்ளதாக கருதப்பட்டு என் நிலை இங்கு உயர்த்தப்பட்டு விடும் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்க வேண்டும். அங்குதான் காரியம். பாருங்கள், அதுவே வல்லமையை உருவாக்குகிறது. இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இயேசு பரிசுத்த யோவான் 14:12, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இல்லை நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், அதுவல்ல அவர் அந்த வசனத்தில் கூறினது, அவர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்றார். அது என்ன? நீங்கள் வார்த்தையுடன் ஒன்றுபட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் தாமே மறித்தவர்களாய் இருக்க வேண்டும். நண்பர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நம்பில் அனைவருக்கு நான் இதை போதிக்கும்படி ஏவப்படுகிறேன். நாம் பொய் சொல்ல விரும்பாத ஒரு நிலைக்கு, நாம் திருட விரும்பாத ஒரு நிலைக்கு, நாம் எந்த காரியத்தையும் செய்ய விரும்பாத நிலையை நமக்கு உண்டாக்க நமக்குள்ளே நாம் போதிய அளவிற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோம். ஆனால் தேவனோ தமது சபையின் ஒவ்வொரு தசைநாரையும் நிரப்ப விரும்புகிறார். அவர் உங்கள் சிந்தையை நிரப்ப விரும்புகிறார். அவர் உங்களுடைய மனதை நிரப்ப விரும்புகிறார். அவர் உங்களுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நிரப்பி நீங்கள் முழுவதுமாக முற்றிலுமாக உங்களுடைய சிந்தனைகளுக்கு மறித்து அவருடைய வார்த்தை உங்கள் மூலமாக ஜீவிக்கும் அளவிற்கு அப்படியே தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறொன்றையும் அறியாதவர்களாய் அவருடைய வார்த்தையை நிலைத்திருங்கள். அதுவே ஜீவனாயிருக்கிறது. இயேசு என் வசனம் ஜீவனாயிருக்கிறது என்றார். அவர் அவர்களுக்கு வேதாகமத்தை விசுவாசிக்கும் போதகர்களை, சத்தியத்தை உரைக்கும் தீர்க்கதரிசிகளை அளித்து வந்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசனம் உரைத்து வந்துள்ளனர். அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அவருடைய மத்தியில் தம்மை உயிருள்ளவராக காண்பித்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யம் என்பது வல்லமை ஆக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இந்த ஸ்தாபனங்களோ மனித யோசனைகளின் மேல் சார்ந்துள்ளன. மனித யோசனைகளின் மேல் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் நாம் மனித யோசனைகளின் மேல் சார்ந்திருக்க கூடாது. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று கூறுகிறது. புரிகிறதா? அதை செய்யாதீர்கள். தேவனுடைய வார்த்தையானது எவ்விதமாய் தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்களோ நல்லது, அது இந்த விதமாக இருப்பது அவ்வளவு நல்லது என்பது போன்று தென்படுகிறது என்று கூறலாம். அது அந்த விதமாக அல்ல. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் அதை கூறின விதமாகவே அதை ஏற்றுக் கொள்ளுங்கள். ஏவாள் கூறினாள், சாத்தான் ஏவாளிடம், தேவன் அவ்விதம் கூறினார் என்று எனக்கு தெரியும், ஆனால் அதன் அர்த்தம் அதுவல்ல, இதுதான் அதன் அர்த்தம் என்று கூறினார். அவள் அதை விசுவாசித்தாள். அது ஒன்றாயிரத்தலை முறித்து போட்டது, ஐக்கியத்தை முறித்து போட்டது, இணைப்பை முறித்து போட்டது, உலகத்தை முறித்து போட்டது, ஜீவனை முறித்து போட்டது, எல்லாவற்றையுமே முறித்து போட்டு விட்டதே. ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை அவிசுவாசித்தால் அது முழு ஐக்கியத்தையும் மற்ற எல்லாவற்றையும் முறித்து போடுகிறது. உண்மை, நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லது நாம் விசுவாசிக்காமல் இருக்க வேண்டும். நாம் அதனோடு தரித்திருப்போமாக. தேவன் அவிதம் கூறினார், நாம் அதனோடு தரித்திருப்போமாக. நான் இங்கே அநேக காரியங்களை கூறாமல் விட்டுவிட்டேன். ஏனென்றால் ஏற்கனவே நேரம் கடந்துவிட்டது. கடந்த காலங்களைப் போல, கடந்த காலங்களில் மனிதன் இதை செய்த போது அது உலகத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. பாபேல் கோபுரம் மற்றும் காயினின் குமாரத்திகளும் சேத்தின் குமாரரும் இணைதல் நியாய தீர்ப்பையே கொண்டு வந்தது. அது எப்பொழுதுமே உலகத்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. புரிகின்றதா? ஓ, அவரோடு உண்மையான ஒன்றாயிருத்தலை பெற்றுள்ளோ நோவாவும் அவனுடைய வீட்டாரும் உயர எழும்பினது போல இவர்களும் நியாயத்தீர்ப்பின் போது உயர எழும்புவர். நீதிமானாகிய நோவாவும் அவனுடைய வீட்டாரும் நியாயத்தீர்ப்புக்கு மேலே சென்றனர். சகோதரன் டிவைல் அவர்களே, நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இதோ அது இருக்கிறது. அந்த ஒரே கருத்து வேறுபாடுகளில் தான் நாங்கள் இணங்காதிருக்கிறோம். சபை நியாயத்தீர்ப்பினராக செல்லும் என்று அவர் விசுவாசிக்கிறார். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அதை நம்புகிறதில்லை. நோவா எந்த நியாயத்தீர்ப்பினராகவும் செல்லவில்லை. அவன் நியாயத்தீர்ப்பின் மேல் சென்றான். ஆபிரகாமுக்கு அக்கினி ஒருபோதும் விழவில்லை. அவன் அக்கினிக்கு வெளியே இருந்தான். இஸ்ரவேலர் இஸ்ரவேலின் நியாயத்தீர்ப்பில் இருக்கவில்லை. அது அக்கினியிலிருந்து நியாயத்தீர்ப்பிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறே சபையும் பரிசுத்த ஆவியின் பேழைக்குள் பிரவேசித்து நியாயத்தீர்ப்புக்கு மேலே சென்று பூமியிலிருந்து உயரே எடுத்துக் கொள்ளப்படும். இந்த சபைகளின் ஆலோசனை சங்கம் என்னும் இந்த காரியம் இவ்வுலகில் புத்தி இல்லாத கனிகளின் அசைவை அன்றி வேறொன்றுமல்ல. அவர்களை பூமியில் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்திற்கு ஆளாவார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய சபையோ நோவாவை போல் மிதந்து நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக மகிமைக்குள் பிரவேசிக்கும். ஆகையால் தான் அவர் அவர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் சத்தம் என்று முன்னோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் தேவன் என்று செய்து கொண்டிருக்கிறார். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து ஒருவர், பிலடெல்பியாவிலிருந்து ஒருவர், ஜார்ஜியாவிலிருந்து ஒருவர் இப்படியாக கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சுத்தம் கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது சொற்ப பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். மிக சொற்பமான பேர் மாத்திரமே. சரி, நம்முடைய பரிசுத்த ஆவி என்னும் பேழை தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு மேலே மிதக்கும். ஏனெனில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக அறிக்கையிட்டு அவர் நம்முடைய நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதால் நாம் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டோம். இந்த ஸ்தாபனங்கள் மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கின்றன. அவர்கள் ஏவாளை போல் இருக்கின்றனர். தேவனுடைய வார்த்தை என்ன கூறின போதிலும் அவள் தன்னுடைய அறிவையே பெற விரும்பினாள். வேதம் என்ன கூறின போதிலும் நிம்ரோத் அவன் கோபுரத்தை பெற விரும்பினான். அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தனர். ஏவாளுக்கு அதை செய்யக்கூடாது என்று நன்றாகவே தெரியும். அந்த அழகிய பெண்களை கண்டு மயங்கக்கூடாது என்று சேத்தின் குமாரர் அறிந்திருந்தனர். அந்த விபச்சாரத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நன்கு அறிந்திருந்தனர். அவ்வாறு நீங்களும் அறிந்திருக்கிறீர்களே. ஆனால் சிலர் அது வேதமானாலும் அல்லது வேதாகமத்திலே இல்லாமல் போனாலும் அவ்வளவு முரட்டாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தேவருக்கு ஸ்தோத்திரம். என் தாயார் ஒரு பிரஸ்பிடேரியன், நானும் பிரஸ்பிடேரியனாக இருப்பேன். நீ தொடர்ந்து செல். நீ கேளாவிட்டால் அது ஒன்றைத்தான் உன்னால் செய்ய முடியும். தேவன் உன் பாவமுள்ள ஆத்மாவின் மேல் இரக்கமுள்ளவராக இருப்பாராக. அது சத்தியம் என்று அறிந்துள்ள போது நீ எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளப் போகிறாய்? நீ தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அது சத்தியம் என்று இன்னமும் நினைக்காவிட்டால் அப்பொழுது உன் ஆவிக்குரிய பகுத்தறிதலில் ஏதோ தவறு உண்டு. அது முற்றிலும் சரியே. நாடு முழுவதிலும் இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். நண்பர்களே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் சபை காலங்களை குறித்து சற்று முன்புதான் சிந்தித்து லவோதிக்கா சபையின் காலத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை கண்டறிந்தோம் அல்லவா? சற்று முன்புதான் அதை கண்டோம் அல்லவா? நான் எதை பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 முனைகளிலும் இருந்து கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் தமது தூதர்களை அனுப்பி அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்பதாக கூறியுள்ளார். அது சரியா? அவர்களை களைகளிலிருந்து பிரித்தெடுத்து ஒன்றாக கூட்டி சேர்ப்பார். ஆமென். களைகளோ சுட்டரிக்கப்படும், கோதுமை அல்ல, அது உண்மை. ஆனால் அவர்களோ மிகவும் முரட்டாட்டமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பெற்றுக் கொண்டாலும் அல்லது பெறாமல் போனாலும் அவர்களுக்கு அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. ஓ, ஆனால் தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு மத்தியிலிருந்து பிரிந்து வெளியே வரும்படி கட்டளையிடப்பட்டிருக்கின்றனர். தேவன் அவர்களை விட்டு பிரிந்து பாருங்கள் என்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அவர்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், இல்லை தேவனாயிருப்பேன். நீங்கள் குமாரரும் குமாரத்தினருமாயிருப்பீர்கள். அவ்விசுவாசிகளோடு நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். ஆனால் அதை விட்டு வெளியே வாருங்கள் என்கிறார். உலகத்தில் இருந்து வேறு பிரிதலையே தேவன் விரும்புகிறார். அவர்தாமே உங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதரால் உண்டாக்கப்பட்ட எந்த ஸ்தாபன திட்டமும் ஸ்தாபனமோ அல்லது மனிதரால் உண்டாக்கப்பட்ட எந்த தத்துவங்களுமோ எப்பொழுதுமே நிற்காது. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியே உங்களை தேவனோடு இணைக்கும். நீங்கள் அதை பெற்றுள்ளதாக எவ்விதம் அறிந்து கொள்வீர்கள்? வார்த்தையை எழுதிய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று சாட்சி பகரும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி செய்த அதே காரியங்களை புதிய ஏற்பாட்டில் செய்து இப்பொழுதும் செய்யும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் ஸ்தாபனங்களுடனும் உலகத்துடனும் அவர்களோடு நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் பிணைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இருந்து வெளியே பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைசி நாட்களில் பாவேல் கோபுரத்தை போன்று சபைகள் உண்டாயிருக்கும் என்று வேதம் உரைக்கிறது. அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வார்த்தையையும் வல்லமையையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். வார்த்தை என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? நாம் ராஜாவின் பிரஜைகளாக இருப்பதற்கு முன்பே நாம் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். நல்லது. நீங்கள் எவ்விதம் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய வார்த்தை உண்டாக்கிற வல்லமையில் இருப்பதே ஆகும். ஆமென். உண்டான வல்லமை பாவத்தை போக்கி அடையாளங்களை தருகிறது. எவ்விதமான அடையாளம்? அது மோசேயை வெளியே கொண்டு வந்த அதே வார்த்தையாக இருக்குமானால் அது அதே அடையாளத்தை கொண்டு வரும். வெதுவெதுப்பான லோத்தை பிரித்த அதே காரியம். இப்பொழுது லோத்து வெதுவெதுப்பானவனாய் இருந்தார் என்று நமக்கு தெரியும். அதுவே முடிவு காலத்தின் அடையாளமாக இருக்கும் என்று இயேசு கூறினார். லோத்து அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். நிச்சயமாகவே அவனும் அவனுடைய மனைவியும் அவர்கள் எல்லா விதமான குழுக்களையும் சேர்ந்தவர்களாய் இருந்தனர். அவன் நகராண்மை கழக தலைவராய் இருந்தான். ஓ, அநேக காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தன. அவன் மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் சுவிசேஷர்களையும் அங்கு வந்த மற்றவர்களையும் உபசரித்தான். ஓ, அவன் அந்த விதத்தில் சரியாயிருந்தான். ஆனால் ஓ சகோதரனே, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கவில்லை. என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். ஏன் ஆபிரகாமை பிரித்து அவனிடம் வந்த அதே தேவன் அவனுடைய பிரிவை அடையாளத்தின் மூலம் ரூபகாரப்படுத்தினார். ஓ தேவனே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள என்னால் ஏதாவது ஒன்றை செய்யக்கூடுமானால் எவ்வளவு நல்லமாயிருக்கும். தேவன் ஆபிரகாமுக்கு காண்பித்தார். அவன் பிரிந்து வந்ததனால் அதற்கான அடையாளத்தை அவர் காண்பித்து அவர் அவனோடு அவன் மத்தியில் இருக்கிறார் என்பதை ரூபகாரப்படுத்தினார். கடைசி நாளில் அதே காரியம் சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார். ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியாக இருக்கவில்லை, அவன் சிறுபான்மையாக இருந்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவர் அப்பொழுது அவரை பிரித்தெடுத்தார். நாமும் கூட இந்த கடைசி நாட்களில் நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் மோசேக்கு இஸ்ரவேலருக்கு அபிஷேகம் மண்டப்பட்டத்திற்கு தரிசியை அக்னி ஸ்தம்பத்தை அடையாளமாக கொடுத்தார். அவர் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர் சீஷர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் அதே அடையாளம், அதே அடையாளம், அக்னி ஸ்தம்பம். பவுல் தமஸ்குவுக்கு போகும் தன்னுடைய வழியில் அவருக்கு முன்னால் ஒரு அக்னி ஸ்தம்பம் பிரகாசித்து அது அவருடைய கண்களை கூடாக்கி அவரை மண்டியிடும்படிக்கு அவரை கீழே தள்ளிச்சு. அதை வேறொருவரும் காணவில்லை. சுற்றிலும் நின்று கொண்டிருந்த ஒருவரும் அதை காணவில்லை. அப்பொழுது ஒரு சத்தம், சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றது. அவனோ, ஆண்டவரே, நீ யார் என்றான். அவர், நான் இயேசு என்றார். ஒரு அடையாளம். அவன் யாராக இருந்தான்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஆமேன். இதோ நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வருகிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்படுத்திக் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு தசைநாரும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படும் வரைக்கும் சில நிமிடங்கள் உறுதியாய் நாம் நிலைத்திருக்கிறோம். அதன் பிறகு சபை மேலே செல்லும். ஓ என்னே, தம்முடைய ஜனங்களை ஒருமித்து தம்மிடம் அழைத்து அவருடன் உண்மையான ஒன்றாயிருத்தலை பெறுதல். ஏனெனில் அது அவருடைய ஒரே பரிசுத்த ஆவி. ஒரே ஆவியினாலே நாம் எல்லோரும் தனித்தனியாக ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு மொத்தமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகின்றோம். இயேசு கிறிஸ்து தமது ஆவியினால் நமது மாம்சத்தில் வாசம் செய்து சபைக்கு சேவை செய்து கொண்டு அவர் முன்பு செய்த அதே கிரியைகளை செய்து நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்றும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் என்றும் உலகத்திற்கு அந்த அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? இங்கு என்னிடம் இன்னும் ஒரு புத்தகம் உள்ளது, ஆனால் நான் இன்னும் நீட்டிக்கொண்டே போக முடியாது. நமக்கு அதிக தாமதமாய் கொண்டே இருக்கிறது. வேறொரு சமயம் அதை எடுத்து பார்க்கலாம். நாம் முடிவில் இருக்கிறோம். ஒன்றாயிருத்தல், நீங்கள் தேவனோடு ஒன்றாயிருக்கிறீர்களா? அவ்விதம்தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஆம், நாம் அவரோடு ஒன்றாயிருந்து கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து உங்களில் இருக்கும் அவருடைய சொந்த சிந்தை அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையையும் அடையாளம் கண்டுகொள்ளும். அது அப்போஸ்தலர்களுக்கு அவ்விதம் செய்தது. அது வேத வசனத்தை சரிவர பகுத்து கொடுத்தலாகும். அதாவது அது சத்தியமாயிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியே அவ்விதம் செய்கிறது. அது சத்தியமாயிருந்தால் அப்பொழுது அவர் மோசேக்கு அளித்த அதே அடையாளத்தை கொண்டு வருவதன் மூலம், அவர் ஆபிரகாமுக்கு அளித்த அதே அடையாளத்தை, அவர் கிறிஸ்துவின் மூலம் செய்த அதே அடையாளத்தை, பவுலின் மூலம் அவர் செய்த அதே அடையாளத்தை மீண்டும் அளித்து அதை குறித்து உண்மை என்று சாட்சி பகருவார். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். அவர் அது இருக்கும் என்று கூறினார். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். சபையானது மொத்தமாக ஒரு இணைப்பில் ஒன்று சேர்ந்து கூட்டப்படுகிறது. இங்கு ஒன்று, அங்கு ஒன்று என்றே உருவாகிறது. அவர் இரண்டு பேர் ஒரு வயலில் இருப்பார்கள், நான் ஒருவரை ஏற்றுக்கொள்வேன் என்றார். ஒருவரை கவனியுங்கள், ஒரு வயலில் இருவர், அது பகல் நேரம், அறுவடை. நான் ஒருவரை ஏற்றுக்கொள்வேன், மற்றவனை கைவிடுவேன். இரண்டு பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், அது உலகின் மறுபாகம். நான் ஒருவரை ஏற்றுக்கொள்வேன், மற்றவரை கைவிடுவேன். மனுஷகுமாரன் வருகையின் போதே அது மிகவும் சமீபமாய் உள்ளது. அது மிகவும் சமீபத்தில் உள்ளது. வேண்டாம் ஆதாமே, வேண்டாம் ஆதாமே, ஏவாளே ஆதாமே, பிசாசின் பொய்க்கு இனிமேல் செவி கொடுக்காதீர்கள் என்று நான் உங்களிடம் உரக்க சத்தமிட்டு கதறுகிறேன். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். அதிலிருந்து பிரிந்து செல்லுதல் நீங்கள் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை, பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனுடன் ஒன்றாயிருத்தலை முறித்துக் கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக கூறிக்கொண்டு வார்த்தையோடு இணங்காமற் போனால் அப்பொழுது நீங்கள் தேவனோடு ஒன்றாயிருத்தலில் இல்லை. இதுவே தேவனோடு ஒன்றாயிருத்தலாயிருக்கிறது. அதாவது நீங்கள் பெற்றுள்ள பரிசுத்த ஆவி இந்த வார்த்தையோடு இணங்கி இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி முன்பு செய்த கிரியைகளை அது செய்யத்தக்கதாக இந்த வார்த்தையை வல்லமையுள்ளதாக செய்வதே ஆகும்.
With God is to have.
நாம் இதை ஒன்று சேர்ந்து கூறுவோமாக. தேவனோடு ஒன்றாயிருத்தல் என்பது தேவனுடைய ஆவியை உங்களுக்குள் பெற்றிருந்து அது வார்த்தையோடு, எல்லா வார்த்தையோடும், முழு வார்த்தையுடனும் இணங்கி அதை வல்லமையோடு வெளிப்பட செய்வதே ஆகும். அங்குதான் காரியம். அதுதான் தேவனோடு ஒன்றாயிருத்தல்.
When that power works in me, works in you, we are one. Amen.
அந்த வல்லமை என்னில் கிரியை செய்யும் போது, உங்களில் கிரியை செய்யும் போது நாம் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். சகோதரன் கிட், என்னில் உள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களில் கிரியை செய்யும் போது நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. வார்த்தை அங்கு உள்ளது, அது கிரியை செய்கிறது. ஆமென். அது என்னவாக இருக்கிறது என்பதையே உருவாக்குகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களில் மாம்சமாகுதல், வார்த்தையானது உங்கள் நடுவில் வல்லமையாக்கப்படுதல். ஒவ்வொரு வார்த்தையுமே இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். பிசாசானவன் ஏறக்குறைய அந்த முழு வார்த்தையும் ஏற்றுக் கொள்வார். ஏறக்குறைய அதனுடைய 99%, மீதியுள்ள 1%, 99% அவன் உண்மை என்று ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவன் இங்கே தாழ்விடுவான். அந்த ஒன்றுதான் அங்கே மரணத்தை விளைவிக்கிறது. அது சங்கிலியை நடுவில் உடைத்து விடுகிறது. நீங்களோ கீழே விடுகிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு என்ன கூறினார்? மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்றார். தேவனுடைய சில வார்த்தைகளை கொண்டு அவன் படைப்பார் என்றல்ல, தேவனுடைய வார்த்தையின் 99% வார்த்தையினால் என்றல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அதன் மூலமே மனிதன் பிழைப்பான். சாத்தான் அவர் அங்கே கொண்டு போய் எழுதியிருக்கிறதே என்றான். பாருங்கள், அவர் ஏவாளிடம் எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று கூறினது போல இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறதே என்றார். அவரோ உண்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே, வேதம் அவனமாய் கூறியுள்ளதே என்று கூறினான். பையனே, அவன் ஒரு அறிவாளி. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உண்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போக அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று கூறினான். அவரோ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். அவர்களோ, நாங்களும் வேதவசனத்தை வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 19 அதிகாரம், நாங்கள் யோவானால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். பவுலிடம் வேறொன்று இருந்தது, அவன் அது இனி ஒருபோதும் கிரியை செய்யாது என்றான். புரிகின்றதா? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான், அவன் யோவானின் வார்த்தையை அவிசுவாசிக்கவில்லை. அவன் யோவான் என்ன கூறினான் என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்தான். பாவ மன்னிப்புக்கு என்றல்ல என்றான். பலியானது அப்பொழுது கொல்லப்படாதிருந்தது. பாருங்கள், அவன் வருகிறவராகி அவர் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கூறி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்தான் என்றான். அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். வார்த்தையில் முழுவதுமாய் நிறைந்திருந்த பவுல் அவர்கள் மேல் தன்னுடைய கரங்களை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க துவங்கி அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னே ஒரு தருணம்! ஓ என்ன அந்த சபை எவ்வளவு பெரிதா இருந்தது! 12 பேர். ஆம், ஓ தேவன் பெரிய எண்ணிக்கைகளில் ஈடுபடுகிறதில்லை, அவர் உத்தமம் உள்ள இருதயங்களோடு ஈடுபடுகிறார். அந்த விதமான இருதயத்தை நாம் பெற்றிருப்போமாக. அவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நாம் ஜபம் செய்வோமாக.
ஓ மை பிலவட் வண்டர், ஹேவ் யூ லுக்ட் அட் தி டாட்டர்ஸ் ஆஃப் மோயாப்?
ஓ என் அருமையான அலைந்து திரிபவரே, நீ மோவாபின் குமாரத்திகளை நோக்கி பார்த்திருக்கிறாயா? அல்லது காகிரின் குமாரத்திகளை நீ கண்டிருக்கிறாயா? நான் சபைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் எவ்வளவாக வார்த்தையை விட்டு அகன்று சென்று விட்டனர். என் விலையேறப்பட்ட நண்பனே, கடைசி நாட்களில் இவை சம்பவிக்க வேண்டும் என்பதை கவனித்திருக்கிறாயா? தேவனுடைய வார்த்தை எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அண்மையில் நீ கவனித்திருக்கிறாயா? எப்படியாய் ஒரு காலத்தில் உண்டாயிருந்த எழுப்புதல் இப்பொழுதோ அமைதியாகிவிட்டது, இப்பொழுது அதிகம் காணப்படுவதில்லை என்பதை கவனித்தாயா? அது என்ன? அது புயலுக்கு முன்பாக ஒரு அமைதியாயிருக்கிறது. நியாய தீர்ப்புகள் ஆயத்தமாயிருக்கின்றன. இவைகளை நீ கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறாயா? நீ வேதவசனத்தை வேதவசனத்தோடும், வேதாகம வார்த்தையை வேதாகம வார்த்தையோடும், அத்தாட்சியை அத்தாட்சியோடும் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாயா? கடைசி நாட்களில் இயேசு கூறின அந்த பிசாசு என்ற அவருடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாயா? அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர எல்லோரையும் வஞ்சிக்கும். அது ஒரு உண்மையான காரியம் போன்று காணப்பட்டு அது அவ்வளவு நெருக்கமாயிருக்கும். அதை சற்று யோசித்து பாருங்கள். வேத போதனை அவ்வளவு நெருக்கமாக இருக்க போவதா இருக்கிறதே? ஓ, நாங்கள் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுள்ளோம். நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று கூறுகிறார்கள். பின்னர் திரும்பி வார்த்தையை மறுதளிக்கலாமா? பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சிக்கும். தேவரோடு சரியா இல்லாத யாராகிலும் இங்கு இருந்தால், வியாதியாயுள்ள அல்லது அவதியுறுகிற யாராகிலும் இங்கு இருந்தால், இங்கு உருவாள்களும் மற்ற காரியங்களும் வைக்கப்பட்டுள்ளன. நான் அவைகளின் மேல் ஜெபிக்கப் போகின்றேன். உங்கள் தேவை எதுவாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமானது. அது உங்களுடையதாயிருக்கிறது. இப்பொழுது நான் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை ஆதியாகமத்தில் இருந்து நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாள் வரைக்கும் அதை கொண்டு வந்து அதில் சில பாகங்களை வலியுறுத்தி உங்களுக்கு காண்பித்தேன். இவைகளை தவிர வேதத்தில் உள்ள இன்னும் அநேக பாகங்களை உங்களுக்கு காண்பித்திருக்க முடியும். எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நிச்சயமாகவே அதில் இந்த ஸ்தாபனங்கள் தள்ளப்பட்டு விட்டன என்பதை உங்களால் காண முடியும். அது ஒரு பிசாசின் தவறான கருத்து. மனிதனுடைய சுய சிந்தனைகளையும் யோசனைகளையும் கொண்டு ஸ்தாபனம் உண்டாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாக மாத்திரமே நாம் தேவனுடன் இணைக்கப்பட்டு ஒன்றாகிறோம். பரிசுத்த ஆவியே தேவனுடைய வார்த்தையுடன் இணங்குகிறார். பாருங்கள், வேதம் கூறியுள்ளது, அவர்கள் அதை அறிக்கை கூட செய்வார்கள் என்று இயேசு கூறினார். நீங்கள் பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இப்பொழுது அந்த விசுவாசம் என்னும் கரத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காலையில் உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் தேவையா? தொட்டியோ திறக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவையா? அவர் தம்முடைய வழியில் நெருங்கி உங்களுக்குள்ளாக வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சுகம் தேவையா? ஏன், பரிசுத்த ஆவியானவர் தாமே, வல்லமையாக்கப்பட்ட வார்த்தை தாமே இப்பொழுது இங்கு இருக்கிறார். அந்த பகுத்தறிதலின் வல்லமை இந்த கூட்டத்தில் உள்ளவர்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது இங்கே இப்பொழுது அந்த ஒளி ஜொலித்துக் கொண்டு சுழன்று கொண்டிருப்பதை காண்கிறேன். நான் தவறான இதையாகிலும் எப்பொழுதாகிலும் உங்களிடம் உரைத்திருக்கிறேனா? நான் எப்பொழுதாகிலும் உரைத்திருக்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜாவை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு தீர்க்கதரிசியோ அவர்களிடம், நான் உங்களிடம் உரைத்தது ஏதாகிலும் உங்கள் பணத்தை நான் எப்பொழுதாவது அபகரித்ததுண்டா? நான் எப்பொழுதாவது உங்களிடம் பணம் கேட்டதுண்டா? நான் பெரிய மாளிகைகளில் வாழ்ந்து பெரிய கட்டிடங்களை கட்டி அதற்காக உங்களிடமிருந்து பணத்தை எடுத்துக் கொண்டதுண்டா? நான் எப்பொழுதாவது உங்களிடம் ஒரு பைசாவாகிலும் கேட்டிருக்கிறேனா என்று கேட்டான். அவர்களோ ஒருபோதும் இல்லை என்று கூறினார்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைத்த எதையாகிலும் தேவன் நிறைவேற்றாமல் இருந்ததுண்டா? அவருடைய நாமத்தில் நான் உரைத்த ஏதாகிலும் நான் உரைத்தவாறே நிறைவேறாமல் போனதுண்டா? நான் கூட்டத்தினரின் நடுவில் தரிசனம் கண்டு ஒரு நபரை குறித்து உரைத்த ஏதாகிலும் அந்த நபர் எழுந்திருந்து அது யாராயிருந்தாலும் ஒரு அந்நியனாயிருந்தாலும் அது உண்மை என்று கூறாத ஒரு தருணம் இருந்ததுண்டா? நான் தவறான எதையாகிலும் உங்களிடம் உரைத்ததுண்டா? அப்படியானால் நான் இப்பொழுது உங்களிடம் கூறட்டும், கர்த்தர் உரைக்கிறதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த ஆவி தேவனுடைய வார்த்தையை விசுவாசம் என்னும் அவர்களுடைய கரங்களில் எடுத்து முன்னே செல்லும். முழு ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தமானது பிள்ளைகளே, அது உங்களுடையது. நீங்கள் ஜார்ஜியாவில் இருந்தும் நாடு முழுவதிலும் இருந்தும் ஒஹாயாவில் இருந்தும் கான்சாஸில் இருந்தும் எல்லா இடங்களில் இருந்தும் இந்த சிறு கூட்டத்துக்கு ஏன் வருகிறீர்கள்? இப்பொழுது ஒலிநாடாக்கள் பதிவு செய்யப்படுவதிலிருந்து நிறுத்தப்பட்டு விட்டன என்றே நான் எண்ணுகிறேன். எனவே என்னால் இதை கூற முடியும், புரிகிறதா? நீங்கள் ஏன் இந்த விதமாய் வர வேண்டும்? உங்களை அதை செய்யும்படி செய்கிறது எது? அது என்னவாயிருக்கிறது? இங்கு ஆர்கன்சாஸில் இருந்து நூற்றுக்கணக்கான மைல் தூரத்தில் இருந்து ஜனங்கள் வருகிறதை நான் காண்கிறேன். அங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கும் கான்சாஸ் பக்கத்திலிருந்து வந்துள்ள போலந்து நாட்டு சகோதரன் சென்ற இரவு என்னிடம், சகோதரன் பிரணாமே, நீங்கள் பேசுவதை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் முதன்முறையாக நான் கேட்டது முதற்கொண்டே நீங்கள் கண்டிருக்கிறவைகளையும் செய்திருக்கிறவைகளையும் நான் அவைகளை முழுவதுமாக திரும்ப திரும்ப பரிசீலனை செய்து பார்த்திருக்கிறேன். அவைகளில் ஒன்றுமே எப்போதும் தவறாயிருந்து வரவில்லை என்று கூறினார். அவர் ஒரு கால் போலந்து நாட்டு கத்தோலிக்க சகோதரராய் இருக்கக்கூடும். அவர் இங்கு வந்து ஒலிநாடாக்களை பதிவு செய்து வெளியே சென்று அவைகளை மற்றவர்களுக்கு போட்டு காண்பித்து எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என்னுடன் கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஊழியக்காரர்களோ வல்லமையை மறுதளித்து வார்த்தையின் சத்தியத்தை மறுதளித்து அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக உரிமை கோருகிறார்கள். நான் என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளவில்லை, நீங்கள் தான் அபிதம் செய்கிறீர்கள். அது உண்மையானால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வருகிறது? அதை ஆதரிக்க ஏதோ ஒரு காரியம் இருந்தால் ஒழிய அது உண்மையா அல்லது இல்லையா என்று நாம் எவ்விதம் அறிந்து கொள்வது? அது இங்கு தேவனுடைய வார்த்தையாய் எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தையானது ஆதரிக்கப்படுமேயானால் அப்பொழுது அந்த வார்த்தையில் உள்ள தேவன் அந்த வார்த்தையை உண்மையாக்குகிறார். பவுலோ, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்றார். சுகமீனத்திற்காக, ரட்சிப்பிற்காக இப்பொழுது தேவன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அல்லது ஏதாவது ஒன்றை விட்டுவிட விரும்பினால், ஸ்திரீகளாகிய உங்களில் சிலருக்கு உங்கள் தலைமுடியை வளர்விடுவதற்கு போதிய கிருபையை நீங்கள் பெற்றிராவிட்டால், புருஷர்களாகிய உங்களில் சிலருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடுவதற்கு போதிய கிருபை இல்லாமல் இருந்தால், பிரசங்கிமார்களாகிய உங்களில் சிலருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள போதிய கிருபையை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால், சுகவீனமாய் இருக்கிற வியாதியுள்ள ஜனங்களில் சிலர் மறிக்கும்படி சுகவீனம் அடைந்திருந்தால், நீங்கள் ஏன் இந்த காலையில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? நான் உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன், அது நமக்கு மத்தியிலே மாம்சமாய் உள்ளதே. அந்த வார்த்தையை உங்களுடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கோ சுவற்றில் கர்த்தருடைய தூதரின் படம் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவரே இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தினவர், அவரே பவுலை சந்தித்தவர், கிறிஸ்துவுக்குள் இருந்தவர் அவரே, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கொண்டு உங்களை ஒன்றாக இணைக்கிறார். நூற்றுக்கணக்கான மைல்கள் அப்பால் உள்ள நம்முடைய இருதயங்களை இழுத்து ஒன்று சேர்ப்பது எது? இதைப்போல் ஒன்று தேசத்தில் வேறெங்கும் இல்லையே. அவர்கள் வார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தினால் நிறைந்த ஊற்று ஒன்று உண்டு. அந்த வெள்ளத்தில் அவிசுவாசிகள் மூழ்கி தங்களுடைய பாவக்கரை அனைத்தையும் போக்கிக் கொள்ளுகிறார்கள். உம் காயங்களிலிருந்து ஓடும் அந்த இரத்த நதியை நான் விசுவாசத்தில் கண்டது முதற்கொண்டே மீட்பின் அன்பே என்னுடைய கருப்பொருளாய் இருந்து வருகிறது. நான் மறிக்கும் வரையில் அவ்வாறே இருக்கும். எங்கள் பரலோக பிதாவே, இங்கு உருமாள்களும் கையுறைகளும் கொண்ட ஒரு கட்டு வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் அஞ்சல் வழியாக ஒரு கால் வெளியே செல்லலாம். அவைகளை யார் இங்கு வைத்தது என்று எனக்கு தெரியாது. ஒரு கால் பில்லி வைத்திருக்க கூடும், அல்லது கூட்டத்தில் உள்ள ஜனங்களில் யாராவது வைத்திருக்கலாம். கர்த்தாவே, நான் அதை இப்பொழுதே செய்யும்படி உணர்கிறேன். என் கரங்களில் ஒன்றுமே இல்லை. மானிடன் என்னும் முறையில் என்னில் ஒன்றுமே இல்லை. என் மானிட சுயபுத்தியின் மேல் நான் சார்ந்திருக்க முடியாது. இது ஏன் இப்படி என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நீர் கூறினதையே நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். அதாவது பவுலின் சரீரத்தில் இருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட பொல்லாத ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு சென்றன. அது அவன் ஒரு மகத்தான மனிதன் என்பதனால் அல்ல, அது தேவன் அவரோடு கூட வார்த்தையிலும் வல்லமையிலும் இருந்தார் என்ற காரணத்தினாலாய் இருந்தது. அவன் ஒருபோதும் அப்போஸ்தலர்களிடத்தில் கலந்தாலோசிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றாக சந்தித்த போதோ அதே சுவிசேஷத்தை, அதே ஞானஸ்தான முறையை, அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் அதே விதமாக இருந்ததையும் அதே விதமாக ஒத்திருந்ததையும் அவன் கண்டறிந்தான். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்மை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த விலையேறப்பட்ட ஜனங்களை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று நான் மன்றாடிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, கூட்டத்தில் உள்ளவர்களை சுகப்படுத்துவீராக. அவர்களுடைய விசுவாசம் உயர்த்தப்பட்டு அது இப்பொழுதே அந்த வார்த்தையை சரியாக பற்றிக் கொண்டு, கட்டியே, வியாதியே, பொல்லாங்கே, நீ இப்பொழுதே போய்விடு, நான் தேவனுடைய பட்டயத்தைக் கொண்டு வெட்டிக் கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், என் விசுவாசம் பலமாய் உள்ளது, நான் பட்டயத்தை ஆழமாக பதிய செய்து கொண்டிருக்கிறேன், என் வழியிலிருந்து விலகிப்போ, நான் சுகமடையும்படி என்னுடைய இருக்கையை விட்டு எழுந்திருக்கிறேன் என்று கூறுவதாக. நான் என்னுடைய கரத்தை என் தகப்பனாரின் மேல், என் சகோதரியின் மேல், என் பிள்ளையின் மேல், என் அண்டை வீட்டாரின் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், உமது வசனமே சத்தியம். நான் உம்மோடு ஒன்றாயிருக்கிறேன். நீர் செய்ததாக கூறின கிரியைகளை நாங்களும் கூட செய்வோம். கர்த்தராகிய தேவனே, நான் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். நான் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். அதை உரிமை கோர அதை இந்த காலையில் எடுத்துக்கொள்ள முன்னோக்கி வருகிறேன்.
Oh,
தேவனே, சபையானது வனாந்தரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது, சிவந்த சமுத்திரத்தை அடைந்த போது, மோசேக்கோ சிறிது பயம் உண்டாகி அவன் கர்த்தரை நோக்கி முறையிட துவங்கினதை எப்படியா என்னால் நினைத்து பார்க்க முடிந்தது? அப்பொழுது கர்த்தரோ, நீ ஏன் என்னை முறையிட்டுக் கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக என்ன முறையிடுகிறாய்? நீ பேசி முன்னோக்கி செல். இந்த வேலைக்கு என்று நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கவில்லையா? பேசு என்றார். எதை பேசுவது? தேவனுடைய வார்த்தையை. அது உனக்குள்ளே இருக்கிறது. பேசி முன்னோக்கி செல். என்னிடம் முறையிடாதே, முன்னோக்கி செல். கர்த்தராகிய தேவனே, என்று நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். விசுவாசமென்ற இந்த பட்டயத்தை நான் கையிலேந்தினவராய், பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனும் மனிதரும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியினூடாகவும் இரக்கங்களினூடாகவும் ஒன்றாயிருப்பதை உரிமை கோரி வருகிறேன். இந்த கட்டடத்தில் எந்த விதத்திலும் கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசையும் நான் எதிர்க்கிறேன். அது பையனானாலும், பெண்ணானாலும், மனிதனானாலும், ஸ்திரீயானாலும் சரி, நான் ஒவ்வொரு வியாதியையும் எதிர்க்கிறேன். நான் ஒவ்வொரு சந்தேகத்தையும் எதிர்க்கிறேன். நான் ஒவ்வொரு பயத்தையும் எதிர்க்கிறேன். நான் தேவனுடையதாக இராத ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் இருந்து போ. நாங்கள் தேவனுடன் ஒன்றாய் இருந்து வியாதியும் பயமும் அற்றவர்களாய் தேவனை சேவிக்கும்படி இந்த கூட்டத்தாரை விட்டு வெளியே வா.
May the power that made us one with God, how can that
தேவரோடு நம்மை உண்டாக்கிற வல்லமைதாமே, அபிஷேகம் பெற்றுள்ளோரை சுற்றிலும் பிசாசு எப்படி கடூரமான சத்தம் எழுப்ப முடியும்? பிசாசு நின்று கொண்டு எப்படி கோலியாத்தை போல் கடூரமான சத்தத்தை எழுப்ப முடியும்? தாவீதோ பாளையத்துக்கு வந்து, அற்பர்களே, விருத்தச்சந்திரம் இல்லாத அந்த பெலிஸ்தியர் அங்கிருந்து ஜீவனுள்ள தேவனின் சேனையை நிந்திக்க நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம் என்று கேட்டாரே. தேவனே, ஆண்களும் பெண்களும் ஆவியின் வல்லமையில் எழும்பச் செய்வீராக. காலங்கள் தோறும் மானிட வர்க்கத்திற்கு தீங்கிழைத்து வந்த அந்த மனமாற்றம் அடையாத சோர்வுற்ற பிசாசு தேவனுடைய சபையை எதிர்த்து நிற்க அனுமதிப்பதா? சாத்தானே, வெளியே வா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இவர்களை விட்டு போ. இப்பொழுதும் ஒரு பட்டயத்தை கையிலேந்த போதிய பலம் உள்ளவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் சொந்த சொத்தாக உரிமை கோரும் அளவுக்கு நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளபடியால், உங்களில் யார் தேவனுடைய வார்த்தையை இப்பொழுதே உங்களுடைய கரத்தில் விசுவாசம் என்னும் கரத்தினால் அதை பற்றி பிடித்து, நான் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறேன், என்று முதல் நான் தேவனுடன் ஒன்றாயிருப்பேன், நான் இந்த வார்த்தையில் உள்ள ஆவியின் பட்டயத்தை இதை கையிலேந்தி தேவன் என கழித்துள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை கொண்டும் நான் பிசாசை வெட்டுவேன் என்று கூற முடியும். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் எழுப்பி நின்று அதை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் உத்தமமாக என் முழு இதயத்தோடு உங்களை நான் கேட்டுக்
கொள்கிறேன்.
நீங்கள் அதை பொருள் உணர்ந்து கூறுகின்றீர்களா? நீங்கள் உத்தமமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய கரத்தில் வார்த்தை இருக்கிறதா? உங்கள் விசுவாசம் உங்கள் கரமாக இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் மாம்ச கரத்தை தேவரிடத்தில் உயர்த்தி, தேவரே, உயர்த்தப்பட்ட என் கரத்தின் மூலம் நான் என் ஜீவன் முழுவதையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் என் ஆத்மாவை அர்ப்பணிக்கிறேன். நான் என்னுடைய சிந்தனையை அர்ப்பணிக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே என் விசுவாசத்தை இப்பொழுதே எடுத்து எனக்கு இதை அருள்வாராக. என்னிடத்திலிருந்து ஒவ்வொரு சந்தேகத்தையும் வெட்டி போடும். விசுவாசத்தினால் இந்த நொடிப்பொழுதிலேயே நான் கேட்டுக்கொண்ட வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள்.
Let this membership be.
If you believe it, say amen now. Amen. Say amen again. Amen.
நீங்கள் இதை விசுவாசித்தால் ஆமென் என்று இப்பொழுதே சொல்லுங்கள். மறுபடியும் ஆமேன் என்று கூறுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு அதை பொருட்படுத்தி கூறுவீர்களேயானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். ஆமேன். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நெவில்.